நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரரும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் ஜூலை 5ஆம் தேதி 1964 பிரென்னம் கூடாரம் ஜெஃபர்சன்வில் இந்தியானா அமெரிக்காவில் தி மாஸ்டர் பீஸ் சிறந்த வேலைப்பாடு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Let's bow our heads now for prayer.
இப்பொழுது ஜெபத்திற்காக நாம் தலைகளை வணங்குவோம்.
While our heads and hearts are bowed before God, I wonder how many in here has a request that they'd like God to remember by just lifting up your hand.
நம்முடைய தலைகளும் இருதயங்களும் தேவனுக்கு முன்பாக வணங்கி இருக்க உங்களில் எத்தனை பேருக்கு தேவன் நினைவு கூறுவதற்கென வேண்டுதல் இருக்குமோ எனக்கு தெரியாது. உங்கள் கரங்கள் உயர்த்துவதன் மூலமாய் அதை
தெரியப்படுத்துங்கள்.
நாம் ஜெபிக்கும் போது உங்கள் விண்ணப்பத்தை உங்கள் இருதயத்திலே பற்றியிருங்கள்.
Lord Jesus, thou the fountain, the inexhaustible fountain of life.
கர்த்தராகிய இயேசுவே, நீரூற்றாகிய நீரே, வற்றாத ஜீவ ஊற்றே.
Flow through us today, Lord, and cleanse us from all unbelief. All sin.
இன்றிரவு எங்களின் ஊடாக பாய்ந்து கர்த்தாவே எல்லா அபிசுவாசத்தினின்றும் பாவத்தினின்றும் எங்களை கழுவி.
We might stand in thy presence now, knowing that there is need among us.
எங்கள் மத்தியில் தேவைகள் உண்டு என்பதனால் உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது நிற்கும்படியாய் செய்யும்.
Then we know that we are sinners and not worthy of any blessing.
நாங்கள் பாவிகள் என்றும் எந்த ஆசீர்வாதத்திற்கும் தகுதியானவர்கள் அல்ல என்றும் அறிந்திருக்கிறோம்.
But then when we think of him who came and took our sins,
ஆனால் எங்கள் பாவங்களை நீக்கும்படியாய் வந்தவரை நாங்கள் நினைக்கும்போது,
then when his blood's there, it's not us in the presence of God, it's him. Just our voice through his blood speaking.
அவருடைய இரத்தம் அங்கே இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் இருப்பது நாம் அல்ல, அவர் தான் இருக்கிறார். நம்முடைய சத்தம் மட்டுமே அவருடைய ரத்தத்தின் மூலமாக போகிறது, அவருடைய ரத்தம் பேசுகிறது.
Oh God, then cleanse our hearts from sin and unbelief.
ஓ தேவனே, அப்படியானால் எங்களுடைய இருதயத்தை பாவத்திலிருந்தும் அபிசுவாசத்திலிருந்தும் கழுவும்.
Give to us the desires of our heart, for we truly have these desires to serve you.
எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எங்களுக்கு தாரும், ஏனெனில் உமக்கு சேவை செய்யவே இந்த வாஞ்சை உண்மையா எங்களிடம் இருக்கிறது.
In these weakening conditions and afflictions and things of the world that's put upon us sometime to perfect us, we've been told that.
இந்த பலவீனமான நிலைமைகளிலும் துன்பங்களும் உலகத்தின் பல காரியங்களும் சில நேரங்களில் நாம் பரிபூரணப்படும்படியாக போடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இப்படி சொல்லப்பட்டும் இருக்கிறது.
Then he said, think it not strange that these trials come. They're only working out for our good and to perfect us and bring us into that place.
அவர் உங்களுக்கு வரும் சோதனை குறித்து புதுமை என்று எண்ண வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அவைகள் நமக்கு நன்மை கேடுவாயும் பரிபூர்ணப்படுத்துகிறதாயும் அந்த ஸ்தானத்திலே நம்மை கொண்டு வருகிறதாயும் இருக்கிறது.
These great deserts of experience or a righteous man are molded into saints.
அனுபவம் என்னும் இந்த பெரிய வனாந்திரங்களில் அங்கே நீதியான மனிதர்கள் பரிசுத்தமானங்களாக வார்ப்பிக்கப்படுகிறார்கள்.
We thank thee for these experiences, Lord.
கர்த்தாவே, இந்த அனுபவங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
We would no wise want to do anything contrary to your will.
எந்த விதத்திலும் உம்முடைய சித்தத்துக்கு முரணாக செய்ய நாங்கள் விரும்பவில்லை.
But we pray, Father, that in this we'll be brought closer to you.
ஆனால் உங்கள் மூலம் நாங்கள் உம்மண்டை நெருங்கும்படியாக செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
When the burdens are so heavy we can't go no farther, then we raise our hands and scream to our Father.
சுமையானது கனமாக இருக்கும்போது எங்களால் முன்னேறி போக முடிகிறதில்லை, அப்பொழுது நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்தி பிதாவை நோக்கி கூப்பிடுகிறோம்.
Then hear from heaven, Lord, heal us, make us well for the kingdom of God's sake.
அப்பொழுது கர்த்தாவே, பரலோகத்திலிருந்து செவிகொடும், எங்களை சொஸ்தப்படுத்தும், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக எங்களை சரிபடுத்தும்.
Bless thy word this morning, Lord. Thy word is the truth.
இந்த காலையில் உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் சத்தியமாய் இருக்கிறது.
We assemble here now in the church.
இப்பொழுது நாங்கள் இங்கே சபையிலே கூடி வந்துள்ளோம்.
We pray for brother Neville and for brother Capps and brother Collins.
நாங்கள் சகோதரன் நெவிலுக்காகவும், சகோதரன் காப்புக்காகவும், சகோதரன் காலின்காகவும்,
and all rest of the ministers and the trustees, deacons and all the laity and the strangers in our gates.
ஏனே ஊழியர்களுக்காகவும், தர்மகர்த்தாக்களுக்காகவும், மூப்பர்களுக்காகவும், சபையர்களுக்காகவும், எங்கள் வாசலில் இருக்கும் அந்நியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம்.
May this be a day that we'll long remember. Because of your presence.
உம்முடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக நீண்ட காலம் நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இருப்பதாக.
We're here under great expectation this morning, Lord. Just momentarily notice, call together. We feel that it's for a purpose.
இந்த காலையில் நாங்கள் இங்கே ஒரு பெரிய எதிர்பார்க்கத்தோடு வந்திருக்கிறோம் கர்த்தாவே. திடீரென்று அறிவிக்கப்பட்டு நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். அது ஒரு நோக்கத்திற்காகத்தான் என்று நாங்கள் உணர்கிறோம்.
May your purpose be achieved, Lord, for we ask it in Jesus' name as we submit ourselves. Amen.
உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதாக கர்த்தாவே. எங்களை உம்மிடம் சமர்ப்பித்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
It's grand to be here and to be assembled with this church full of people.
இந்த சபை முழுவதுமாக ஜனங்களால் கூடி வந்திருப்பதும் நாங்கள் இங்கே இருப்பதும் அருமையாக இருக்கிறது.
I wasn't expecting to be hardly anyone here this morning because I didn't hardly know myself I was going to be here.
இந்த காலையில் நான் இங்கே யாரையும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் இங்கே போவேன் என்று எனக்கு தெரியாது.
We just got in from Philadelphia.
நாங்கள் பிலடெல்பியாவிலிருந்து இப்பொழுதுதான் இங்கே வந்தோம்.
And so I come in thinking I was going to have to go to Arizona right quick for have a funeral service for a friend of mine Captain Jim Mosley.
ஆகவே நான் உடனே நேராக அரிசோனாவிற்கு என் நண்பர் ஒருவரின் கேப்டன் ஜிம்ஸ் மோஸ்லியின் அடக்க ஆராதனை நடத்த போய் கொண்டிருக்கிறேன் நினைத்தேன்.
Very precious godly boy led to Christ not long ago, three Mosley brothers.
ஒரு மிகவும் வெளியேறப்பட்ட தெய்வ பயமுள்ள பையன். அண்மையில் நான் மூன்று மோஸ்லி சகோதரர்களையும் கர்த்தரிடம் வழிநடத்தினேன்.
One of them fell and was in the plane the other day and was killed instantly and laid in a fire for 10 hours before they got to him.
அவர்களில் ஒருவன் விமானத்திலிருந்து கீழே விழுந்து அங்கேயே மரித்து போனான். அவர்கள் அவனை விடுவிப்பதற்கு முன்னர் அவன் 10 மணி நேரமாக நெருப்பில் சிக்கிக் கொண்டிருந்தான்.
So Lee is 28 years old, his wife 26 and Lee three little children, the oldest 7. Very sad.
அவருக்கு 28 வயது. அவருடைய மனைவிக்கு 26 வயது. மூன்று பிள்ளைகளை விட்டுவிட்டு போய்விட்டான். மூத்ததற்கு 7 வயது தான் ஆகிறது. மிகவும் துக்கமானது.
And when he got him in, then they had to bury him the next day. So I didn't get to go.
அவருடைய சடலத்தை எடுத்த பின்பு அடுத்த நாளே அடக்கம் செய்து விட்டனர். ஆகவே நான் போகவில்லை.
When I just wrote out or sent a telegram what I was going to say, what I would have said at Brother Mosley's funeral.
சகோதரன் மாஸ்திரி நடக்க ஆராதனையிலே என்ன கூறி இருப்பேனோ அதை அப்படியே ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்பிவிட்டேன்.
Some of these things we can't understand, but yet he makes everything work just right.
இந்த காரியங்களை சிலவற்றை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இருந்த போதிலும் அவர் எல்லாம் சரியாக நடக்கும்படியாக செய்கிறார்.
We are here in service of the Lord this morning knowing that that we believe God, that we believe that he'll make everything just exactly right.
நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்றும் தேவன் எல்லாவற்றையும் அப்படியே சரியாக செய்வார் என்று விசுவாசிக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் நாம் இங்கே இக்காலையில் தேவனுடைய ஆராதனையில் வந்துள்ளோம்.
Regardless of what it is and how it works out, we know it's got to work for good. He promised that. It's just got to be that way.
அது என்னவா இருந்தாலும் சரி, அது எவ்விதம் கிரியை செய்தாலும் சரி, அது நன்மைக்கு ஏதுவாய்த்தான் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்துள்ளோம்.
Sometimes we can't understand that. It's very complicated at times. But yet we know it is the truth.
அவர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். அது ஆண்டவரமாகத்தான் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. மிகவும் சிக்கலாகி விடுகிறது. இருந்த போதிலும் அது சத்தியம் என்று நாம் அறிவோம்.
Because the Bible says it's the truth. And the Bible to us is God in letter form.
ஏனென்றால் வேதம் அது சத்தியம் என்று கூறுகிறது. வேதம் நமக்கு எழுத்து வடிவில் தேவனாயிருக்கிறது.
We got to place our faith somewhere.
இப்பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை எதன் பேரிலாவது வைக்க வேண்டியவளாய் இருக்கிறோம்.
And if I or any of us in life tried to make a success in life and become many times a multi-millionaire.
நம்மில் யாராவது வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெற முயற்சித்து அநேக நேரங்களில் ஒரு கோடீஸ்வரனாக ஆகி இருக்கிறார்கள்.
But what are we going to do with that? We got to come down at the end of the road and what good is it to us then?
அதை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? பாதையின் முடிவிற்கு நாம் வந்துதான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் அது நமக்கு என்ன நன்மையை கொண்டு வர போகின்றது? புரிகின்றதா?
And money is a script, it's an exchange. But you can't exchange it for life. Only God has life.
பணம் ஒரு பத்திரமாய் இருக்கிறது. அது ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் அதை கொண்டு ஜீவனை வாங்கிக் கொள்ள முடியாது. தேவன் ஒருவரிடமே அது உள்ளது.
So we realize that we're here in a negative form.
ஆகவே நாம் ஒரு எதிர்மறை நெகட்டிவ் ரூபத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம்.
And as long as there is a negative, there has to be a positive.
Negative என்று ஒன்று இருக்குமட்டில் positive நிஜமானது என்று ஒன்று இருக்கத்தான் வேண்டும்.
There cannot be a negative without a positive. See? Because it's because of the positive that makes the negative.
Positive இல்லாமல் negative இருக்க முடியாது. புரிகின்றதா? ஏனென்றால் positive இல் தான் negative உண்டாக்குகின்றது.
Like he had a negative picture of some object. There has to be an object somewhere or to strike the light strike that lens or there wouldn't be any negative.
ஏதோ ஒரு பொருளின் புகைப்படத்து நெகட்டிவ் உங்களிடம் இருப்பது போன்று ஒளியானது புகைப்பட கருவியின் பூத கண்ணாடியின் மேல் படுவதற்கான ஒரு பொருள் இருக்க வேண்டியது அவசியம். இல்லையே நெகட்டிவ் இருக்க முடியாது.
So when we see that our life here is in the negative and knowing that we're in the image of some life somewhere.
ஆக இங்கே நம்முடைய ஜீவியம் ஒரு நெகட்டிவ் போன்று இருப்பதாக நாம் காணும்போது நாம் எங்கேயோ உண்மையாக இருக்கின்ற ஒரு ஜீவியத்தின் சொரூபமா இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ளும் போது
then we know that there is a positive somewhere that the light has struck and it's reflected something here on earth.
எங்கோ வெளிச்சம் பிரகாசித்த உண்மையான பொருளின் பாசிட்டிவ் உண்டென்றும் அது எதையோ இந்த பூமியில் பிரதிபலித்தது என்றும் அறிவோம்.
And we are only that reflection.
நாம் வெறுமனே ஒரு பிரதிபலிப்பா இருக்கிறோம்.
The genuine object is somewhere.
உண்மையான நிஜ பொருள் எங்கேயோ இருக்கிறது.
That isn't, I'm the worst deceived man in the world. I spent my life in vain.
அது அவிதமாக இருக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் மிகவும் மோசமாக வஞ்சிக்கப்பட்ட மனிதனாக நான் இருப்பேன். என் வாழ்க்கையை வீணாய் கழித்தவனாய் இருப்பேன்.
But I know beyond a shadow of doubt that it's there. That's why we're here.
ஆனால் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி அது அப்படியே தான் இருக்கிறது என்று நான் அறிவேன். புரிகின்றதா? அது நிமித்தமாகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம்.
When I see you people come across the country, on a few moments notice and sometimes presuming
koyenda nera avagasam kodukkumbodum sila nerangalil yogithukondum naadengilum irundu koodi varum janangalai naan kande
then it makes me feel real little when I come into a meeting like this
ipidi patta kootangalukkul naan varumbodu appozhudhu naan migavum siriyavan endru unarumbadiyai seigirathu
to think that I know people here travel for hundreds of miles just to be here for a few minutes of service just to sit here
ஒரு சில நிமிடங்களில் இங்கே இருக்கவும் வெறுமனே வந்து உட்கார்ந்து விட்டு போவதற்கு ஜனங்கள் நூற்றுக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது நான் மிகவும் சிறியவனாய் இருப்பதை உணர்கிறேன்.
Some woman just made a remark come in the other day and said show me where the man is walking let me walk behind him upon the ground so I'll get well.
யாரோ ஒரு ஸ்திரீ என்றோ ஒரு நாள் உள்ளே வந்து அந்த மனிதன் எங்கே நடந்தான் என்று எனக்கு காட்டுங்கள் நான் இந்த பூமியில் அவன் பின்னே நடக்கட்டும் அப்பொழுது நான் சுகமாவேன் என்று குறிப்பிட்டாலாம்.
Now if people believe you like that and you're representative of Christ then what should we do?
ஆண்டவரே ஜனங்கள் உன்னை விசுவாசித்து நீ ஒரு கிறிஸ்துவின் பிரதிநிதியாய் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்?
We should be very careful because you're not only destroying yourself as wrong you're destroying others who are following you.
நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தவறானதோடு நீ உன்னை அழித்துக் கொள்வதற்கு மட்டுமல்லாமல் உன்னை பின்பற்றி வருகிறவளையும் நீ அடித்து போடுகின்றாய்.
So I know no denomination to take you to. Only one thing I have my faith in.
உங்களை எடுத்து கொண்டு போவதற்காக எந்த ஒரு ஸ்தாபனமோ அல்லது வேற எதுவோ எனக்கு தெரியாது. நான் என்னுடைய விசுவாசத்தை வைத்ததான ஒரே ஒரு காரியம் உண்டு.
If you believe me, follow what I tell you because I believe the Bible. That's the word of God. Other things fail.
நீங்கள் நம்பினால் நான் சொல்லுகின்றது பின்பற்றுங்கள். ஏனெனில் நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தை. மற்ற காரியங்கள் எல்லாம் தவறி போகும்.
He is life. He is the word.
அவர் ஜீவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தையாய் இருக்கிறார்.
Now I know that you when I come here I keep you long.
நான் இங்கே வரும்போதெல்லாம் நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்கிறேன்.
I pray to God when I felt like I want to come here today.
நான் இங்கே வர வேண்டும் போல் இருந்தபோது நான் தேவனிடத்தில் விண்ணப்பித்தேன்.
I've had so many interviews and calls and so forth. I had to meet some of them this morning.
எத்தனையோ பேட்டிகளும் தொலைபேசியின் மூலம் வந்த அழைப்புகளும் இப்படியாய் எவ்வளவோ இருந்தது. அவைகளில் சிலரை இன்று காலையில் நான் சந்திக்க வேண்டியிருந்தது.
And I said, well, Brother Neville no doubt asked me to speak. Yeah, that was Friday.
நான் சகோதரர் நெவில் என்னை பேசும்படியாய் சொல்வார் என்பதில் ஐயமேதும் இல்லை என்றேன். அது வெள்ளிக்கிழமையாக இருந்தது.
And I said, Brother Neville probably asked me to speak and when I do, then I pray God.
நான் சொன்னேன் சகோதரர் நெவில் என்னை ஒருவேளை பேச சொல்லுவார் நினைத்த போது நான் ஜெபம் செய்தேன்.
So hot, been so hot. And he was good to send us the rain and break the real extreme heat. Give us a good morning this morning.
அவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறது. உஷ்ணமாக இருந்து கொண்டிருந்தது. நல்லவரான அவர் மழையை அனுப்பி இந்த மிகுதியான உஷ்ணத்தை தனித்து நமக்கு இந்த நல்ல காலையை தந்தருளினார்.
And I pray that his goodness will shower each one of you all that you'll ever remember being here this morning.
அவருடைய நன்மைகளை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பொழிந்து இக்காலையில் இங்கு இருந்ததை நீங்கள் எப்பொழுது நினைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
May his grace and blessings be upon you.
அவருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் இருப்பதாக.
Bless not a visit a friend is sick brother Bill Dowd.
வியாதியுள்ள சகோதரன் பில் டாச் என்ற ஒரு நண்பரிடம் கடந்த இரவு நான் சென்றிருந்தேன்.
Don't see him here this morning somehow or here he is. Yeah.
இக்காலையில் நான் அவரை இங்கே காணவில்லை. எப்படியோ நான் ஓ அவர் இங்கே இருக்கிறார்.
Now I'm thinking an old man of 91 years old and still storming across the country through the deserts and over the snowy mountains and the slick roads.
91 வயதான ஒரு வயோதிபன் இன்னமும் வனாந்திரமும் பனிமலைகளும் வழுக்கலான வீதிகளையும் தேசத்தின் ஊடாக கடந்து வருகிறார்.
You don't have to do that. God has been good to him. You don't have to do that.
அவர் அப்படி செய்ய வேண்டியதில்லை. தேவன் அவருக்கு நல்லவராகவே இருந்தார். அவர் அப்படி செய்ய வேண்டியதில்லை.
He could sit home and have servants a fan if he wanted to.
அவர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வேண்டுமானால் வேலைக்காரர்கள் அவருக்கு காற்று வீசிக் கொண்டிருக்கலாமே என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன்.
But something happened to Bill Dow. He was born again.
ஆனால் பில் டாச் அவர்களுக்கு ஏதோ சம்பவித்தது. அவர் மறுபடியுமாய் பிறந்தார்.
When it was something come into his heart that all he lives for is to attend these services.
அவர் அவிடமாய் இருந்தபோது அவருடைய இருதயத்திற்குள் ஏதோ வந்தது. அவர் இப்பொழுது ஜீவிப்பதெல்லாம் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காகவே.
And then if I'm to be the mouthpiece of God, would I deceive a friend? I'd rather die.
அப்படி இருக்க நான் தேவனுடைய வாயாய் இருக்க வேண்டி இருந்தால் ஒரு நண்பனை நான் வஞ்சிப்பேனா? அதை விட நான் மறிப்பேன்.
And let me tell him exactly what's the truth out of this Bible.
அப்படியானால் இந்த வேதத்திலிருந்து சத்தியத்தை நான் அவருக்கு சொல்லட்டும்.
Then that's God's word. I'm just repeating what he said.
அப்படியானால் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. நான் வெறுமனே அவர் சொன்னதையே திருப்பி சொல்லுகிறேன்.
Now, I want to read some out of the Bible.
நான் வேதத்திலிருந்து சிலவற்றை வாசிக்க விரும்புகிறேன்.
Before we read, I'd like to say that I believe tonight is a communion night.
நான் அதை வாசிப்பதற்கு முன்னர் இன்றிரவு இராபோஜன இரவு என்று சொல்ல விரும்புகிறேன்.
And you are here locally, of course the other people will probably be going back to their homes because they have to go to work.
உள்ளூரில் இங்கே இருக்கின்ற நீங்களும் மற்றவர்களும் வீடுகளுக்கு திரும்புவார்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வேலைக்கு போக வேண்டும்.
You who are local here in the assembly, remember the brethren will be given communion tonight.
இந்த ஊரில் இருக்கும் உங்களுக்கு இன்றிரவு இராபோஜனம் கொடுப்பார்கள் என்று நினைவிருக்கட்டும்.
Now, I'm waiting for the final call for Africa.
ஆப்பிரிக்காவிற்கான இறுதி அழைப்பிற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன்.
They won't let me in as a missionary.
என்னை ஒரு மிஷினரியாக உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள்.
So the only way I can go in down I'm going to Kenya, Uganda and Tanzania.
ஆகவே நான் போவதற்கான ஒரே ஒரு வழி நான் கென்யாவுக்கும் உகாண்டாவுக்கும் தங்கனிகாவுக்கும் போகிறேன்.
And the only way I can go in, first the churches won't let you in because they want me to preach something on this side and that side down in Africa.
நான் உள்ளே போவதற்கான ஒரே ஒரு வழி முதலாவதாக அங்கே இருக்கும் சபைகள் என்னை உள்ளே அனுமதிக்காது. ஏனென்றால் அவர்கள் ஆப்பிரிக்காவில் ஏதோ இந்த பக்கமாக அந்த பக்கமாக பேச வேண்டும்
என்கிறார்கள்.
நான் அந்த விதமாக உள்ளே போக மாட்டேன். அவ்விதம் செய்வதற்காக நான் ஒரு மாய்மாலக்காரனாய் இருக்க
மாட்டேன்.
ஆகவே நான் இல்லையா தேவன் நிதத்தில் என்ன பேசுகிறாரோ அதையே என்று வேறொன்றையும் பிரசங்கிக்க மாட்டேன் என்று நான் சொல்லுவேன். புரிகின்றதா?
நான்
என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அப்படியா அது இராது என்று நான் நிச்சயமாய் அறிவேன்.
So triumphant baptisms and so forth like that and fussing with them, no.
திரியேக ஞானசானங்கள் போன்ற மற்ற காரியங்கள் அவர்களுடன் சேர்ந்து வீண் சந்தடி செய்வேன் போன்று அது முடியாது.
But I've been asked to a big convention by Brother Bose.
ஆனால் ஒரு பெரிய கன்வென்ஷனில் பேசும்படியாக சகோதரன் போசினால் கேட்டுக்கொள்ளப்பட்டேன்.
Just on the verge of coming to seeing some daylight of what we believe.
நாம் விசுவாசிக்கின்றதான காரியங்களை நேரில் காணும்படியாக வரும் தருவாயில் அவர் இருக்கிறார்.
And so I've asked to come in like I was going on a hunting trip.
நான் ஏதோ வேட்டைக்கு போவது போன்று உள்ளே வரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன்.
If they let me in like going in hunting, if I get somebody to say they take me hunting.
வேட்டையாடுவதற்கென்று அவர்கள் என்னை அனுமதித்தால் என்னை வேட்டைக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லத்தக்கதாக எனக்கு யாராவது கிடைப்பார்களே ஆனால் போவேன்.
Then when I get in there, the doctors there at the embassy is a personal friend of mine out of Chicago.
அப்படி நான் அங்கே உள்ளே போகும்போது அங்கே தூதரகத்துள்ள ஒரு மருத்துவர் என்னுடைய நண்பர் சிகாகோவில் இருப்பவர்.
And as soon as I get in there, he said, well, here's Brother Branham over here. Let's have a meeting.
நான் அங்கே சென்ற உடனேயே அவர் சரி சகோதரன் பிரண்ணாம் இதோ இங்கே இருக்கிறார் நாம் ஒரு கூட்டம் வைப்போம் என்பார்.
So after I'm there, the embassy can't turn me down.
அப்படி நான் அங்கே வந்த பிறகு தூதரகம் என்னை திருப்பி அனுப்பாது.
So they're trying to work it through now.
ஆகவே அபிரமாக செய்ய அவர்கள் பிரயாசிக்கிறார்கள்.
So I trust that if it's God's will, it'll work out that way. See, it's just committed to Him.
ஆகவே அது தேவனுடைய சித்தமாய் இருக்குமானால் அபிரமாக ஒழுங்குபட்டு வரும் புரிகின்றதா? அது அப்படியே அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
If not, then I'll notify you. I won't. If it be the will of God, then I won't speak on the seven trumpets. And that'll be about an 8-day service.
அப்படி இல்லையாயின் அப்பொழுது நான் உங்களுக்கு அறிவிப்பேன். நான் விரும்புகிறேன் அப்படி அது தேவனுடைய சித்தமாய் இருக்குமாயின் நான் 7 எக்காலங்களை குறித்து பேச இருக்கிறேன். அது ஏறக்குறைய 7 நாள் கூட்டங்களாய் இருக்கும்.
And we won't be here at the tabernacle. Perhaps we try to get an auditorium here.
நாம் இங்கே இந்த கூடாரத்தை வைக்க போகிறதில்லை. ஏதாவது இங்கேயுள்ள ஒரு அரங்கத்தை எடுக்க முயற்சிப்போமா?
I never thought of this new auditorium just being built up here. It's exactly where I saw Jesus the first time in vision.
இப்பொழுது இங்கே கட்டப்பட்டிருக்கின்றதான இந்த புதிய அரங்கத்தை குறித்தே நான் நினைக்கவில்லை. நான் எங்கே இயேசுவை முதன்முறையாக தரிசனத்தில் கண்டேனோ சரியாக அங்கேயே இருக்கிறது. சரியாக அதே இடத்தில் தான் அந்த அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நாள் அது பார்க்கும்படியாக நான் அங்கே
போயிருந்தேன். Just a boy preacher.
நான் அவரை நோக்கி பார்த்து அவரை கிழக்கு பக்கமாக பார்க்கிறவராய் கண்டபோது நான் அது உங்களுக்கு சொல்ல நீங்கள் கேட்டது நினைவிருக்கின்றதா? நான் வெளியிலே போய் நான் ஒரு வாலிப பிரசங்கியாக இருந்தபோது என் தகப்பனாருக்காக அங்கே
ஜெபித்தேன்.
அங்கேதான் நான் அவரை கண்டேன். அவரை நான் பார்த்தபோது அவர் தன்னுடைய தலையை என் பக்கத்தில் இருந்து பக்கவாட்டாய் திருப்பினவாறு
இருந்தார். In a broom sage field.
நான் தொண்டையை கனைத்துக் கொண்டு துடைப்பு போல் வளர்ந்திருந்த வயலில் நான் சுற்றி நடந்து கொண்டிருந்தேன்.
I kept watching and he never returned.
நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தேன். அவர் என் பக்கமாக திரும்பவே இல்லை.
I called his name Jesus and he turned around, held his arms out, and that's all I remembered until daylight.
நான் அவருடைய பெயரை இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டேன். அவர் திரும்பி பார்த்து கரங்களை விரித்தார். அரிகாலை மட்டும் அரை மட்டுமே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன்.
And so I come back out of the field along towards daylight.
ஆகவே நான் அங்கே இருந்து அதிகாலையில் நான் திரும்பி வந்தேன்.
So maybe the Lord let me preach those trumpets there. Wherever it is, God's will be done.
ஆக தேவன் ஒரு கால் எக்காலங்களை அங்கு பேசும்படியாக வைத்திருப்பாரோ என்னவோ எங்கே இருந்தாலும் சரி தேவ சித்தம் நிறைவேற வேண்டும்.
Turn in your Bibles now to Isaiah, the 53rd chapter. Of Isaiah.
உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் இப்பொழுது ஏசாயாவின் புத்தகம் 53 அதிகாரத்துக்கு திருப்புங்கள்.
Now we trust that God will bless our feeble efforts of coming together this morning.
இக்காலையில் இங்கே கூடி வருவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்ப பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன்.
We just come down from Philadelphia, or is that the Full Gospel Businessman's Convention.
நாங்கள் இப்பொழுதுதான் பிலடெல்பியாவிலிருந்து வருகிறேன். அங்கே முடிசு விசேஷ வர்த்தக புருஷர்களின் கன்வென்ஷனில் நடந்தது.
And listening to their different testimonies and so forth up there.
அங்கே அவர்களுடைய வித்தியாசப்பட்டதான காட்சி சாட்சிகளையும் மற்ற காரியங்களையும் கேட்டுவிட்டு வருகிறோம்.
Then on the road down, I was Billy Paul and I and Rebecca and little Collins girl, little Betty Collins.
பின்பு பில்லி பால் நான் ரெபேக்கால் காலின்ஸ் குட்டி பெண் பெட்டி காலின்ஸ் யாவருமாக திரும்பி வந்து கொண்டிருந்தோம்.
And Billy is a very good sleeper and Becky's better. And so Betty and I talked.
பில்லி ஒரு பிரமாதமான தூக்க பேர்படி பெக்கியோ பரவாயில்லை. ஆகவே நானும் பெட்டியும் பேசிக்கொண்டே வந்தோம்.
And she was sitting back with Becky in the back seat.
அவள் பெக்கியோட பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள்.
And I seen something on the road. Happened. And when I did, something struck me.
வீதியில் ஏதோ சம்பவித்ததை நான் கண்டேன். அப்படியா நேரத்தில் எனக்கு ஏதோ தோன்றினது.
And Betty, if she's here, she noticed I quit talking and started writing something down. That's where I got this text for this morning.
பெட்டி அவள் இங்கே இருப்பாளேயானால் நான் பேசுவதை நிறுத்திவிட்டு ஏதோ எழுத தொடங்கினேன் என்பதை அவள் கவனித்தாள். இந்த காலை செய்தியின் பொருளை அங்குதான் எனக்கு கிடைத்தது.
Let us stand to our feet, if we... We stand in honor of God's word. as I read Isaiah the 53rd chapter.
இப்பொழுது நாம் எழும்பி கால் ஊன்றி நிற்போம். தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை செலுத்தும்படியாக நான் ஏசாயா 53rd அதிகாரத்தை வாசிக்க நாம் நிற்போம்.
Who has believed our report? And to whom is the arm of the Lord revealed?
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது?
Notice it's a question to begin with.
அது ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வியாய் இருக்கிறதை கவனிக்கவும்.
For he shall grow up before him as a tender plant and as a root out of dry ground.
இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்.
He has no form nor comeliness.
அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை.
And when we shall see him, there is no beauty that we should desire him.
அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
He is despised and rejected of man.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும்.
A man of sorrow, acquainted with grief.
துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார்.
And we hid as it were our faces from him.
அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம்.
He was despised and we esteemed him not.
அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம்.
Surely he has borne our grief and has carried our sorrows.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
Yet we did esteem him stricken, smitten of God and afflicted.
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
But he was wounded for our transgressions. He was bruised for our iniquities.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
The chastisement of our peace was upon him, and with his stripes we were healed.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
All we like sheep have gone astray. We have turned everyone to his own way.
நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன்தன் வழியிலே போனோம்.
And the Lord has laid upon him the iniquity of us all.
கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார்.
He was oppressed and was afflicted, yet he opened not his mouth.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை.
He was brought as a lamb to the slaughter, and as a sheep before her shearers dumb, so he opened not his mouth.
அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்.
He was taken from prison and from judgment, and who shall declare his generation?
இடுக்கண்ணிலும் நியாயத்தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்?
For he was cut off out of the land of the living.
ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்தே அறுப்புண்டு போனார்.
For the transgressions of my people he was stricken.
என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார்.
And he made his grave with the wicked and with the rich in his death.
துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐசுவரியனோட இருந்தார்.
Because he has done no violence, neither was there deceit in his mouth.
அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை.
Yet it pleased the Lord to bruise him. He put him to grief.
கர்த்தரு அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
When thou shalt make his soul an offering for sin, he shall see his seed, and he shall prolong his days.
அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார்.
And the pleasure of the Lord shall prosper in his hand.
கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும்.
And he shall see all the travail of his soul and shall be satisfied.
அவர் தமது ஆத்தும பாகதத்தின் பலனை கண்டு திருப்தியாவார்.
By his knowledge shall many righteous servants be justified, many, for he shall bear their iniquity.
என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்கள் ஆக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்.
Therefore I will divide him a portion with the great, and shall divide the spoils with the strong.
அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்வார்.
Because he has poured out his soul unto death and was numbered with the transgressors.
ஏனென்றால் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார்.
And he bear the sins of many and made intercessions for the transgressors.
அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம்.
Father God, thy word is a lamp.
பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தை தீபமாய் இருக்கிறது.
The light that lights the path of every believer into the presence of God as it carries us like a lantern in our hand.
அந்த ஒளியானது தேவனுடைய சமூகத்துக்குள்ளாகின்ற ஒவ்வொரு விசுவாசியின் வழியையும் பிரகாசிப்பிக்கின்றது. நமது கரத்தில் இருக்கும் ஒரு லாண்டன் விளக்கை போன்றே அது நம்மை தூக்கி கொண்டு செல்கின்றது.
You have not provided enough that we should see the end from the beginning and walk with faith.
ஆரம்பத்தில் இருந்து கொண்டு முடிவை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு போதுமானதை கொடுக்கவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு நான் நடக்கிறேன்.
But as a man would travel through a dark forest at night, and that's where we are.
ஒரு இருட்டான காட்டினூடாக இரவில் கடந்து போகின்ற ஒரு மனிதனை போன்று அங்குதான் நாம் இருக்கின்றோம்.
The light that he holds only provides step by step.
அவன் வைத்திருக்கும் தீபமானது அடிமேல் அடி எடுத்து வைக்க மட்டுமே போதுமானதாக இருக்கிறது.
But the path though leading upward, just walk with the light.
ஆனால் அந்த பாதையோ மேல் நோக்கி போய் கொண்டிருந்தாலும் அந்த வெளிச்சத்திலே நடவுங்கள்.
And may the light shine today upon the word to lead us one step further to the kingdom of God.
தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாங்கள் இன்னும் ஒரு அடி முன் வைக்க அந்த வெளிச்சமானது தேவனுடைய வார்த்தையின் பேல் வழிநடத்தட்டும்.
For we ask it in Jesus' name. Amen.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
The subject that I feel to speak to the congregation today is the masterpiece.
இன்றைக்கு நான் சபையாரிடத்தில் சிறந்த வேலைப்பாடு என்ற பொருளின் பேரில் பேச வேண்டும் என்று நான் உணர்கிறேன்.
It may seem rather strange to take a scripture reading like this of a one of the most bruised and murderous pictures of the Bible.
காயப்படுத்துதலும் கொலை சம்பந்தமுமான இப்படிப்பட்ட ஒரு வேத பகுதியை படிக்க தெரிந்து கொண்டது மிகவும் விசித்திரமாய்த்தான் காண்கிறது அல்லவா?
That when the Bible says that this perfect servant that was afflicted and bruised and torn.
அவர் வேதமானது இந்த பரிபூர்ண ஊழியன் நொறுக்கப்பட்டார், துன்பப்பட்டார், பாதிக்கப்பட்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதும்.
And yet take a text from that as masterpiece. Very strange.
இதிலிருந்து சிறந்த வேலைப்பாடு என்ற பொருளை எடுப்பது மிகவும் வினோதமாக இருக்கலாம்.
But my mind is thinking this morning as we journey back, I do, for a few years.
ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சம்பவித்ததை குறித்து என் மனம் சிந்திக்கிறது.
I was invited up to Forest Lawn and California, above Los Angeles.
லாஸ் ஏஞ்சலுக்கு மேலாக உள்ள கலிபோர்னியாவில் உள்ள ஃபாரன்ஸ் லானுக்கு என்னை அழைத்திருந்தார்கள்.
My first purpose for going up there was to visit the grave of Amy Semple McPherson, the founder of the Four Square Movement.
நான்கு சதுர இயக்கம் என்பதை நிறுவிய ஆமி சாம்பிள் மெக்பர்சன் அவர்களின் கல்லறையை பார்க்க வேண்டும் என்பதே நான் அங்கு போவதின் முதல் நோக்கமாக இருந்தது.
And I went to her tomb. And although I differed with the woman as a minister,
naan avaludaiya kallarikku ponen pengal uliyakkararai irupadai kurithu enakku karuthu verubadu irundathu.
But yet in my heart I gave admiration and a respect for what she stood for in the hour and the persecution things she had to go through with and time of her being here on the earth.
Irundapodilum அவள் இந்த பூமியில் இருந்த காலத்தில் அவள் உறுதியாய் நின்ற சில காரியங்களுக்காகவும் அதன் நிமித்தமாக அவள் அனுபவித்த உபத்திரவங்களுக்காகவும் என் இருதயத்தில் அவள் மீது மதிப்பும் அபிமானமும் இருந்தது. அதற்கு பிறகு அவளுடைய நேசகுமாரன் ரால்ஃப் மெக்பர்சன் என்னுடைய ஆத்ம நண்பனுக்காகவும் அங்கே போக வேண்டும் என்றிருந்தேன்.
And a group of ministers, we went up there.
போதகர்களாகிய நாங்கள் ஒரு கூட்டமாக அங்கு சென்றிருந்தோம்.
We didn't have time to go in to the place where they had the cremation and put the bodies in a little box on the side of the wall.
அங்கு சரீரங்களை தகனம் செய்த இடத்திற்கு சவங்களை பெட்டியில் அடைத்து சுவற்றின் பக்கமாக வைத்துள்ள இடத்துக்கு செல்வதற்கு எங்களுக்கு போதிய நேரம் இல்லை.
And then there they have some outstanding things such as the Last Supper, and it's lighted by the actual light of the sun.
அங்கு கடைசி ராபோஜனம் போன்றவைகளை மிக சிறந்த முறையில் அமைத்துள்ளனர். சூரிய வெளிச்சத்தின் மூலமாகவே அந்த இடத்திற்கு வெளிச்சம் உண்டாக்குகின்றது.
And they have a shutter that it gives them when they go in, it's light, and then as they begin to speak, it darkens up.
அங்கு ஒரு சன்னல் கதவு இருக்கின்றது, அது ஒளியை தருகின்றது. அவர்கள் உள்ளே செல்லும் போது அது வெளிச்சம் அடைகிறது. அவர்கள் பேச தொடங்கும் போது அது இருளடைய தொடங்கி.
And after a while, it all becomes dark. And then the people go out.
சற்று கழித்து அது முழுவதும் இருளடைகின்றது. பின்பு ஜனங்கள் வெளியேறுகின்றனர்.
And they have all the supper.
அவர்கள் எல்லாரும் ராபோஜனத்தில் பங்கு கொள்ளுகின்றனர்.
The woman that help the secret of how to beat this glass into this place, why make these pictures, why it come through a family for many years back.
அந்த கண்ணாடியில் வேலைப்பாடு செய்யும் ரகசியத்தை அறிந்திருந்த அந்த ஸ்திரீ, அதில் உண்டாக்கப்பட்டிருந்த படங்கள் அது அநேக ஆண்டுகளாக அந்த குடும்பத்தின் வழிவழியாக வந்த கலையாகும்.
And the art was just give it to the children, and the last one was a woman.
அந்த கலையானது ஒவ்வொரு பிள்ளைக்கும் வழிவழியாக வந்து கடைசியில் இந்த அம்மாள் அந்த கலையை அறிந்திருந்தாள்.
And they fixed this picture, and when they went to mold and burn the glass bacon of Judas Iscariot, it busted.
அவர்கள் அந்த படத்தை அங்கு பொருத்திக் கொண்டிருந்தனர். யூதாஸ் காரியோத்தின் உருவத்தை உண்டாக்குவதற்கென அவர்கள் கண்ணாடியை உருக்கிக் கொண்டிருந்த போது அது வெடித்து விட்டது.
So then they tried it again, and it busted again.
மறுபடியும் அவர்கள் முயன்ற போது அது மறுபடியும் வெடித்து விட்டது.
And she said, maybe our Lord doesn't want his enemy pictured by his side.
ஒரு கால் நமது ஆண்டவர் அவருடைய சத்துருவின் படத்தை அவருக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை போலும் என்று அந்த அம்மா நினைத்து.
And said, if it burst again, we'll not complete the picture. But it helped that time.
அது மறுபடியும் வெடித்து விட்டால் இந்த படத்தை நாம் முடிக்காமலேயே விட்டுவிடலாம் என்று எண்ணினாலாம். ஆனால் அடுத்த முறை அது சரியாக வந்தது.
Then, of course, that was a striking thing, and how that such things would happen.
உண்மையாகவே அறிவியக்கத்தக்க ஒரு செயலாகும். அப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி சம்பவிக்கும்?
But then one of the main things that interests me in Forest Lawn was Michelangelo's the great sculpture, the monument of Moses.
Forest Lawn-ல் என் சிந்தையை கவர்ந்த முக்கியமான காரியம் மிகச்சிறந்த சிற்பியான மைக்கேல் ஆஞ்சலோவின் மோசேயின் சிற்பம்தான்.
It's a reproduction there, of course. It isn't the original.
அது ஒரு மூலச்சிற்பம் அல்ல என்பது உண்மைதான். அங்கே இருப்பது அதை போன்று உண்டாக்கப்பட்ட இன்னொன்று.
But it was such a great masterpiece.
ஆனால் அது ஒரு மிகச்சிறந்த வேலைப்பாடு.
And as I stood and looked at it, I liked that. Something that looks like it's represents, it's got something to it.
நான் அங்கே நின்று அதை பார்த்தபோது அது எனக்கு பிடித்திருந்தது. அது எதையோ பிரதிநிதித்துவமாய் காட்டுகின்றது போன்று ஏதோ உள்ளது போன்றுள்ளது.
I like art. Real well, I believe God is in art.
எனக்கு கலை என்றால் மிகவும் பிடிக்கும். தேவன் கலையில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
I believe God is in music. I believe God is in nature. God's everywhere.
தேவன் இசையில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவன் இயற்கையில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவன் எங்கும் இருக்கிறார்.
And anything that's contrary to the original is a perversion.
அசலான ஒன்றுக்கு முரணாக இருக்கின்ற எதுவும் தாறுமாறாக்கப்பட்ட ஒன்றாகும்.
God is in dancing. Not the kind of dancing you do here. But when the sons and daughters of God are in the spirit of God, that's dancing.
தேவன் நடனத்தில் இருக்கிறார். நீங்கள் இங்கே ஆடுகின்ற அப்படிப்பட்ட நடனத்தில் அல்ல. ஆனால் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளும் தேவனுடைய ஆவிக்குள் இருக்கிறார்களே, அதுதான் நடனம்.
But like I had to contend with the 2 o'clock this morning up there in the lane, that's the perversion of it.
ஆனால் அதிகாலை 2 மணி வரை அந்த சந்தில் நடைபெறும் நடனத்தை நான் சகித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறதே, அதுதான் உண்மையானதின் தாறுமாறாக்கப்பட்டதாக இருக்கிறது.
But this masterpiece that Michelangelo had made, it cost him something to do that.
ஆனால் மைக்கேலாஞ்சலோ அந்த சிறந்த வேலைப்பாட்டை உண்டாக்குவதற்கு அவன் ஏதோ ஒரு காரியத்தை கிரியமாய் செலுத்த வேண்டி இருந்தது.
That he was a great man, and it cost a big part of his life, because he was many, many years and carving out.
அவன் ஒரு பெரிய மனிதன். அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியையே அவன் அதற்காக செலுத்த வேண்டி இருந்தது. ஏனென்றால் அவன் எத்தனையோ ஆண்டுகளாக அதை செதுக்கிக் கொண்டிருந்தான்.
Just take a rock and a marble and keep carving it.
ஒரு சலவைக்கல் பாறை ஒன்றை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செதுக்கிக் கொண்டே போனான்.
And see, only the man, the sculptor himself, has in his mind what he's trying to do. He's the one.
அந்த சிற்பி மட்டுமே தான் என்ன உண்டாக்க போகிறான் என்பதை குறித்து தன் சிந்தையில் அறிந்தவனாய் இருப்பான். அவன் ஒருவனே அதை அறிந்திருப்பான்.
You might walk up and say to him, what are you pecking on that rock for?
நீங்கள் ஒரு கால் அவனண்டே போய் இது எதற்காக அந்த பாறையை செதுக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லலாம்.
To the outsider who doesn't know what's in his heart, it's nonsense.
அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அறியாத ஒருவனுக்கு அது அர்த்தமற்ற ஒரு காரியமாக இருக்கும்.
But the man, the sculptor himself, he's got a vision in his mind what he's trying to make.
ஆனால் அந்த மனிதனுக்கோ அந்த சிற்பிக்கு தானே அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது.
And he's trying to reproduce what he has on his mind in the form of a monument.
ஒரு சிற்ப வடிவில் அவனுடைய சிந்தையில் என்னத்தை வைத்துள்ளானோ அதை அவன் உருவத்தில் கொண்டு வர பிரயாசிக்கிறான்.
That's why he's digging it out of the rocks.
அக்காரணத்தின் நிமித்தமாக அவன் பாறையை செதுக்கிக் கொண்டே இருக்கிறான்.
And this to do, you have to start off right at the beginning. And you have to follow the pattern.
இதை செய்ய வேண்டுமானால் அவன் ஆரம்பத்திலிருந்தே தொடங்கி அதே பாணியிலே முடிவு வரை கடைபிடிக்க வேண்டியவனாய் இருக்கிறான்.
See, you can't get a little piece, start off, we'll make it this way. No, I believe. No, he's got to have an exact pattern.
புரிகின்றா, தொடங்குவதற்கு நீ அதிலிருந்த பகுதியை எடுத்து நாம் இதை இப்படி செய்வோம், இல்லை நான் நினைக்கிறேன், இல்லை அவனுக்கு சரியானதொரு உருவ அமைப்பை தன்னகத்தே கொண்டவனாய் இருக்க வேண்டும்.
And in his mind, he's got that pattern and he cannot vary from that pattern.
அந்த உருவ அமைப்பை தன் சிந்தையில் கொண்டவனாக இருக்க வேண்டும். அவன் அந்த உருவ அமைப்பிலிருந்து மாற முடியாது.
Now, in order to do this, he had to draw in his mind because we have no real pictures of Moses.
இப்பொழுது அவன் அதை செய்யும்படியாய் அவன் அவ்வுருவ அமைப்பை தன் சிந்தையில் வரைய வேண்டியவனாய் இருக்கிறான். ஏனென்றால் நம்மிடம் மோசேயின் உண்மையான படம் இல்லை.
But he had to get a mental picture in his mind of exactly what Moses was.
ஆனால் பார்ப்பதற்கு மோசே எப்படி இருப்பான் என்ற உருவத்தை தன் சிந்தையில் வரைந்து வைத்திருக்க வேண்டியவனாய் இருந்தான்.
Now, a genuine sculpture is inspired like a genuine poet or any genuine singer, musician, whatever it might be, all real has to come by inspiration.
புலவனை போல ஒரு உண்மையான பாடகனை போல இசை கருவியாளனை போன்று என்னவா இருந்தாலும் அதை போன்று ஒரு உண்மையான சிற்பிக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்தது. உண்மையான எந்த ஒன்றுக்கும் ஒரு உள்ளுணர்வை கொண்டுதான் தோன்ற வேண்டும்.
Michelangelo must have had the inspiration of what Moses really looked like and he caught it in his mind. What Moses must have been.
மோசே பார்ப்பதற்கு உண்மையாகவே எப்படி இருந்திருப்பான் என்ற உள்ளுணர்வை மைக்கேலாஞ்சலோ உடையவனாய் இருந்து அப்படியே மோசேயை தன் சிந்தையில் பற்றிக் கொண்டான்.
So he set forth on this great piece of marble, the cutting to the pattern.
அவன் இந்த பெரிய பாறை துண்டை எடுத்து அந்த உருவ அமைப்பை அதில் செதுக்க ஆரம்பித்தான்.
And bringing down and honing down till he got to the real picture of what it must have been in his mind.
அவன் அதை சிறிது சிறிதாக மேலிருந்து கீழாக செதுக்கி அவனுடைய சிந்தையில் இருந்த அபூர்வத்தை போன்று அது வருமட்டாய் செதுக்கிக் கொண்டே போனான்.
And then when he got all so perfect,
அவன் அந்த சிற்பத்தை அவ்வளவு பரிபூரணமாய் செய்து
every corner off and every place rubbed and the eyes just right and every hair and beard all just the way it was, he stood off and looked at it.
எல்லா மூலைகளையும் சரிப்படுத்தி எல்லா இடங்களையும் நன்றாய் தேய்த்து கண்களை சரியாக பொருத்தி தலைமயிரையும் தாடியையும் இருந்தது போன்று அப்படியே செய்த பிறகு அவன் சற்று எட்டி போய் நின்று அதை அப்படியே நோக்கி பார்த்தான்.
Of many, many hard years of labor and how he had to hold that same vision all the time in his mind of what he was going to do.
அநேக ஆண்டுகளில் உழைப்பையும் அவன் செய்ய போகின்ற அந்த சிலையின் உருவத்தை எப்படி தன் மனதில் அப்படியே அவன் பற்றி கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதனையும் நான் நினைக்கிறேன்.
And this thing, that vision on his mind for so many years to make it look just exactly to what it was.
அதை இருப்பது போன்றே அதை அப்படியே செய்யும்படியாக அநேக ஆண்டுகளாக அவனுடைய சிந்தையில் இருந்த அந்த தரிசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள்.
He caught the vision first, and how he had to work to that vision, cutting off and making down.
முதலாவதாக அவன் அந்த உருவத் தோற்றம் என்ன விதமாய் இருந்திருக்கும் என்பதன் சிந்தையில் பிடித்துக் கொண்டு அந்த உருவத்தின்படியே அவன் எப்படி செதுக்கி எடுத்து செய்து கொண்டு வர வேண்டியதா இருந்தது. அவன் மிகவும் அருமையாய் பிழையின்றி செய்து முடித்தான் என்ற நிலை வந்தவுடன், குறையின்றி முடிந்தவுடன், தன் கையில் சுத்தியுடன் அவன் அப்படியே அந்த முடிவு பெற்ற உருவ சிலையை நோக்கி பார்த்துக் கொண்டு நின்று
கொண்டிருந்தான். அவன்
அதை அப்படியே பார்த்தபோது அவன் அவ்வளவாய் உள்ளுணர்வடைந்து, ஏனென்றால் அவனுடைய சிந்தையில் இருந்த அந்த தோற்றமானது இப்பொழுது ஒரு உண்மை பொருளாய் அவனுக்கு முன்பாக நிற்கிறது.
What he had seen and his conception of what Moses was, that was figured before him.
மோசே எவ்வாறு இருந்திருப்பான் என்று தன்னுள்ளே அவன் உருவகப்படுத்தி எதை அவன் கண்டானோ அது அவனுக்கு முன்பாக ஒரு தத்துவரூபமான உருவ சிலையாய் நிற்கிறது.
What it had in his heart all these years and toils and hours of sorrow and distress and critics and everything else.
அது அவனுடைய இருதயத்திற்குள்ளாக இத்தனை ஆண்டுகளாக அப்படியே இருந்தது. அநேக மணிக்கணக்காக அவன் உழைத்த உழைப்பு, துன்பம், துயரம், குறை கூறுதல்கள், இன்னும் மற்ற எல்லா காரியங்களும் இருந்தது. இருப்பினும் அது முடிவு பெறுமட்டாய் அந்த உருவ தோற்றத்தை அப்படியே தன் மனதில் வைத்து வேலையை
முடித்தான்.
அந்த சிலை முடிவு பெற்ற பின்னர் ஒரு சிற்பியின் சுத்தியிலே கையில் பிடித்தவனாய் சற்று எட்டி நின்று சிலையை பார்த்துக்
கொண்டிருந்தான்.
அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உண்டாயிருந்த அந்த தரிசனத்தின் எழுச்சி மேலிட்டவனாய் அந்த உணர்ச்சி வசப்பட்டதாய் அவனை அதன் பக்கமாக கொண்டு சென்று அதன் முட்டியில் சுத்தியை தட்டி பேஸ் என்று சொல்லும்படியாய் செய்தது.
Now there's a flaw on that great image. On the knee, on the right knee.
இப்பொழுதோ அந்த பிரம்மாண்டமான உருவத்திற்கு அதனுடைய வலது முட்டியில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது.
Just above the knee, about 6 inches, is a place I put my hand on it. About that deep.
முழங்காலுக்கு மேலாக சுமாராக ஒரு 6 அங்குலத்திற்கு மேலாக அந்த இடத்திலே குறை ஏற்பட்டது. நான் என் கையை போட்டு பார்த்தபோது அந்த அளவிற்கு ஆழம் இருந்தது.
After he had spent all that time for years and years to make this,
இதை செய்யும்படியாக அவன் எத்தனையோ வருஷங்களாக தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்தான்.
Then under the influence of seeing fulfilled what he had seen in his heart, in his vision and desired to see, it was completed.
அதன் பின்பு தன் இருதயத்திலும் அவனுடைய கண் தரிசனத்திலும் அவன் கண்டதானே அது நிறைவேறிவிட்டது என்று கண்டான். கண்ட மாத்திரத்தில் அவன் உணர்ச்சி
பொங்கினவனானான்.
அது முடிந்து தீர்ந்த போது அவன் அதை கண்டதினால் அவனுக்குள் அவ்வளவு எழுச்சி உண்டாகி அந்த அவனுடைய சிறந்த வேலைப்பாடானது அவனிடம் பேச வேண்டும் போல் உணர்ச்சி
கொண்டான். And it made a flaw on it.
காலின் குறுக்கே அதை அடித்து பேசு என்று சத்தமிட்டான். அது அந்த சிலையின் மேல் ஒரு பழுதை உண்டாக்கியது.
It put a flaw on the image.
அந்த உருவத்தின் மீதில் ஒரு பழுதை உண்டாக்கியது.
To me, the flaw was what made it the masterpiece.
என்னை பொறுத்த மட்டில் அந்த பழுதுதான் அதை சிறந்த வேலைப்பாடு ஆக்கினது.
Now, maybe to the mind that might think different, you think that spoiled it.
ஒரு கால் சிந்தையானது வித்தியாசமாய் நினைக்கலாம், அது அதனை கெடுத்து போட்டது என்று நீ நினைக்கலாம்.
No, to me, it made it what it was.
இல்லை, என்னை பொறுத்த மட்டில் அது இருந்த விதத்தில் அதை ஆக்கினது அந்த பழுதுதான்.
After so many years of careful work and toils and inspiration and so forth of making it.
ஏனெனில் எத்தனை ஆண்டுகள் கவனமாகவும் உடனும் கஷ்டத்துடனும் உழைத்த பிறகு
had proved not in vain, it was perfect, and that's why he cried out, speak.
அவனுடைய உழைப்பு வீண் போகவில்லை, மிகவும் தத்துரூபமாக இருந்தது. அதன் நிமித்தமே அவன் பேசு என்று சத்தமிட்டான்.
Because he'd seen before him that he was been able to achieve to bring to pass the vision that was in his mind.
ஏனென்றால் அவனுடைய சிந்தையில் அவன் கொண்டுள்ளதான உருவத்தை அவன் கண்முன் ஒரு நல்ல சிலையாக செதுக்கி எடுத்து காண முடிந்தது.
And therefore under inspiration he done something out of the reason, out of the ordinary. He struck it and hollered, speak.
அவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அசாதாரண செயலை செய்து அதை பார்த்து பேசு என்று சத்தமிட்டு அதை அடித்தான்.
See, he wouldn't have done that if he'd have thought. But he didn't think.
புரிகின்றதா? அவன் மட்டும் சற்று யோசித்திருப்பானேயானால் அவன் அப்படி செய்திருக்க மாட்டான். ஆனால் சற்றும் யோசித்து பார்க்கவில்லை.
It was inspiration of seeing what he had in his mind sitting there perfectly before him.
அவனுடைய சிந்தையில் இருந்ததை தன் கண் முன்னே தத்துரூபமாய் கண்டவுடன் உணர்ச்சி மேலிட்டவனாய் அப்படி செய்தான்.
His toils and wearies and long nights and housed away from the world for days.
அவனுடைய உழைப்பு களைப்பு இரவின் கண் விழிப்பு உலக காரியத்தினின்று நீண்ட நாட்கள் ஈடுபடாமல் இருந்தது.
So maybe eat a sandwich and rub on it and get back and all, oh, that's just not the way it was. I've got to come down to this and rub it.
ஒரு கால் இரண்டு துண்டு ரொட்டிகளை சாண்ட்விச்சை தின்று அந்த வேளையில் தொடர்ந்து செய்து சற்று பின்னிட்டு போய் அதை கூர்ந்து நோக்கி இந்த வண்ணமாய் இல்லையே, இப்படி இங்கே சற்று இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி அதை உராய்த்து எடுத்து
when he saw it just perfect, then he saw in reality the negative of the what was in his mind had become real. It become positive.
அதன் பின்பு அவ்வளவு தத்துரூபமாய் அதை அப்படியே ஒரு உண்மை பொருளாக தன் முன்னே கண்டான். அவனுடைய சிந்தையில் இருந்ததான அந்த நெகட்டிவ் உருவம் இப்பொழுது ஒரு உண்மை பொருளாய் மாறினது. அது ஒரு பாசிட்டிவாக மாறினது.
Therefore it sprung into him. It was so real that he must cry out, speak.
ஆகவே அவன் அதிக உணர்ச்சி வசப்பட்டவனாகி அவண்ணம் அவனுக்குள் எழுந்தது. அது அவ்வளவு தத்துரூபமாய் இருந்தபடினாலே அவன் பேசு என்று சத்தமிட்டான்.
To me, it was a reflection.
என்னை பொறுத்தமட்டில் அது ஒரு பிரதிபிம்பம்.
It was a compliment to his work that his own work so inspired him that he would become beside himself to smite it and say, speak.
அது அவனுடைய வேலைக்கு ஒரு புகழாக இருந்தது. அவனுடைய சொந்த வேலைப்பாடு அவனுக்கு உணர்ச்சி வசம் மூட்டி அவன் அதன் அருகே நின்று அதை அடித்து பேசு என்று சொல்லும்படியாயிற்று.
I stood there and looked at the monument.
நான் அங்கே நின்று கொண்ட அந்த சிலையை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தேன்.
I thought of the hours that the man must have put in making that. They said how many years it was.
அதை செதுக்கி எடுத்து அவன் செலவழித்தமை நேரத்தை நான் சிந்தித்தேன். அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பிடித்தது என்று சொன்னார்கள்.
But it was a reflection to him because it was a contribution to his great art, his great work of what he was doing.
ஆனால் அவனை பொறுத்தமட்டில் அது வெறுமனே ஒரு பிரதிபிம்பமே. ஏனென்றால் அவனுடைய கலைக்கு, அவன் செய்து கொண்டிருந்த அவனுடைய மகா பெரிய பணிக்கு அது ஒரு பெரிய பங்கை கொடுக்கின்றதா இருந்தது.
And when he finally was able to achieve it, it was so great.
முடிவிலே சித்தி பெற முடிந்த போது அது ஒரு பெரிய சாதனையா இருந்தது.
Now let us turn the page of Michelangelo and close the book.
இப்பொழுது நாம் மைக்கேலாஞ்சலோவின் பக்கத்தை திருப்பி அந்த புத்தகத்தை மூடுவோம்.
Let's open another book and read of the great sculpture, the Almighty.
நாம் இன்னொரு புத்தகத்தை திருப்பி மகா பெரிய சிற்பியாகிய சர்வ வல்லவரை குறித்து படிப்போம்.
Who before there was a world and before the foundations was laid, he had in his mind what he wanted.
உலகம் என்று ஒன்று இருப்பதற்கு முன்பாகவே, அதற்கு அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை தன் சிந்தையில் கொண்டவராயிருந்தார்.
And he wanted to make man in his own image.
அவர் மனிதனை தம்முடைய சாயலில் உருவாக்க வேண்டும் என்றிருந்தார்.
He wanted to make something in reality of what was a vision to him, what was in his thinking.
அவருடைய தரிசனமாயும் அவருடைய சிந்தையாயும் இருந்ததை அவர் ஒரு உண்மை பொருளாய் ஆக்க விரும்பினார்.
Now to Michelangelo, that was an attribute of his thought.
இப்பொழுது மைக்கேலாஞ்சலோவிற்கு அது அவருடைய சிந்தையின் விளைவாய் இருந்தது.
And God wanted to make a man after his image, the great sculpture. And he went to work on him.
தேவன் ஒரு மனிதனை அந்த மகா பெரிய சிற்பியாகிய தம்முடைய சாயலின்படி செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அவன் பேரில் பணியை துவக்கினார்.
And we notice as he brought up from the materials, the first perhaps was fishes and then the birds and then the creeping things upon the earth and many things that he brought.
அவர் அப்படி சிருஷ்டிப்பை உண்டாக்க துவக்கினபோது ஒரு கால் முதலாவதாக மீன்களையும் அதன் பின்பு பறவைகளையும் அதன் பின்பு ஊரும் பிராணிகளையும் பூமியின் மேல் கொண்டு வந்தார். அநேக காரியங்களை அவர் கொண்டு வந்தார்.
But finally, as he brewed being creator, yet
முடிவிலே அவர் சிருஷ்டிகராக இருந்து அசைவாடி கொண்டிருந்த போது
he wasn't like a man now, a sculpture that has to take something that's been created to hew an image. He was the sculpture of eternal things.
இன்றை கொள்ளது போன்று அவர் ஒரு மனிதனாக இருக்கவில்லை. ஒரு சிற்பியார் அவன் உருவத்தை செதுக்க வேண்டுமானால் ஏதோ சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் நித்தியமான காரியங்களின் சிற்பியாக இருந்தார்.
He was a sculpture that could create and bring into existence that which he has in his mind to do.
அவர் செய்ய வேண்டும் என்று சிந்தையில் கொண்டிருந்ததை சிருஷ்டித்து ஜீவனுக்குள் கொண்டு வரத்தக்க ஒரு சிற்பியாய் அவர் இருக்கிறார்.
Or otherwise, he can make material what his attributes desired.
அப்படி இல்லை என்றால் அவருடைய குணாதிசயங்கள் வாஞ்சித்தவைகளை அவரால் உருவாக்க முடியும்.
And as he began to work upon creeping things, like upon the little animals upon the earth,
அவர் உருவனவற்றின் மீது தம்முடைய பணியை துவக்கின போது, அதாவது பூமியின் மீது உள்ள சிறிய பிராணிகளை
போன்று, அதன்
பின்பு அவர் அதிலிருந்து சிறிது உயர்ந்த ரகமாக வேறொன்றை உண்டாக்க துவக்கினார்.
Then finally brought it into the larger animals, such as the lion, tiger, bear.
முடிவிலே அவர் சிங்கம், புலி, கரடி போன்ற பெரிய பிராணிகளாக அதை கொண்டு வந்தார்.
Then he brought it into the life of maybe a monkeys and apes and so forth.
அதன் பின்பு அவர் குரங்கு, மனித குரங்கு இது போன்றவைகளை ஒரு கால் கொண்டு வந்திருக்கலாம்.
Not an evolution, as we think that one came from the
இப்பொழுது ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுவதல்ல, ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது என்று நாம் நினைக்கிறது போன்றல்ல.
That was a complete creation. God working in a pattern.
அது ஒரு முழு சிருஷ்டிப்பு. தேவன் ஒரு மாதிரியின்படியே கிரியை செய்கிறார்.
But finally, there came forth upon the earth a perfection, and that was a man.
ஆனால் முடிவிலே பூமியின் மீதிலே ஒரு பரிபூரணம் கொண்டு வரப்பட்டது. ஆரே மனிதனே.
And then he could see in that man that it looked like him.
அதன் பின்னர் அந்த மனிதனில் அவரை போன்ற ஒன்றை அவரால் காண முடிந்தது.
So now, when he looked upon him, he was a reflection of what his creator was.
ஆக இப்பொழுது அவர் அவரை நோக்கி பார்த்தபோது அவன் அவனுடைய சிருஷ்டிகர் என்னவா இருப்பாரோ அதன் பிரதிபிம்பமாயிருந்தான்.
God had now been able to achieve the thing that he wanted, a man in his own image.
தேவன் தாம் விரும்பினபடியான ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடிந்தது, அதாவது தம்முடைய சொந்த சாயலில் ஒரு மனிதன்.
And then I might say to this that when he made this man, there was something about him yet that didn't look just right, because that he was by himself.
அப்படியானால் நான் இதை சொல்ல விரும்புகிறேன், அதாவது அவர் இந்த மனிதனை உண்டாக்கின போதும் அவனை குறித்து ஏதோ ஒரு காரியம் இருந்தது, அது சரியாய் காணப்படவில்லை, அதாவது அவன் தனி மனிதனாக இருந்தான்.
And that's how God had been by himself. He was the eternal.
அந்த விதமாகத்தான் தேவன் தம்மில் தாமே தனிமையாக ஜீவிக்கிறார். அவர் நித்தியமானவராய் இருக்கிறார்.
And the man now in the image of God also existed on the earth by himself.
தேவனுடைய சாயலில் உள்ளதான இந்த மனிதன் இந்த பூமியின் மேல் தானாகவே துணையின்றி ஜீவித்துக் கொண்டிருந்தான்.
So he must have struck a little blow over on his left side. And from there he took the piece that struck off of it and made him a helpmate.
ஆகவே அவர் அவனுடைய இடது பக்கத்தில் ஒரு அடி அடித்து அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து அவனுக்கு ஒரு துணைவியை உண்டாக்கி தந்தார், மனைவியை.
Then he wasn't by himself. He had somebody with him. And that's his great work.
அதன் பின்பு அவன் தன்னில் தானே தனிமையாக இல்லை, அவனோடு கூட யாரோ ஒருவரை உடையவனாக இருந்தான். அதுதான் அவருடைய மகா பெரிய கிரியை.
Is any great sculpture would take his is masterpiece.
எந்த ஒரு பெரிய சிற்பியும் செய்வது போன்று அவர் அவருடைய சிறந்த வேலைப்பாட்டை முடித்தார்.
Now first he had a masterpiece of himself.
இப்பொழுது அவர் தம்மை தாமே ஒரு சிறந்த வேலைப்பாடாய் கொண்டிருந்தார்.
But now he seen that the masterpiece was lonesome like he was, so he had divided the masterpiece by striking it in the side and brought forth a helpmate.
ஆனால் இப்பொழுது அந்த வேலைப்பாடான் தம்மை போன்று தனிமையாய் இருப்பதை அவர் கண்டு அதனால் பக்கவாட்டில் அந்த சிறந்த வேலைப்பாட்டை விழாவில் அடித்து அதை பகிர்ந்து ஒரு துணைவியை கொண்டு வந்தார்.
And now to make the two one, he put them like any great sculpture in a place that it's beautiful.
இப்பொழுது அந்த இரண்டையும் ஒன்றுபடுத்த எந்த ஒரு பெரிய சிற்பியும் செய்வது போன்று அதை ஒரு அழகான இடத்தில் வைத்தார்.
A sculpture wouldn't make a great masterpiece and then take it and set it in an alley somewhere or hide it behind buildings.
எந்த ஒரு சிற்பியும் தன்னுடைய சிறந்த வேலைப்பாட்டை உண்டாக்கி அதை கொண்டு எங்கோ ஒரு சந்தில் அல்லது ஒரு கட்டிடத்துக்கு பின்னாக கொண்டு போய் வைக்க
மாட்டான்.
விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலால் மூடி வைக்க மாட்டான் என்று நமது ஆண்டவர் நமக்கு சொன்னது போன்று
we become God's masterpieces, we're not hid in an alley somewhere. We must give light.
நாம் தேவனுடைய சிறந்த வேலைப்பாடாக ஆகும் போது நம்ம எங்கோ ஒரு சந்தில் மறைத்து வைப்பதில்லை, நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும்.
So we see that he actually made this masterpiece, he placed it up here on the earth and put it in the most beautiful place there was, in the Garden of Eden.
எனவே இந்த சிறந்த வேலைப்பாட்டை செய்து முடித்த பின்னர் அவர் அதை இந்த பூமியின் மீது வைத்தார். மிகவும் அழகானதான ஒரு ஸ்தலத்தில், அதாவது ஏதேன் தோட்டத்தில் அவர் அதை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
He placed his masterpiece, the two being one, in the Garden of Eden.
அவர் அவருடைய சிறந்த வேலைப்பாட்டை இருவரும் ஒருவராக இருந்த அதை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார்.
How it must have pleased him that he saw this masterpiece was well.
அவருடைய வேலைப்பாடு பழுதற்றதா இருக்கிறது என்பதை அவர் கண்டபோது அது அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்.
After that we find out that he rested. He was so well pleased with his work.
அதற்கு பின்னர் அவர் இளைப்பாயினார் என்று நாம் கண்டோம். அவர் தமது வேலைப்பாட்டில் மிகவும் திருப்தி கொண்டார்.
I remember that my opinion, the masterpiece is the stroke that marred San Angelo's Moses masterpiece in the monument.
மைக்கேலாஞ்சலோவின் சிறந்த வேலைப்பாடான மோசையின் சிலையானது அடித்து பழுதுண்டாக்கியதனால் தான் ஒரு சிறந்த வேலைப்பாடு ஆயிற்று என்ற என் கருத்தினை நினைவு கூறுங்கள்.
And it was a stroke that cut the side of his masterpiece that brought out the bride.
அவருடைய சிறந்த வேலைப்பாட்டின் விழாவில் இருந்து ஒரு மனவாட்டியை வெளிக்கொண்டு வந்தது அந்த அடிதான்.
And now we see them as a masterpiece family in the Garden of Eden.
இப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலே நாம் ஒரு சிறந்த வேலைப்பாட்டின் குடும்பமாக அவர்களை காண்கிறோம்.
How beautiful it was, and it so pleased him till he took rest then. He said, I'll rest.
அது எவ்வளவு அழகாக இருந்தது, அது அவரை அவ்வளவாய் பிரியப்படுத்தினபடினால் அதன் பின்பு அவர் இளைப்பாறினார். நான் இளைப்பாறுவேன் என்றார் அவர்.
But while he was resting and trusting to his masterpiece, his enemy come in and found this great masterpiece.
ஆனால் தம்முடைய சிறந்த வேலைப்பாட்டை நம்பிக்கொண்டும் இளைப்பாறிக் கொண்டும் இருந்தபோது அவருடைய எதிராளி உள்ளே வந்து இந்த சிறந்த பெரிய வேலைப்பாட்டை கண்டு
and he, by deceit, he crawls under the garden walls and then he marred this beautiful masterpiece.
வஞ்சகமாக தோட்டத்தின் மதில்களுக்கு அடியில் ஊர்ந்து போய் பின்பு அந்த அடகிய சிறந்த வேலைப்பாட்டை பழுதாக்கினான்.
He marred so that it fell.
அடி விழுந்து போகும்படியாக அவன் அதற்கு பழுதுண்டாக்கினான்.
Now, I'm trying to watch that clock.
நான் கடிகாரத்தை பார்க்க முயற்சிக்கிறேன்.
Can I ask Mike, my nephew, to ring that bell in 30 minutes, but he's not done it, and I've already been 30 minutes. But it's we are continue on a little bit.
என்னுடைய மருமகனாகிய மைக்கிடம் 30 நிமிடம் கழிந்தவுடன் மணியை அடிக்கும்படி கூறியிருந்தேன். ஆனால் அவனோ அதை செய்யவில்லை. ஏற்கனவே நான் 30 நிமிடங்கள் எடுத்துக் கொண்டிருந்தேன். நான் இன்னும் சிறிது நேரம் தொடருவோம்.
Now, I don't want to break these rules. I made these rules, see? And you're breaking your own rule.
புரிகின்றதா? இப்பொழுது இந்த ஒழுங்குமுறைகளை நான் விரும்பவில்லை, மீற விரும்பவில்லை. இந்த ஒழுங்கை நான் கொண்டு வந்தேன், உன்னுடைய ஒழுங்கை இங்கே நீயே மீறுகின்றாய்.
Now notice then this masterpiece when Satan got a hold of the deceiver broke through the walls and he mired this masterpiece.
இப்பொழுது கவனியுங்கள், சாத்தான் அந்த வஞ்சிக்கிறவன் சுவர்களை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்து இந்த சிறந்த வேலைப்பாட்டை பற்றி கொண்ட பிறகு இந்த சிறந்த வேலைப்பாட்டுக்கு பழுதுண்டாக்கினான்.
ஏனென்றால்
அந்த பழுதை உண்டாக்கின விதமானது அவன் அதை எப்படி
செய்தான், God's word.
அவன் அதை எப்படி செய்தான் என்பதனை நான் இன்னும் விவரமாக சொல்லுகிறேன். எப்படி அணியில் இந்த சிறந்த வேலைப்பாட்டிற்கு வார்த்தையினாலான தேவனுடைய வார்த்தையினாலான மதில் உண்டாயிருந்தது.
And the masterpiece itself of the family was fortified by this word.
இந்த சிறந்த வேலைப்பாடானது இந்த குடும்பம் தானே தேவனுடைய வார்த்தையை அரணாய் கொண்டிருந்தது.
But the broken part that was broke off of the original went out beyond that wall and give Satan a chance tomorrow.
ஆனால் மூலவேலை பாட்டின் உடைக்கப்பட்டதானே அந்த உடைந்த பாகமானது அந்த சுவற்றை தாண்டி போய் பழுதுண்டாக்க சாத்தானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது.
And now, as you know what I believe on those things, so I won't have to say that. But the masterpiece was broke.
இப்பொழுது அதை குறித்து நான் எந்த விதமாய் விசுவாசிக்கின்றதை நீங்கள் யாவரும் அறிந்தபடினாலே நான் அதை மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிறந்த வேலைப்பாடோ உடைக்கப்பட்டாயிற்று.
But the great sculpture, when he seen the fall of his family, the masterpiece,
ஆனால் அந்த மகா பெரிய சிற்பியானவர் அவருடைய குடும்பமாகிய அந்த சிறந்த வேலைப்பாட்டின் விழுதலை அவர் கண்டபோது
he wasn't willing just to leave it lay there face down and ruin. He went to work immediately to build it up again.
அது அப்படியே விழுந்து அங்கேயே பாழாய் போக விட்டுவிட அவர் விரும்பாதவராய் அதை மறுபடியும் தூக்கி நிறுத்தும்படியான வேலையில் உடனே இறங்கினார்.
He wasn't willing that it should perish, lay there like that all the time because He's God and he will not be defeated.
அது எல்லா நேரத்திலும் அங்கேயே இருந்து அழிந்து போக அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் தேவன், அவர் ஒரு தோல்வி அடைய முடியாது.
So he went to work immediately and began to build again to his own image a man.
ஆகவே உடனடியாக வேலையில் இறங்கி திரும்பவுமாக மனிதனை தம்முடைய சாயலுக்கு மறுபடியும் கொண்டு வர கட்ட ஆரம்பித்தார்.
Now we find that the Antediluvian world come along and destroyed the whole thing.
இப்பொழுது ஜனப்பிள்ளை நாட்களில் உலகத்தை முழுவதுமாக அழித்து போட்டது என்று நாம் கண்டோம்.
Because the covenant that was made conditionally, if you will not do this or if you will do that.
ஏனென்றால் செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் நிபந்தனையின் பேரில் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் அல்லது நீங்கள் இதை செய்வீர்களானால் என்று.
God, the great sculptor, seen that man could not keep a covenant. He just can't do it. There's just no way at all.
அந்த மகா பெரிய சிற்பியாகிய தேவன் மனிதன் உடன்படிக்கையை காத்துக் கொள்ளக் கூடாதவன் என்பதனை கண்டார். அவனால் அதை செய்ய முடியாது. அங்கே வேறு எந்த வழியுமே இல்லை.
On the interview a few moments ago, I was speaking to a person in the room. It's present now.
சில நிமிடங்களுக்கு முன்னர் நான் பேட்டியில் ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார்.
Said, but Brother Branham, I have so many things that I know that's wrong in a godly little woman.
அவர் சொன்னார், ஆனால் சகோதரன் பிரானமே, தவறு என்று எனக்கு தெரிந்த அநேக காரியங்கள் என்னிடம் இருக்கின்றதே என்றார். ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சிறிய ஸ்திரீ.
I said, but look, sister, you don't look at yourself. It's just what your desire is and what you try to do.
அதற்கு நான், ஆனால் இங்கே பாரு சகோதரியே, நீங்கள் உங்களையே நோக்கி பார்க்க வேண்டாம். அது உன்னுடைய வாஞ்சையா இருக்கிறது, அதை நீ செய்ய முயற்சிக்கின்றதா இருக்கிறது.
And if you really love the Lord, you try to serve him with all your heart.
நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிப்பாயானால் உன்னுடைய முழு இருதயத்தோடு அவருக்கு சேவை செய்ய முயற்சி.
And then all your mistakes is hid in the blood of the Lord Jesus. He made a way.
அப்பொழுது உன்னுடைய தவறுகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தத்திற்குள் மறைக்கப்பட்டு போம் என்று சொன்னேன். புரிகின்றதா? புரிகின்றதா? அவர் ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார்.
So he began now taking man from his covenants of saying that if you will, I will.
ஆகவே அவர் நீ இதை செய்வதால் நான் இதை செய்வேன் என்று அவருடைய உடன்படிக்கையிலிருந்து மனிதனை வெளியே எடுக்க ஆரம்பித்துள்ளார்.
And he began with the man called Abraham and give to Abraham a covenant unconditionally.
ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனோடு அவர் துவங்கினார், அதாவது நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுத்தார்.
Every time he'd start a masterpiece, Satan would get it because the word.
அவர் ஒரு சிறந்த வேலைப்பாட்டை தூங்க ஒவ்வொரு நேரத்திலும் பிசாசு அதை கைப்பற்றுவான், ஏனென்றால் அது வார்த்தையாயிருக்கிறது.
But when he started with Abraham, he said, I have already done it.
ஆனால் அவர் ஆபிரகாம் துவங்கின போது நான் ஏற்கனவே செய்து விட்டேன் என்று அவர் சொன்னார்.
Now this is unconditionally. Not what that if you will, I will, but I've already done it.
இப்பொழுது இது நிபந்தனையற்றது, நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்பதல்ல, ஆனால் நான் அதை ஏற்கனவே செய்து விட்டேன் என்பதாய் உள்ளது.
Now the sculpture is determined to have this masterpiece.
இப்பொழுது சிற்பியாகி இவர் இந்த வேலைப்பாட்டை செய்து முடிப்பதாக தீர்மானித்துள்ளார்.
Then from Abraham come the patriarchs.
பின்னர் ஆபிரகாமிலிருந்து கோத்திரபிதாக்கள் தோன்றியுள்ளனர்.
And the patriarchs really, now what's God doing? He's rebuilding this masterpiece that had fallen.
இப்பொழுது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? விழுந்து போன அந்த வேலைப்பாட்டை அவர் திரும்பவுமாக எடுத்து கட்டுகிறார்.
So in the patriarchs, the first we find was Abraham.
எனவே நாம் கோத்திரபிதாக்கள் முதலாவதாக நாம் ஆபிரகாமை காண்கிறோம்.
Now watch. Every masterpiece is put on a foundation.
இப்பொழுது கவனியுங்கள், ஒவ்வொரு சிறந்த வேலைப்பாடும் ஒரு சிற்பத்தின் அஸ்திபாரத்தின் மேல் வைக்கப்படும்.
Angelo's monument of Moses is on 3-4 foot piece of marble. It's got a foundation.
ஆஞ்சலோவின் மோசேயின் சிற்பமானது ஒரு 3 அல்லது 4 துண்டு சலவை கற்களின் மேல் வைக்கப்பட்டுள்ளது, அதற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது.
So God in preparing this masterpiece, He put it on a foundation of the patriarchs.
எனவே தேவன் இந்த சிறந்த வேலைப்பாட்டை ஆயத்தப்படுத்தின போது அதை கோத்திரபிதாக்களாகிய அஸ்திபாரத்தின் மேல் அதை நிறுத்தினார்.
And the patriarch foundation first was Abraham, then Isaac, then Jacob, then Joseph, the 4 corners.
அந்த கோத்திரபிதா அஸ்திபாரத்தில் முதலாவதாக ஆபிரகாம், பின்பு ஈசாக்கு, பின்பு யாக்கோபு, பின்பு யோசேப்பு, 4 மூலைகள்.
And now Abraham was a foundation of faith.
இப்பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தின் அஸ்திபாரமாயிருந்தான்.
Let's say it had 4 foundations.
4 அஸ்திபாரங்கள் இருந்ததாக வைத்துக் கொள்வோம்.
The foundation of faith was Abraham.
விசுவாசத்தின் அஸ்திபாரம் ஆபிரகாமாயிருந்தார்.
The foundation of love was Isaac.
அன்பின் அஸ்திபாரமாக ஈசாக்கு இருந்தான்.
The foundation of grace was Jacob. God's grace to Jacob. Anyone knows that?
கிருபையின் அஸ்திபாரமாக யாக்கோபு இருந்தான். யாக்கோபுக்கு உண்டான தேவனுடைய கிருபை யாருக்காவது தெரியுமா?
But in Joseph was perfection.
ஆனால் யோசேப்பில் பரிபூரணம் உண்டாயிருந்தது.
There's where he could set the monument. Upon not the first foundation, the second foundation, the third foundation, but on the fourth foundation.
அங்கேதான் தம்முடைய சிற்பத்தை அவரால் அமைக்க முடிந்தது. முதலாம் அஸ்திபாரத்தின் மேல் அல்ல, 2வது அஸ்திபாரத்தின் மேல் அல்ல, 3வது அஸ்திபாரத்தின் மேல் அல்ல, ஆனால் 4வது அஸ்திபாரத்தின் மேல் அதை வைத்தார்.
Abraham portrayed Christ, of course. So did Isaac in love. Abraham did in faith. Isaac did in love.
ஆபிரகாம் கிறிஸ்துவை சித்தரித்தான். நிச்சயமாக அதே போன்று அன்பில் ஈசாக்கு. ஆபிரகாம் விசுவாசத்தினால் அதை செய்தான். ஈசாக்கு அன்பினால் அதை செய்தான்.
Jacob did by his grace. Because Jacob means deceiver. And that's what he was. But God's grace is with him.
யாக்கோபு கிருபையினால் அதை செய்தான், ஏனென்றால் யாக்கோபு என்பதற்கு எத்தன் என்ற அர்த்தம். அவன் அப்படித்தான் இருந்தான், ஆனால் தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது.
But when it came to Joseph, there's nothing against him. Just one little scratch. For the foundation must also be a masterpiece.
ஆனால் அது யோசேப்பினிடத்திற்கு வந்தபோதோ அவனுக்கு எதிராக ஒன்றுமில்லை, ஒரே ஒரு சிராய்ப்பு தான். ஏனென்றால் அஸ்திபாரமும் கூட ஒரு சிறந்த வேலைப்பாடாக இருக்க வேண்டும்.
When he told his father, the prophet, say to Pharaoh that your people are cattle raisers and not shepherds, because a shepherd is an abomination. to the Egyptian.
ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த அவருடைய தகப்பனிடத்தில் நீங்கள் பாவனிடத்தில் போய் நாங்கள் மந்தையை பெருக்குகிறவர்கள் என்று சொல்லுங்கள். மேய்ப்புகள் என்று சொல்லாதே ஏனென்றால் மேய்ப்புகள் என்றால் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்கள் என்று சொல்ல சொன்னான்.
But when the old prophet got before Pharaoh, he said, "Your servants are herdsmen."
ஆனால் அந்த வயோதிப தீர்க்கதரிசி பார்வோனுக்கு முன்னால் வந்தபோது உமது அடியாராகிய நாங்கள் மந்தையை மேய்க்கவள் என்று சொன்னான்.
So it scratched it. See, that's what still makes it the masterpiece.
ஆகவே அது ஒரு படத்தை உண்டாக்கியது பார்த்தீர்களா? அது நிமித்தமாகவே தான் இன்னமும் அது ஒரு சிறந்த வேலைப்பாடாக இருக்கிறது.
Now the foundations is laid through faith, love, grace, and to perfection through the patriarchs.
இப்பொழுது அஸ்திபாரமானது கோத்திரபிதாக்களின் மூலமாக விசுவாசம், அன்பு, கிருபை இவைகளினூடாக பரிபூரணத்திற்குள் போகின்றது.
Now the body work that come on to this great masterpiece was the prophets, which was the word.
இப்பொழுது இந்த மகா பெரிய சிறந்த வேலைப்பாட்டின் சரீர பகுதியானது தீர்க்கதரிசிகளால் வார்த்தையினால் ஆனதாக இருக்கின்றது.
I hope you can read it.
உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று நம்புகிறேன். புரிகின்றதா?
The prophets, not the laws, the prophets.
தீர்க்கதரிசிகள் கற்பனைகள் அல்ல, தீர்க்கதரிசிகள்.
For the prophets was the vindicated word, which makes the body.
ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் தான் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறார்கள். அதுதான் அந்த சிற்பத்தின் சரீர பகுதியாய் உள்ளது.
Not the patriarchs, the prophets. They were the word.
கோத்திரபிதாக்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள். அவர்கள்தான் வார்த்தையாய் இருந்தார்கள்.
Finally, as he started way back in the days of Moses and come down through the prophets to each one,
முடிவிலே கடந்த நாட்களில் மோசேயில் துவங்கி இப்படியாய் ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் ஊடாகவும் வந்து,
it finally building up the body, coming closer all the time, and the greatest of all of them was John. The Bible said so.
சரீர பகுதியை முடித்துக்கொண்டு எல்லா நேரங்களிலும் மிகவுமாக நெருங்கி வந்தார்கள். அவர்களில் மிகவும் சிறந்தவர் யோவான். வேதம் அப்படித்தான் கூறுகின்றது.
Jesus said it. There's not a man ever born of a woman as great as John the Baptist. Amen. For he was the one that could introduce the word.
சிறியத்தில் பிறந்தவர்களில் யோவான் சனனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் அவன் ஒருவனால் தான் வார்த்தையை அறிமுகப்படுத்த முடிந்தது.
And then come finally the great head. The head of all of it, the rest of the body, just spoke of it.
அதன் பின்பு முடிவிலே மகா பெரிய தலையானது வருகின்றது. எல்லாவற்றிற்கும் தலையானது. சரீரத்தின் மற்ற பகுதியோ அதை குறித்து உரைத்தது.
The foundation was laid by the patriarch, but the body was built by the word, which was the prophets. Here comes the head of all of it. Jesus came on the scene.
அஸ்திபாரமானது கோத்திரபிதாக்களால் போடப்பட்டது. ஆனால் சரீரமோ வார்த்தையை கொண்டு அவருடைய தீர்க்கதரிசிகளால் கட்டப்பட்டது. அவை எல்லாவற்றுக்குமான தலையானது இதோ வருகிறது. இயேசுவானவர் காட்சியில வந்தார்.
There, when this headpiece was put up on it, we find in him the entire handiwork of God.
அங்கே இந்த தலையான பாகமானது அதன் பேரில் வைக்கப்பட்ட போது அவரிலே தேவனுடைய முழு கைவேலையும் நம்மால் காண முடிந்தது.
We find in him the perfect reflection of the word, for he was the word. The fullness of the word.
அவரிலே நாம் வார்த்தையின் பரிபூர்ண பிரதிபலிப்பை காண முடிந்தது. ஏனென்றால் அவரே வார்த்தையாயும் வார்த்தையின் பரிபூர்ணமாயும் இருந்தார்.
Now again God has the perfect masterpiece again.
இப்பொழுது தேவன் மறுபடியுமாக அந்த பரிபூர்ண சிறந்த வேலைப்பாட்டை அவரிலே உடையவரானார்.
As Isaiah said, behold my servant, my masterpiece that I have portrayed through all the ages. Of this perfect one coming in. Here he stands right before me. A perfect.
இதோ என் தாசன், என்னுடைய சிறந்த வேலைபாடு காலங்கள் தோறும் வரப்போகின்றது என்று முன்னறிவித்துக் கொண்டிருந்தது. இந்த பரிபூர்ணப்பட்டவரை பற்றி தான், இதோ என் முன் அவர் பரிபூர்ணமாக நிற்கிறார் என்று ஏசாயா சொன்னது போன்று.
There in his own image, reflecting God. For he said in St. John 14, when you see me, you see the Father.
அங்கே அவருடைய சொந்த சொரூபத்தில் தேவனை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் யோவான் 14, நீங்கள் என்னை பார்க்கும் போது நீங்கள் பிதாவை காண்கிறீர்கள் என்று சொன்னார்.
And then in the beginning was the Word, and the Word was with God, and the Word was hewed out. and reflected what the word was at the beginning.
பின்னர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையானது செதுக்கப்பட்டு ஆதியிலே வார்த்தை எப்படி இருந்தது என்பதனை பிரதிபலித்தது.
Him the word reflected in the masterpiece in his own likeness. God back again in his own likeness, the word form being reflected in the image of a man. The masterpiece.
அவர் வார்த்தை அந்த சிறந்த வேலைப்பாட்டில் அவருடைய தற்சொருபத்தில் பிரதிபலித்தது. தேவன் மறுபடியுமாக அவருடைய தற்சொருபத்தில் மனித உருவத்தில் வார்த்தையானது, வார்த்தையின் ரூபமானது பிரதிபலித்தது. அந்த சிறந்த வேலைப்பாடு.
All the prophets had flaws. All that one just a portion.
எல்லா தீர்க்கதரிசிகளிடத்தும் பழுது காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாகமாக இருந்தார்கள்.
But here at last, coming up through that, finally comes the masterpiece. The perfect one.
ஆனால் இங்கே கடைசி பாகமானது வருகின்றது. முடிவிலே அதன் ஊடாக அந்த சிறந்த வேலைப்பாடானது, அந்த பரிபூரணர் வந்தார்.
No fault in him at all. So perfect, reflected of the builder himself, his own image was reflected in his work.
அவரிலே பழுதொன்றுமில்லை. அவ்வளவு பரிபூரணர், உண்டாக்குகிறவரை அப்படியே பிரதிபலித்தது. அவருடைய தற்சொருபமே அவருடைய வேலைப்பாட்டில் பிரதிபலித்தது.
God and Christ were one. In so much until he put his own spirit into him and then even the image and the builder became one.
தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருந்தார்கள். அவ்வளவாகி அவர் தம்முடைய சொந்த ஆவியையே அதற்கு கொடுத்து அந்த சொருபமும் அதை ஆக்கியோனும் ஒன்றாக ஆகிவிட்டது.
God and his sculpture work, his masterpiece.
தேவனும் அவருடைய சிற்ப வேலையும் அவருடைய சிறந்த வேலைபாடும்.
Where Moses was in the work of San Angelo was a, or Michelangelo rather, was a sculpture work that was dead because it had been made out of stone.
அங்கே மோசே மைக்கேலாஞ்சலோவின் சிற்ப வேலையில் மறித்த வேலையா இருந்தது. ஏனென்றால் அது ஒரு பாறையில் இருந்து செதுக்கப்பட்டது.
But here, the master builder, when he got his handiwork perfected, he stepped into it.
ஆனால் இங்கேயோ இந்த சிறந்த சிற்பி தன்னுடைய கரத்தின் கிரியை பரிபூர்ணமாக்கப்பட்ட பின்பு அதற்குள்ளாக அவர் நுழைந்து கொண்டார்.
So perfected a redeemer of man. So perfect. So godly. Yet there was no beauty we should desire him.
மனிதனின் மீட்பர் அவ்வளவு பரிபூர்ணமாக இருந்தார். அவ்வளவு பரிபூர்ணம் அவரை, அவ்வளவு தேவபக்தி இருந்த போதிலும் நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
When this virgin born son of the living God becomes so perfect and humble and in the image of God.
இந்த கன்னிகையின் மூலம் பிறந்த ஜீவிக்கிற தேவனுடைய குமாரன் அவ்வளவு பரிபூர்ணராய், தாழ்மையானவராய் தேவனுடைய தற்சொருபத்தில் காணப்பட்டார்.
Until the great master who had brought his life up through the prophets and he was the fulfilling of all the prophets.
அவருடைய ஜீவியத்தை தீர்க்கதரிசிகளின் மூலமாக கொண்டு வந்த அந்த மகா சிறந்த எஜமான் அவர்தானே எல்லா தீர்க்கதரிசி நிறைவேறுதலாயிருந்தார்.
He was so perfect until God, seeing this, he smote him and cried out, speak, as Michelangelo did. Speak.
அவர் அவ்வளவு பரிபூர்ணமாக இருந்தபடியினால் தேவன் இதை கண்டு அவர் அவரை பார்த்து பேசு என்று சத்தமிட்டார். மைக்கேலாஞ்சலோ சொன்னது போன்று பேசு என்றார். அது அப்படியா என்று நீங்கள் கேட்கலாம்.
Saint Mark 9:7, we find upon the Mount Transfiguration, when there stood Moses, the law, there stood Elijah, the prophets.
பரிசுத்த மார்க்கு 9:7 மறுவமலையின் மேல் மோசே நியாயப்பிரமாணமாகவும் எலியா தீர்க்கதரிசிக்கு பிரதிநிதியாகவும் நின்றார்கள்.
All the way back from the patriarchs, the fathers, the law, the prophets and all of them stand there.
கோத்திரபிதாக்களில் துவங்கி பிதாக்கள், நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகள் எல்லாருமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள்.
We hear a voice coming down from the cloud and said, "This is my beloved son. Hear ye him."
மேகங்களின் ஊடாக இருந்து ஒரு சத்தம் வருகின்றது, நாம் கேட்கிறோம். அது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது.
And if they're going to hear, he's got to speak. Just a few days before he was smitten.
அவர்கள் அவருக்கு செவி கொடுக்க போவதானால் அவர் பேசித்தான் ஆக வேண்டும். அது அவர் அடிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் தான் சம்பவித்தது.
This is my son, who I'm pleased to dwell in. I have molded him.
இது என்னுடைய குமாரன். இவரில் வாசமாய் இருக்க நான் பிரியமாய் இருக்கிறேன். நான் அவரை உருவாக்கினேன்.
I've been 4,000 years bringing him to this. And now he is so perfect. I've got to smite him so he can speak.
அவரை நிலைக்கு கொண்டு வர நான் 4,000 வருடங்கள் கிரியை செய்தேன். இப்பொழுதோ அவர் அவ்வளவு பரிபூர்ணமாய் இருக்கின்றபடியால் அவரை பேசும்படியாக நான் அவரை அடிக்கிறேன்.
Hear ye him. He's the perfected one. He is the masterpiece.
அவருக்கு செவி கொடுங்கள். அவரே பரிபூர்ணப்பட்டவர். அவரே அந்த சிறந்த வேலைப்பாடு.
Remember he was portrayed all times back to the Old Testament.
நினைவிருக்கட்டும் பழைய ஏற்பாட்டினூடாக அவர் காலங்களாய் சித்தரிக்கப்பட்டார்.
We find him being the rock in the wilderness. That was smitten rock in the wilderness.
அவர் வனாந்தரத்தில் இருந்த கண்மலையும் அதாவது வனாந்தரத்திலே அடிக்கப்பட்ட கண்மலையும் அவர்தான் என்று நாம் கண்டோம்.
I am that rock that was in the wilderness.
நானே வனாந்தரத்தில் இருந்ததான அந்த கண்மலை.
But that was a stone. It had not come to its perfection yet.
ஆனால் அது ஒரு கற்பாறை. ஆனால் அது இன்னமும் அதன் பரிபூர்ணத்திற்கு வரவில்லை.
But in type form, it followed the church to draw from it that he could draw and give life to those who he could give life to.
ஆனால் ஒரு பாவனை என்ற முறையில் நாம் அதிலிருந்து முண்டு கொள்ளும்படியாய் அவர் அதிலிருந்து எடுத்து அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக சபையை பின்தொடர்ந்து வந்ததாய் உள்ளது.
But he was that rock in the wilderness. He had not been made man yet. He was only in type.
ஆனால் அவரே அந்த வனாந்தரத்தில் காணப்பட்ட கண்மலையானவர். அவர் இன்னமும் மனிதனாக உருவாக்கப்படவில்லை. அவர் வெறுமனே ஒரு பாவனையாயிருந்தார்.
Moses saw him standing on this rock. He saw him pass by and he said it's the back part of a man.
அவர் அந்த கண்மலையின் மேல் நிற்கிறவராய் மோசே கண்டான். அவர் கடந்து போகும்போது அவரை கண்டு அது ஒரு மனிதனின் பின்பக்கம் என்று சொன்னான்.
You see, the sculpture was presenting to Moses, which was a potential image of Christ, what the great masterpiece would look like when it was perfected.
பாருங்கள், சிற்பியானவர் மோசேக்கு ஒரு சிலையை காட்டுகிறார். அது கிறிஸ்துவின் இருக்க வேண்டியதான சாயலாய் இருந்தது. அதாவது அந்த சிறந்த வேலைப்பாடானது பரிபூர்ணப்பட்ட பின்னர் அது எப்படியாய் தோன்றும் என்பதை காட்டுகின்றதாய் இருந்தது.
Projected to Moses the vision of what the masterpiece was going to look like.
அந்த சிறந்த வேலைப்பாடானது காண்பதற்கு எப்படி தோற்றமளிக்கும் என்ற தோற்றத்தை மோசேக்கு எடுத்து காட்டினார்.
It was the back part of a man when it passed by in the wilderness.
வனாந்தரத்தில் அது கடந்து சென்றபோது அது ஒரு மனிதனின் பின்பாகமாக காணப்பட்டது.
Remember, Angelo could only cry out and smite the image and say, "Speak."
நினைவிருக்கட்டும், ஆஞ்சலோவினால் சிலையை அடித்து உரத்த சத்தமாய் பேசு என்று தான் கூற முடிந்தது. மகா பெரிய சிற்பி ஆகிய தேவனிடத்தில் அது எவ்வளவு வித்தியாசமாக இருந்தது. அவர் மனிதனை தமிழை சொந்த சாயலில் உருவாக்கின போது அது அவ்வளவு பரிபூர்ணமாய் காணப்பட்டதால் அது அவரையே பிரதிபலித்தது. தேவன் மனித சாயலின் மூலமாக தாம் என்ன செய்வேன் என்பதை காட்டினவராய் பேசினார்.
He spoke to the prophets as they were in their potential image, as is bringing up to the head.
அவர் அதை தலை மட்டுமாய் கொண்டு வந்தபோது அவருடைய இருக்க வேண்டிய சாயலாக அமைந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார்.
But when he came in the head, he was all the image of God. Amen. He was portraying himself.
ஆனால் அவர் தலையாக வந்தபோது அவர் தானே தேவனுடைய முழு சாயலானார். அவர் தம்மையே சித்தரித்தார்.
Then smitten for us, now he is the masterpiece to us, the gift of God, Jesus Christ, eternal life. I hope we never forget that.
பின்னர் நமக்காக அடிக்கப்பட்டார். இப்பொழுது அவர் நமக்கு சிறந்த வேலைப்பாடாய் தேவனுடைய ஈவாய் இயேசு கிறிஸ்துவாய் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். நாம் ஒருபோதும் அதை மறந்து போக மாட்டோம் என்று நம்புகிறேன்.
As we see the days darkening, as we see the shadows falling, when I predict it's just a few more turns of the sun, this nation's gone.
நாட்கள் இருந்து கொண்டே போவதை நாம் காணும்போது, நிழல்கள் விடுவதை நாம் காணும்போது, சூரியன் இன்னும் சில சுற்றுகளுக்குள் இந்த தேசம் போய்விடும் என்று நான் முன்னறிக்கும் போது,
Do you know Yesterday, 4th of July, when Thomas Jefferson had signed the Declaration of Independence, him and the other board that was with him.
உங்களுக்கு தெரியுமா? நேற்று ஜூலை 4ஆம் தேதி தாமஸ் ஜெபர்சனும் அவரோடு அந்த வாரிய அங்கத்தினர்களும் சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்ட போது
and the liberty bell rang and we was declared an independence as a nation.
சுதந்திர மணி அடித்த போது நாம் சுதந்திர தேசமாக அறிவிக்கப்பட்டோம்.
According to history, there has never been a democracy at any time last over 200 years.
சரித்திரத்தின்படியாக 200 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு ஜனநாயகமும் வாழ்ந்ததில்லை.
That was 1776, July the 4th.
அது 1776 ஜூலையில் சம்பவித்தது.
And we're just 11 years left.
நமக்கு இன்னும் 11 ஆண்டுகள் தான் இருக்கிறது.
Will it make it? No. Can't.
அதை அது கடந்து போகுமா? இல்லை, முடியாது.
11 years. If it does, it'll break all history.
11 ஆண்டுகள் அப்படி கடந்து போகுமானால் அது சரித்திரத்தையே மாற்றும்.
And we see the condition of time. We see the condition of the people.
காலத்தின் நிலைமையை நாம் காணுகிறோம். ஜனங்களின் நிலைமையை நாம் காணுகிறோம்.
We see the condition of politics. We see the condition of the world.
அரசின் நிலைமையை நாம் காண்கின்றோம். உலகத்தின் நிலையை நாம் காண்கின்றோம்.
It can't stand. It's got to sink like the Titanic. It must go down.
அதனால் நீடிக்க முடியாது. டைட்டானிக் போன்றே அது மூழ்கத்தான் வேண்டும். அது அடியில் போகத்தான் வேண்டும்.
For there's give room. One nation gives room to another as it falls.
ஒரு தேசமானது விழும்போது அது இன்னொரு தேசத்திற்கு இடம் உண்டாக்குகிறது.
And this kingdom must fall in every other kingdom to give room to that kingdom it's coming. Which cannot fall.
இந்த ராஜ்யம் விழ வேண்டும். மற்ற ராஜ்யங்கள் விழ முடியாத ராஜ்யமாகிய வந்து கொண்டிருக்கின்ற அந்த ராஜ்யத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும்.
For we receive a kingdom that cannot be moved through this perfect image of God, the masterpiece.
ஏனென்றால் தேவனுடைய பரிபூர்ண சாயலான சிறந்த வேலைப்பாடான இவரால் இவர் மூலமாக நாம் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டபடினால்
God, when he looked upon him, he was so inspired. He was so deceived the way he looked. And to see the form of him.
தேவன் அவரை நோக்கி பார்த்தபோது அவர் அவ்வளவாய் உள்ளுணர்வு பெற்று அவர் காணப்பட்ட விதமாக அவரை கண்டபோது அவருடைய தோற்றத்தை அவர் கண்டபோது
he was so inspired that it would be the perfect masterpiece of a redeemer. Jesus the redeemer.
அவர் அவ்வளவாய் உள்ளுணர்வு பெற்றார் ஏனென்றால் அது இயேசுவாகிய மீட்பரை ஒரு மீட்பரின் பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடாய் அவர் இருக்கிறார் என்பதினால்
So God, in order to be smitten himself because to pay his own penalty, God and Christ became one so God could be smote in the image.
எனவே தேவன் தம்மை தாமே அவர் அடித்துக் கொள்ளும்படியாய் தம்முடைய சொந்த அபராதத்தை செலுத்தும்படியாய் தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாகி தேவன் தாமே அந்த ரூபத்தின் மூலமாக அடிக்கப்படும்படியாக அப்படியானார்.
He could be scarred, and that's why Isaiah said, we did esteem him, smitten and afflicted of God.
அவர் தழும்புண்டாக்கும்படியானார் அது நிமித்தமாகத்தான் ஏசாயா நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம்.
Yet he was wounded for our transgressions. He was bruised for our iniquity. The chastisement of our peace is upon him, and with his stripes we were healed.
அவர் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமணின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொன்னான்.
The perfect image of God, man, God and amorphia had changed from supernatural to the vision.
தேவ மனிதனுடைய பரிபூர்ண சாயல் வார்த்தையினாலான சரீரமான என் மார்பே இருந்தபடியால் தேவன் தம்மை ஏற்கு மேம்பட்ட நிலையில் இருந்து அவருடைய தரிசனத்தின் சாயலுக்குள்ளானார்.
And the vision was projected into the image.
தரிசனமானது அந்த சாயலுக்குள் உருவமாக்கப்பட்டது.
And the image was smitten so that the supernatural could taste the feeling of death. God's perfect masterpiece.
இயற்கைக்கு மேம்பட்டவர் தாமே மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அந்த உருவமானது தேவனுடைய பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடானது அடிக்கப்பட்டது.
He could not do it in Moses. He could not do it in the prophets.
அவரால் அதை மோசேக்குள்ளாக செய்ய முடியவில்லை. தீர்க்கதரிசிக்குள்ளாக அவரால் செய்ய முடியவில்லை.
Isaiah, who were sawed with saws till he was sawed to pieces.
ஏசாயா வாளினாலே துண்டு துண்டாக வெட்டப்பட்டான்.
He could not do it in the prophets that were stoned.
கற்களினாலே அடித்து கொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு அவரால் அதை செய்ய முடியவில்லை.
He could not do it because he couldn't feel it. There was just a portion of him.
அவரால் அதை செய்ய முடியவில்லை ஏனென்றால் அவரால் அதை உணர முடியவில்லை. அவர்களுக்குள் அவருடைய ஒரு பகுதிதான் இருந்தது.
But in this perfect masterpiece, he was the fullness of the Godhead bodily.
ஆனால் இந்த பரிபூர்ண சிறந்த வேலை பாட்டிலவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணமாய் சரீர பிரகாரமாக வாசமாக இருந்தார்.
He could not only project Moses, he could project his entire being into this person and taste death for the whole human race. God's perfect masterpiece.
அவர் மோசேயை வெளிப்படுத்தி காட்டியதுமல்லாமல் இந்த நபரிலே அவர் தம்மை முழுவதுமாய் வெளிப்படுத்தி மாண்டவருக்கு முழுவதற்குமாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். தேவனுடைய பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடு.
God so inspired by seeing it, he became the redeemer of all ages to speak for those in the backgrounds who had been before and now.
தேவனதை கண்டு அவளவாய் உள்ளுணர்வு கொண்டு முன்பிருந்தவர்களுக்காகவும் இப்பொழுது உள்ளவர்களுக்காகவும் பேசும்படியாய் அவர் எல்லா காலங்களுக்குமான மீட்பரானார்.
All promises was met in him. He was the perfection of the perfection.
எல்லா வாக்குத்தத்தங்களும் அவரில் நிறைவேறின. அவர் பரிபூர்ணத்தின் பரிபூர்ணராயிருந்தார்.
All types is fulfilled in him.
எல்லா பாவனைகளும் அவரில் நிறைவேறின்று.
Our kinsman redeemer in Ruth and Boaz.
ரூத்திலும் போவாசிலும் காணப்பட்ட நம்முடைய உறவின் முறையானாகிய மீட்பன்.
Our lawgiver from Mount Sinai.
சீனாய் மலையிலிருந்து நமக்கு நியாய பிரமாணங்களை தந்தவர்.
Our prophet from the wilderness.
வனாந்திரத்திற்கு வந்த நம்முடைய தீர்க்கதரிசி.
As he come from the mountain, as he come from the wilderness, as he come from eternity and become man, the perfect image.
அவர் மலையிலிருந்து வந்து அவர் வனாந்திரத்திலிருந்து வந்து அவர் நித்தியத்திலிருந்து வந்து மனிதனாக அந்த பரிபூர்ண சொரூபமாக ஆனார்.
God down through the age, hewing away by the patriarchs and made his platform and brought him up from the different things that he laid this foundation upon.
தேவன் காலங்களாக கோத்திரபிதாக்களால் செதுக்கப்பட்டு அவருடைய மேடையை கட்டிக்கொண்டார். அவர் அஸ்திபாரமாக போட வேண்டிய வித்தியாசமான காரியங்களின் மேல் அதை கொண்டு வந்தார்.
Upon this he began to build his word, the prophets.
இதன் மேல் அவர் அவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகளை கட்ட ஆரம்பித்தார்.
And then finally come out to the perfect prophet, the perfect foundation, the perfect vision God had.
பின்பு முடிவிலே அந்த பரிபூர்ண தீர்க்கதரிசி அந்த பரிபூர்ண அஸ்திபாரம் தேவனிடமிருந்து அந்த பரிபூர்ண தரிசனத்திற்கு வந்தார்.
And in order for this to speak, he is the word. And for the word to speak, he must come into the image.
இப்பொழுது இதை பேச வைக்கும்படியாக அவர் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை பேச வேண்டுமானால் அவர் அந்த சொரூபத்திற்குள் வர வேண்டும்.
And then for the image to speak has got to be smitten.
பின்னர் அந்த சொரூபத்தை பேச வைக்க வேண்டுமானால் அது அடிக்கப்பட வேண்டும்.
He comes into the image. And then in order to speak, the perfect redeemer.
அவர் சொரூபத்துக்குள் வருகிறார். அந்த பரிபூர்ண மீட்பர் அதை பேச வைக்கும்படியாக வருகிறார்.
All the types of the Old Testament was met in him.
பழைய ஏற்பாட்டின் எல்லா பாவனைகளும் அவளுக்கு நிறைவேறின.
As I said the other day, Jehovah of the Old Testament is Jesus of the New. Yes.
ஆண்டொரு நாள் நான் சொன்னது போன்று பழைய ஏற்பாட்டின் யெகோவாவே புதிய ஏற்பாட்டின் இயேசுவாயிருக்கிறார். ஆம்.
Like many of you men, women my age, we used to have around the country a lot of Chinese laundries.
என் வயதுள்ள உங்களை போன்று ஆண்களையும் பெண்களையும் போன்று தேசத்தை சுற்றிலும் நிறைய சீன சலவை சாலைகள் இருந்தது.
When the Chinese first started in, they come from the west coast moving eastward, coming over from the eastern country moving this way.
முதன் முதலாக சீனர்கள் அந்த தொழில் துவக்கின போது மேற்கு கடற்கரை பகுதியிலிருந்து துவக்கி அப்படியே கிழக்கு பக்கமாக போய் கிழக்கத்து தேசங்களுக்குள்ளாக ஓடி இந்த வழியாக வந்தார்கள்.
And as they did, they were people who were not acquainted with our language and our ways, but they were fine laundrymen.
அப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் நம்முடைய பாஷையிலும் பழக்க வழக்கங்களையும் அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அருமையான சலவை தொழிலாளிகள்.
And they couldn't write the ticket so you could get your right laundry back.
உங்களுடைய துணிகளை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களால் சரியாக எழுதி சீட்டு கொடுக்க முடியாது.
But the Chinaman, he got himself a bunch of little cards with nothing on it at all.
ஆனால் அந்த சீன மனிதன் ஒன்றும் எழுதாத காலியான அட்டைகளை வைத்துக் கொண்டிருப்பான்.
So when you come for your laundry, he would take this card and tear it in a certain way and hand you one piece and he kept the other piece.
ஆக நீங்கள் துணிகளை கொடுக்கும்போது இந்த அட்டை ஒன்றை எடுத்து ஒரு விதமாக அதை இரண்டாய் கிழித்து அதில் ஒரு பகுதியை நம்மிடம் கொடுத்து விட்டு இன்னொரு பகுதியை அவன் வைத்துக் கொள்வான்.
And now it's a little better than what we have now. Because when you come back to claim what was your own, those two pieces must dovetail.
இப்பொழுது நமக்கு இருப்பது காட்டிலும் அது சற்று மேலாதான் இருக்கிறது. ஏனென்றால் உன் உடைமைகளை பெற்றுக் கொள்ள நீ வரும்போது உன்னுடைய துண்டும் அவனிடம் இருக்கும் துண்டும் பொருத்தமாக இணைய வேண்டும்.
You couldn't impersonate it if you had to. There's no way of doing it.
பிரயாசித்தாலும் கூட ஒரு போலியை உண்டு பண்ண முடியாது. அப்படி செய்ய எந்த விதமான வழியும் இல்லை.
You can make copies of letters. But you can't impersonate that tear.
உன்னால் வேண்டுமானால் எழுதப்பட்ட காகிதத்தின் பிரதியை எடுக்கலாம். ஆனால் உன்னால் கிழித்த விதத்திலே போலி செய்ய முடியாது.
It's got to fit exactly with the other piece.
அது இன்னொரு பகுதியோடு இசைவாய் பொருந்த வேண்டும்.
Therefore, your dirty clothes that you brought in, you could redeem them by this ticket because it matched the ticket that was turned in.
ஆனபடினால் நீ உள்ளே கொண்டு வந்த உன்னுடைய அழுக்கான ஆடைகளை இந்த துண்டினால் உன்னால் மீட்டுக் கொள்ள முடியுமே என்றால் இன்னொரு துண்டோடு இசைவாய் பொருந்துகிறது.
And when God, by the prophets and under the law, condemned us to sin,
தீர்க்கதரிசிகள் மூலமாயும் நியாயப்பிரமாணத்தின் கீழும் தேவன் பாவத்துக்கு நம்மை குற்றப்படுத்தி இருக்கும்போது,
and the law has no grace. It only tells you you are a sinner.
நியாயப்பிரமாணத்திற்கு கிருபை கிடையாது. நீ ஒரு பாவி என்று மட்டுமே உனக்கு அது சொல்லுகிறது.
But when Jesus came on the scene, he was the fulfillment.
ஆனால் இயேசுவானவர் காட்சியில் வந்தபோது அவரே நிறைவேறுதலாக இருந்தார்.
He was the fulfillment of everything God had promised. He was a perfect identical image of the promise.
தேவன் வாக்கு பண்ணின எல்லா காரியங்களையும் நிறைவேறுதலாய் அவர் இருந்தார். வாக்கு தத்துவத்தின் பரிபூர்ண தற்சுரூபமாய் அவர் இருந்தார்.
Therefore, all promises of the Old Testament was met in Jesus Christ.
ஆகையினால் பழைய ஏற்பாட்டின் எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவில்
நிறைவேறின.
அது மோசேயில் நிறைவேறக்கூடாமல் போயிற்று. அது தீர்க்கதரிசிகள் ஒருவருக்குள் நிறைவேறக்கூடாமல் போயிற்று. ஆனால் அது சிறந்த வேலைப்பாட்டில் நிறைவேற முடிந்தது. என்றவெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டதோ அவை யாவும் அதில் பொருத்தமாயிருந்தது.
A match to everything God has promised.
Amen.
It must be that piece is smitten off of it.
ஆகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களிலும் சபையானது பொருத்தமாய் காணப்பட வேண்டும். அது அதிலிருந்து அடுத்த பாகமாய் இருக்க வேண்டும்.
So if the original is the word, so will the subject that's been taken from it be the word.
Amen.
To match its side.
மூலமாயுள்ளது வார்த்தையாய் இருக்குமானால் அதிலிருந்து எடுக்கப்பட்ட பாகங்களும் வார்த்தையாக தான் இருக்க வேண்டும். அதனுடைய பக்கத்திற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும்.
Therefore the chairman, you could claim where the law condemned you and said you were dirty and you were guilty and could put you in the prison.
ஆகையினால் அந்த சீனாக்காரனிடம் இருந்து உன்னுடைய காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் உங்களை ஆக்கின தீர்ப்புக்குட்படுத்தி உங்களை அழுக்கானவர்கள் என்றும் குற்றவாளிகள் என்றும் கூறி சிறைப்படுத்தலாம்.
But when he came, he was the matchpiece for it that could take you out and bring you back to be the complete ticket.
ஆனால் அவர் வந்தபோது உங்களை வெளியே எடுக்கத்தக்கதான பொருத்தமான இன்னொரு துண்டாக முழு அட்டையாகி அவர் வந்து உன்னை திரும்ப கொண்டு வந்தார்.
The redemption that God had promised back in the Garden of Eden, thy seed shall bruise the serpent's head, but his heel shall bruise its head.
ஏதேன் தோட்டத்திலே தேவன் வாக்களித்த மீட்பு அதுவே. உன்னுடைய வித்து சாத்தானுடைய தலையை நசுக்கும். ஆனால் அவருடைய குதிங்கால் அவருடைய தலையை நசுக்கும்.
Now we find this perfect masterpiece that God had completed.
இப்பொழுது இந்த பரிபூர்ண சிறந்த வேலைப்பாட்டை தேவன் செய்து முடித்து விட்டார் என்று நாம் கண்டறிந்தோம்.
Now we notice that he was all that it was promised to be.
உண்டாய் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின யாவும் அவராய் இருந்தார் என்பதை நாம் கவனித்தோம்.
He's all the promises, all the prophecies.
எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்கா தீர்க்கதரிசனங்களும் அவராய் இருந்தார்.
Everything that God had made a promise of, thy seed shall bruise the serpent's head.
தேவன் வாக்குத்தத்தமாய் செய்திருந்த யாவும் உன்னுடைய வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்பதும் அவராயிருந்தார்.
Now he could not bruise it with the law. He could not bruise it with the prophets.
இப்பொழுது நியாயப்பிரமாணத்தினால் அதை அவரால் நசுக்க முடியவில்லை. தீர்க்கதரிசிகளை கொண்டு அவரால் அதை நசுக்க முடியவில்லை.
But he did do it when the woman's seed became the masterpiece. Christ.
ஆனால் ஸ்திரீயின் வித்தானது சிறந்த வேலைப்பாடாய் கிறிஸ்துவாய் ஆனபோது அவரால் அதை செய்ய முடிந்தது.
He was a stone that Daniel saw hewed out of the mountain.
மலையிலிருந்து பெயர்ந்ததாய் தானியேல் கண்ட கல் அவராயிருந்தார்.
He was the one who could smite. He's the one that could bruise the serpent's head.
அவர் ஒருவரை அடித்து நொறுக்கக்கூடியவராக இருந்தார். நசுக்கக்கூடியவர், சர்ப்பத்தின் தலையை நசுக்கக்கூடியவர் அவர் ஒருவரே.
His life matched exactly the life of Moses. His life matched David.
அவருடைய ஜீவியம் சரியாக அப்படியே மோசேயினுடைய ஜீவியத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருந்தது. அவருடைய ஜீவியம் தாவீதுக்கு பொருத்தமாக இருந்தது.
Let's see if it was, if he's the matching piece.
அது அப்படி இருக்கின்றதா? அவர் தான் அந்த கிடைக்கப்பட்ட இன்னொரு துண்டா என்று நாம் பார்ப்போம்.
Notice David, a rejected king over his own people.
கவனியுங்கள், தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு அரசனாக இருந்தான்.
He was one day while his own son rose up in mutiny against him.
அவன் ராஜாவாக இருந்தபோது அவனுடைய சொந்த குமாரன் அவனுக்கு விரோதமாக எழும்பினான்.
And he separated and divided the armies of Israel.
அவன் இஸ்ரவேலின் சேனையை தனியாக்கி பகுத்து போட்டான்.
And he was David was driven by his own people from his throne.
தாவீதின் சொந்த சிங்காசனத்திலிருந்து சொந்த ஜனங்களால் துரத்தப்பட்டான்.
And on his road out there was a man who hated him. And he's walking along there spitting on David.
அப்படியே அவன் வழியிலே போய் கொண்டிருக்கும்போது அவனை வெறுத்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அவன் வழியருகே நடந்து வந்து தாவீதின் மேல் துப்பினான்.
The guard pulled his sword, said, "I'll let that dog's head stay on him. Spit on my king."
அவனுடைய காப்பாளன் பட்டயத்தை உருவி அந்த நாயின் தலையை நான் வெட்டி போரட்டும் என்னுடைய ராஜாவின் மேல் துப்பினானே என்று சொன்னான்.
David said, "Let him alone. God told him to do it."
தாவீது அவனை அப்படியே விட்டுவிடுங்கள், அது செய்யும்படியாக தேவன் அவனுக்கு சொன்னார் என்றான்.
Don't you see? A man of sorrow acquainted with grief. He stands like a sheep before shears dumb.
உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? துக்கம் நிறைந்த ஒரு மனிதன் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். மயிர்கத்திரனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார்.
He said that perhaps David didn't know what he was saying.
புரிகின்றதா? அவன் அதை கூறினான். ஒரு கால அவன் என்ன கூறுகிறான் என்பதை தாவீது அறியாதவனாய் இருக்கலாம்.
But about 500-600 years afterwards or a little more, the son of David was going through them same streets. And he was spit upon.
ஆனால் சுமார் 5-6 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் அல்லது இன்னும் கொஞ்சம் கழித்து தாவீதின் குமாரன் அதே தெருக்களில் போய் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மேல் துப்பினான்.
But notice what happened when David became a fugitive and out of his exile, when he came back, that man begged for peace and mercy.
ஆனால் கவனியுங்கள், என்ன சம்பவித்ததென்று, அவன் பயந்து ஓடுகிறவனாய் நாட்டுக்கு புறம்பே இருந்து திரும்பி மீண்டும் வந்தபோது அந்த மனிதன் சமாதானத்திற்காக மிரக்கத்திற்காகவும் கெஞ்சினான்.
Even those who smote him will see him one day when he returns.
அவரை அடித்தவர்களும் கூட அவர் திரும்பி வரும்போது ஒரு நாளில் அவரை காண்பார்கள்.
And we find out then in Joseph, as Joseph was a peculiar born boy, the last of top part of the foundation where the masterpiece was to be built upon.
அதன் பின்பு யோசேப்பில் நாம் காண்கிறோம், யோசேப்பு ஒரு விரோதமாய் பிறந்தவன், கடைசியானவன், அஸ்திபாரத்தின் மேல்பாகம், அதன் பெயரில் தான் சிறந்த வேலைப்பாடானது கட்டப்பட போகிறது.
It come from faith and to love and to grace. It come to perfection.
அது விசுவாசத்திலிருந்து வந்து அன்புக்கும் பின்பு கிருபைக்குமாக கடைசியில் பரிபூர்ணத்திற்கு வருகின்றது.
And so did it from the feet of the beginning come forth unto perfection in Christ.
அதே விதமாக அது பாதத்தில் ஆரம்பித்து கிறிஸ்துவில் பரிபூர்ணத்திற்கு வருகிறது.
Notice how that he was portrayed in Joseph, the top of the foundation, the most perfect of all of them.
கவனியங்கள், மற்ற எல்லாரை காட்டிலும் அஸ்திபாரமாகி யோசேப்பில் அவர் பரிபூர்ணமாய் எப்படியாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்.
We find that Joseph was born to his family and he was by the legal woman actually which was Jacob's wife.
யோசேப்பு அவருடைய குடும்பத்துக்கு பிறந்தவன் என்றும் யாக்கோபின் சட்டப்படியான மனைவியாகிய ஸ்திரீயின் மூலமாக பிறந்தவன் என்றும் நாம் கண்டறிந்தோம்.
And notice also that when he was born, his father loved him, and his brothers hated him without a cause.
இன்னுமாக கவனிப்பீர்களானால் அவன் பிறந்த போது அவன் தகப்பன் அவனை நேசித்தான். ஒரு காரணம் இன்றி அவன் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள்.
Why did they hate him? Because he was the word.
அவனை ஏன் வெறுத்தார்கள்? ஏனென்றால் அவன் வார்த்தையாயிருந்தான்.
See the very foundation? See how the head of the foundation comes and look at the head of the body comes?
அதே அஸ்திவாரத்தை பார்த்தீர்களா? அஸ்திவாரத்தின் மேல் பாகம் எப்படி வருகிறது என்று பார்த்தீர்களா? இப்பொழுது சரீரத்தின் தலை வருகின்றதை நோக்கி பாருங்கள்.
Watch the head of the bride come.
இப்பொழுது மனவாட்டியின் தலை வருகின்றதை கவனியுங்கள்.
He was the word.
புரிகின்றதா? அவர் வார்த்தையாயிருந்தார்.
And they hated him because he was a seer.
அவர் ஒரு ஞானதிருஷ்டிக்காரனாக இருந்தபடியால் அவனை வெறுத்தார்கள்.
He foresaw things and told them they happened. No matter how long it lingered, it happened just the same.
அவன் காரியங்களை முன்னதாக கண்டு அதை அவர்களுக்கு அறிவித்தான். அவர்கள் நிறைவேறின. அது எவ்வளவுதான் காலம் கடந்ததாக இருந்தாலும் அவன் சொன்ன விதமாகவே சம்பவித்தது.
And by being spiritual, he was excommunicated from his brethren.
அவன் ஆவிக்குரியனாய் இருந்தபடியாலே அவனுடைய சகோதரரிடமிருந்து தள்ளி வைத்தார்கள்.
They ought to have loved him, but they hated him because he was a prophet and he was spiritual, and they hated him.
அவர்கள் அவனை நேசித்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அவனை வெறுத்தார்கள். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாயும் ஆவிக்குரியனாயும் இருந்தான். அவர்கள் அவனை வெறுத்தார்கள்.
Notice he was sold for almost 30 pieces of silver, thrown into a ditch, and supposedly be dead, but was stuck up from the ditch.
கவனியுங்கள், அவன் ஏறக்குரிய 30 வெள்ளி காசிற்கு விற்கப்பட்டான், குழியிலே போடப்பட்டான், மறுத்து போனான் என்று கருதப்பட்டான், ஆனால் குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான்.
And in his time of temptation in the prison, the butler and the baker, we know that the butler was saved and the baker was lost.
சிறையில் அவன் சோதனை நேரத்தில் இருந்தபோது சுயம்பாகியும் பானபாத்திரக்காரன் ரட்சிக்கப்பட்டான் என்றும் சுயம்பாகி கைவிடப்பட்டான் என்று நாம் அறிவோம்.
And in Christ's prison house on the cross, one was saved and the other was lost. Two thieves, two wrongdoers.
சிலுவையின் மேல் கிறிஸ்துவின் சிறை வீட்டிலே ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். இரு கள்ளர்கள், இரு தவறு செய்தவர்கள்.
And we notice he was taken from his prison to the right hand of Pharaoh.
அவன் சிறையிலிருந்து நேராக பார்வோனின் வலது பாரிசத்திற்கு கொண்டு போகப்பட்டான் என்று நாம் கவனித்தோம்.
That no man could speak to Pharaoh, only through Joseph.
மோசேயின் மூலமாக இல்லாமல் ஒருவனும் பார்வோனிடத்தில் பேசக்கூடாது.
And when Joseph left that throne of Pharaoh, the trumpet sounded throughout Egypt. The blast went forth and said, "Bow the knee, everybody." Joseph is coming forth.
யோசேப் பார்வோனின் சிங்காசனத்தை விட்டு புறப்படும்போது எகிப்து முழுவதுமாக எக்காலம் தொனித்து எல்லாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்க வேண்டும், யோசேப் வந்து கொண்டிருக்கிறார் என்று அறிவித்தது.
So will it be with Jesus.
இயேசுவோடும் காரியங்கள் அப்படியாய் தான் இருக்கும்.
How he was loved of the Father and hated of them denominational brethren without a cause.
அவர் எப்படியாய் பிதாவினால் நேசிக்கப்பட்டு ஒரு காரணமும் இன்றி ஸ்தாபன சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார்.
He was sold for 30 pieces of silver as it was and put into the ditch supposedly to be dead.
அவர் 30 வெள்ளி காசிற்கு விற்கப்பட்டார். அப்போது இது போன்று ஒரு குடியிலே போடப்பட்டு மறித்து விட்டார் என்று கருதப்பட்டார்.
On the cross one lost and the other saved.
சிலுவையில் மேல் ஒருவன் கைவிடப்பட்டான், இன்னொருவன் ரட்சிக்கப்பட்டான்.
And was lifted up from the cross and sits at the right hand of God in the majesty of the great spirit. Which have been reflected in him.
அவர் கல்வாரி சிலுவையிலிருந்து உயர்த்தப்பட்டு அவரில் பிரதிபலித்துக் கொண்டிருந்த அந்த மகத்தான ஆவியான தேவனுடைய வலது பாரசத்தில் ராஜ கம்பீரமாக அமர்ந்தார்.
And no man can speak to God only through Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மூலமே இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் பேச முடியாது.
Think of it.
அரசத்து சிந்தியுங்கள்.
And when he leaves that throne, starts forth the trumpet will sound. And every knee shall bow and every tongue shall confess.
அவர் சிங்காசனத்தை விட்டு எழும்பும்போது புறப்படும்போது எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்.
Remember he was a son of prosperity.
நினைவிருக்கட்டும், அவர் செழிப்பின் மகனாயிருந்தான்.
Everything that he did prospered, wherever his prisoner, wherever it was, it come out right.
அவன் செய்த யாவும் சரித்தன. அவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, வேறு எதுவாய் இருந்தாலும் சரி, எல்லாம் சரியான விதமாக நடந்தேறியது.
And as he promised for his children, he'd make everything work together for the good.
சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் வாய்க்கப் பண்ணுவார் என்று அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணவில்லையா?
Whether it was sickness, prison, house, death, sorrows, whatever it was, they would work for the good to them that loved him.
அது வியாதியாயிருந்தாலும், சிறைச்சாலையாயிருந்தாலும், மரணமாயிருந்தாலும், துயரங்களாயிருந்தாலும், எதுவாய் இருப்பினும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது நன்மையாக வாய்க்கும்.
He promised it. And it must be so. It's got to be there.
அவர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே அது அப்படியாய்த்தான் இருக்கும். அது அப்படியே நிறைவேறத்தான் வேண்டும்.
It's figurative, spoke to us in him. He was that perfect image of God.
அவருக்குள்ள அது உருவகப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த பரிபூர்ண சொரூபமாக அவர் இருந்தார்.
Now, we see here also that when he comes again,
இங்கே நாம் மறுபடியுமாக பார்க்கிறோம். அதாவது ஒரு மறுபடியுமாய் வரும்போது,
remember Joseph by revelation save the world by his great prophecy.
நினைவிருக்கட்டும், யோசேப்பு வெளிப்பாட்டினாலே உலகத்தை தன் தீர்க்க தரிசனத்தினாலே ரட்சித்தான்.
The world would have died if it hadn't been for Joseph.
யோசேப்பிற்கு மட்டும் தீர்க்க தரிசனம் வரவில்லை என்றால் உலகம் முழுவதும் மரித்து போயிருக்கும்.
And the world would have been dead if it hadn't been for Jesus.
இயேசுவிற்கு சம்பவிக்கின்றால் உலகம் முழுவதும் மரித்து போயிருக்கும்.
For God so loved the world that he gave his only begotten son that whosoever believeth on him should not perish.
தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு அவரே தந்தருளினார்.
God is reserving life.
தேவன் ஜீவனை காக்கிறார்.
On and on we could go.
நாம் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம்.
Because he was simply the match of David. He was the match of Moses. He was the match of Elijah. He was the match of Joseph.
ஏனென்றால் அவர் வெறுமன தாவீதிற்கு பொருத்தமானவராய் இருந்தார். அவர் மோசேக்கு பொருத்தமானவராய் இருந்தார். அவர் எலியாவிற்கு பொருத்தமானவராய் இருந்தார். அவர் யோசேப்பிற்கு பொருத்தமானவராய் இருந்தார்.
Everything is a portrayed or foretold by in the Old Testament matched right into that. What is it?
எல்லா காரியங்களும் அவரை சித்தரிக்கிறதாய், பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டதாய், சரியாக அதில் பொருந்துகிறதாய் இருந்தது. அது என்ன?
Showing a perfect redeemer that we can put our old dirty clothes into the laundry, go claim it again. It's been washed in the blood of the Lamb.
நம்முடைய அடுக்கான கிழிந்த துணிகளை சலவைச்சாலையில் போட்டு போய் அதை உரிமை கோரி பெற்றுக் கொள்ளத்தக்கதான ஒரு பரிபூர்ண மீட்பரை எடுத்து காட்டுகிறது. அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதா இருக்கிறது.
We can claim what's our own. And everything that he died for, we can claim it.
நமக்கு சொந்தமானதை நாம் உரிமை கோரி பெற்றுக் கொள்ளலாம். அவர் எதற்கெல்லாம் மரித்தாரோ அவை யாவற்றையும் நாம் உரிமை கோரி பெற்றுக் கொள்ளலாம்.
So he was a perfect word portrayed.
ஆகவே அவர் சித்தரிக்கப்பட்ட பரிபூர்ண வார்த்தையாய் இருந்தார்.
It pleased God, the great sculptor, to smite him and to do it this way.
அவரை அடிக்க அதை இந்த விதமாக செய்ய அந்த மகா பெரிய சிற்பியாகிய தேவனுக்கு பிரியமாய் இருந்தது.
We see him in Isaiah, here's read, we all did esteem him. We turned our face from him. There's no beauty that we should desire him.
ஏசாயாவில் நாம் அவரை இந்த வண்ணமாக வாசிக்க காண்கிறோம். அவரை எண்ணாமற் போனோம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவரை பார்க்க போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
Everybody talking about him, make fun of him. I'm talking about him now in this day. Everybody making fun of him.
எல்லாரும் அவரை குறித்து பேசி அவரை ஏளனம் செய்தனர். நான் இந்த நாளில் அவரை குறித்து பேசுகிறேன். எல்லாரும் அவரை ஏளனம் செய்கின்றனர். புரிகின்றதா?
We did esteem him. We saw him. Esteem means to look at.
எண்ணாமற் போனோம். அவரை நாம் பார்த்தோம். எண்ணாமற் போனோம் என்பதற்கு நோக்கி பார்த்து என்று அர்த்தமாகும்.
We did esteem him. Smitten, afflicted of God.
நாமோ அவர் தேவனாலே வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
Yet, what did he do this for? He was wounded for our transgressions. Amen. He was bruised for our iniquity.
ஆயினும் அவர் இதை எதற்காக செய்தார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய ஆக்கிரமண நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
Now, we could go on and on with that, but I believe you have the picture of what I mean now. God building back his masterpiece.
இப்பொழுது இவ்விதமாய் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் தேவன் தம்முடைய சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்குகிறார் என்ற காட்சியை நீங்கள் உடையவளா இருந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
But let us not forget that in the beginning when he smote the side of Adam, he took something from his side.
ஆனால் ஆதியிலே அவர் ஆதாமை விலாவிலே அடித்தபோது ஏதோ ஒன்றை அவனுக்கு விலாவில் இருந்து எடுத்தார் என்பதை நாம் மறக்காதிருப்போமாக.
Now, the smiting of Christ was for a cause, that he might take from him one to be a family, the bride. He might take him a bride.
இப்பொழுது கிறிஸ்து விலாவிலே குத்தப்பட்டதும் ஒரு காரணத்திற்காகவே, ஒரு குடும்பமாய் வனவாட்டியாய் இருக்க அவர் விழாவில் இருந்து எடுக்கும்படியாக அவருக்கு ஒரு மனவாட்டியை அவர் எடுக்கும்படியாக குத்தப்பட்டார்.
So when his masterpiece was perfected, then he had to smite it.
ஆக அவருடைய வேலைப்பாடானது பரிபூர்ணப்பட்ட போது அதற்கு பிறகு அவர் அதை அடிக்க நேர்ந்தது.
To take from him, not another piece, not another creation, but of the same creation.
Yen avarilirundu innoru thundai alla innoru srishtippai alla anal avarilirundu adhe srishtippai veliye edukkumbadiyaga.
My brother, don't think bad of this, but think a minute.
En sagodharane idai kurithu mosama enna vendam anal oru nimidam sindhiyungal.
If he took from him the original creation to make the bride for him, he's never made another creation. He took a part of the original creation.
அவருக்கென்று ஒரு மனவாட்டியை உருவாக்க மூல சிருஷ்டியாகி அவரிலிருந்து வெளியிலே எடுத்திருப்பாரே ஆனால் அவர் இன்னொரு சிருஷ்டிப்பை ஒருபோதும் உண்டு பண்ணவில்லை. மூல சிருஷ்டியிலிருந்து ஒரு பகுதியை வெளியெடுத்தார்.
Then if he was the word, what must the bride be?
அப்படியானால் அவர் வார்த்தையாய் இருப்பாரேயானால் மனவாட்டி என்னவாய் இருக்க வேண்டும்?
It's got to be the original word, living God in the word.
அது மூல வார்த்தையாய் வார்த்தையில் ஜீவிக்கின்ற தேவனாய்த்தான் இருக்க வேண்டும்.
Kimberly, South Africa, once I was looking at diamonds, how they was brought up out of the ground.
ஒரு நேரத்தில் ஆப்பிரிக்காவிலே கிம்பர்லி நிமிடத்தில் பூமியிலிருந்து வைரத்தை எப்படி தோண்டி எடுக்கிறார் என்பதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன்.
And I seen him laying there as, well, the superintendent of the plant or the mine was one of my ushers in a prayer line.
அவைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்க கண்டேன். அது சபை ஒன்றின் ஒழுங்கை கவனிக்கின்ற ஒருவர் அந்த சுரங்கத்தின் அதிகாரியாக இருந்தார்.
And I noticed the diamonds valued at tens of thousands of dollars piled together. But they didn't sparkle even under the light.
எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாலர்கள் பெருமானமுள்ள வைரங்களை குவித்து வைக்கப்பட்டிருந்தது கவனித்தேன். வெளிச்சத்தின் கீழும் கூட அவைகள் ஜொலிக்கவே இல்லை.
And I said to the superintendent of the mines, I said, why don't they sparkle?
நான் அந்த அதிகாரியை பார்த்து ஏன் இவைகள் ஜொலிக்கவில்லை என்று கேட்டேன்.
He said, sir, they haven't been cut yet.
அவர், ஐயா, அவைகள் இன்னும் வெட்டப்படவில்லை.
They must be cut. Then when they are cut, then they reflect the light. There you are.
முதலாவது அவைகள் வெட்டப்பட வேண்டும். அதன் பின்பு அவைகள் வெட்டப்பட்ட பின்னர் அவைகள் வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் என்றால் அதில் தான் காரியம் இருக்கிறது.
The masterpiece must be cut.
சிறந்த வேலைப்பாடானது வெட்டப்பட வேண்டும்.
Notice. Cut for what? Is the piece cut off? No. The piece is cut off. It's made of Victrola needle.
இப்பொழுது கவனியுங்கள், எதற்காக வெட்டப்பட வேண்டும்? வெட்டி எடுக்கப்பட்ட துண்டு எரியப்படுகிறதா? இல்லவே இல்லை. அதிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட துண்டு ஒரு விக்ட்ரோலா ஊசியாக செய்யப்படுகிறது.
And the Victrola needle is put upon a record that's unseen music to the world.
இந்த ஊசியை உலகம் காண முடியாத இசை பதிவு செய்துள்ள இசை தட்டின் மேல் வைக்கிறதா இருக்கிறது.
But the needle is what brings it out. Brings out the true interpretation of the word.
ஆனால் அந்த இசையை அது வெளியே கொண்டு வருகின்றது. வார்த்தையின் உண்மையான வெளிப்பாட்டை வெளியே கொண்டு வருகிறது.
His life matched all the peoples. It pleased God to smite him.
அவருடைய ஜீவியம் எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமாய் இருக்கிறது. அவரை அடிக்க தேவன் சித்தம் கொண்டார்.
And now, why did he smite him? For the same cause he had to smite Adam.
இப்பொழுது அவர் ஏன் அவனை அடித்தார்? அதே காரணத்துக்காகவே அவர் ஆதாமையும் அடித்தார்.
Now, we see him stricken, smitten of God and afflicted. The perfect lamb for sinners slain, a perfect masterpiece.
இப்பொழுது நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நாம் காண்கின்றோம். பாவிகளுக்காக அடிபட்டு ஒரு பரிபூரண ஆட்டுக்குட்டி, ஒரு பரிபூரண சிறந்த வேலைப்பாடு.
Now, for nearly 2,000 years, God has been again making him a masterpiece.
இப்பொழுது சுமாராக 2,000 வருஷங்களாக தேவன் மறுபடியும் அவருக்காக ஒரு சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்கி கொண்டு வருகிறார்.
Because he struck Adam. To get a piece off of him, part of him, a rib to make a wife for him.
ஏனென்றால் ஆதாமிலிருந்து ஒரு துண்டை எடுக்கும்படியாக அவனில் ஒரு பகுதி அவனுக்கு ஒரு மனைவியை உண்டு பண்ண ஒரு விலா எலும்பை எடுக்கும்படியாக அவனை அடித்தார்.
And now that perfect masterpiece that he struck at Calvary, he got a piece off of him.
இப்பொழுது அவர் கல்வாரியிலே அடித்து எடுத்த அந்த பரிபூரண சிறந்த வேலைப்பாடு, அதாவது அவரிலிருந்து ஒரு துண்டை வெட்டி எடுத்தார்.
It's just the New Testament, that's all. He fulfilled the Old Testament. Now it's the New Testament, another piece to be fulfilled.
அது வெறுமனே ஒரு புதிய ஏற்பாடு அவ்வளவுதான். அவர் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றினார். இப்பொழுது அது புதிய ஏற்பாடாய் நிறைவேற்ற வேண்டிய இன்னொரு துண்டாய் இருக்கிறது.
See, the new and old is husband and wife.
and have taken the new to pour the old to foreshow the new.
பாருங்கள் புதியதும் பழையதும் கனவனும் அனுபவியுமாய் இருக்கின்றது புரிகின்றதா புதியதை முன்னதாக காட்டும்படியாக புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போயிற்று.
Christ come the masterpiece to fulfill that. Now his bride will fulfill everything that's in the New Testament.
திருந்த வேலைப்பாடாகிய கிறிஸ்து அதை நிறைவேற்றும்படியாய் வந்தார் இப்பொழுது அவருடைய மனவாட்டி பழைய ஏற்பாட்டில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவாள்.
Another masterpiece is in making.
இன்னொரு சிறந்த வேலைப்பாடு இப்பொழுது உருவாகி கொண்டு வருகின்றது.
Has it taken him 4,000 years to make this masterpiece? Now he's been for nearly 2,000 years making another masterpiece, a bride for Christ, another masterpiece.
இந்த சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்க அவருக்கு 4,000 வருடங்கள் ஆனது போன்று இப்பொழுது 2,000 வருடங்களாக இன்னொரு சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்கி கொண்டு வருகிறார் கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை இன்னொரு சிறந்த வேலைப்பாடு.
And so doing it, he does it by his never changing method, the same way he made the masterpiece.
Amen.
His word.
அதை செய்து கொண்டிருப்பதில் அவருடைய மாறாத முறையின்படியாய் அந்த சிறந்த வேலைப்பாட்டை அவருடைய வார்த்தை செய்த விதமாகவே அது செய்து கொண்டு வருகிறார்.
That's why he makes his masterpieces.
அந்த விதமாகத்தான் அவர் அவருடைய சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்குகிறார்.
Because it can only be a perfect masterpiece when it's a perfect word.
அவர் மட்டுமே பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடாக இருக்க முடியும் ஏனென்றால் அவர் பரிபூர்ண வார்த்தையாக இருக்கிறார்.
Any dirt, trash, injections, it'll break. But the heavens and earth will pass away. But that word will never break.
எந்த அடுக்கும் குப்பையும் உட்புகுதலும் அதை உடைத்து போடும். ஆனால் வானம்பு பூமியும் ஒளிந்து போம் ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒருபோது உடைந்து போகாது.
You remember cutting a diamond, you have to have a perfect tool to do it with. Not just any piece will do it.
உங்களுக்கு நினைவிருக்கின்றதா வைரங்களை வெட்டுவதில் ஒரு பரிபூர்ணப்பட்ட நல்ல ஆயுதத்தை தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டுமே ஒழிய எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்து உபயோகிக்கலாம் என்றல்ல.
I've seen tons of them big grinders crash right through it and move them big tons over. Pass that diamond right on through.
தங்கள் எடையுள்ள அரவைகள் அவைகளை நொறுக்குகிறதையும் அது நூடாக போகின்றதையும் வைரங்கள் அது நூடாய் போகின்றதை நான் கண்டிருக்கின்றேன்.
Oh, you don't break the diamond. It has to be cut.
இல்லை அவைகள் அந்த வைரங்களை உடைக்கிறதில்லை அவைகள் வெட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது.
Now he's doing the same thing in his never changing method.
இப்பொழுது அவருடைய மாறாத முறையின்படியாக அவர் அதே காரியத்தை செய்கிறார்.
We find out Malachi 3, he said, I'm God and I change not. He cannot change his method.
மல்கியா 3 அதிகாரத்தில் அவர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று கூறியிருக்க நாம் காண்கிறோம் அவருடைய முறைகளை அவரால் மாற்றவே முடியாது.
Now as he started in Abraham after the fall of the first masterpiece, he started in Abraham on the foundation to build another masterpiece.
அவர் ஆபிரகாமில் துவங்கின போது முதலாவது சிறந்த வேலைப்பாடானது விழுந்து போன பின்பு அவர் ஆபிரகாமில் ஒரு அஸ்திபாரத்தின் மேல் இன்னொரு சிறந்த வேலைப்பாட்டை செய்ய துவக்கினார்.
He started on the day of Pentecost to build another masterpiece, the original seed word. Started in the first church.
பெந்தேகோஸ்து நாளன்று அவர் இன்னொரு சிறந்த வேலைப்பாட்டை மூல வார்த்தையான வித்தை செய்ய துவக்கினார் முதலாவது சபையில் துவக்கினார்.
What was it? The seed word. The word manifested. The promise had been given.
அது என்னவாக இருந்தது வார்த்தை வித்தானது வெளிப்பட்ட வார்த்தையானது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது.
Joel said it shall come to pass in the last days, saith God, I'll pour out my spirit upon all flesh.
யோவேல் சொன்னான் கடைசி நாட்களில் இந்த விதமாய் சம்பவிக்கும் என்று தேவன் சொல்கிறார் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
Your sons and daughters shall prophesy. Your old man shall dream dreams. Your young man shall see visions.
உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று.
What he would do in the last days too, the last 2,000 years.
கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார் கடந்த 2,000 வருடங்களாக.
Notice. And it started out as the original. As Jesus said, the word of God is a seed that is sowed.
கவனியுங்கள் முதன்முறையாக மூலமான வித்தை ஒன்றை அவர் துவக்கினார் விதைக்கிறவன் விதைக்கிறதான விதை தேவனுடைய வார்த்தையின் விதையே என்று இயேசு சொன்னார்.
And he was the sower. The seed was the word.
அவரே அந்த விதைக்கிறவர் விதை தேவனுடைய வார்த்தை.
And notice, any seed that abides alone never does nothing. It's got to fall into the ground to bring forth its production again.
கவனியுங்கள் தனித்திருக்கும் எந்த வித்தும் பலன் கொடுப்பதில்லை அது தன்னுடைய விளைச்சலை மறுபடியும் கொண்டு வர வேண்டுமானால் அது நிலத்தில் விழ வேண்டியதா இருக்கிறது.
And this seed, that perfect church, fell to the ground at Nicaea, Rome, when she became a denomination.
இந்த விதையானது அந்த பரிபூர்ண சபையானது ரோமாபுருளே நியாசாவிலே அவள் ஒரு ஸ்தாபனமாக ஆன பின்பு நிலத்தில் விழுந்தது.
Now historians remember. And you just go to hear this tape. Check it up and find out that's not right.
இப்போ சரித்திரக்காரர்களே நினைவிருக்கட்டும் இந்த ஒலிநாடாவை கேட்பவர்களே ஒப்பிட்டு பார்த்து விட்டு நான் சொல்லுவது சரியா என்று கண்டறியுங்கள்.
The church died at Nicaea Rome when she took dogmas and creeds instead of the original word.
தேவனுடைய மூலவார்த்தைக்கு பதிலாக சபையானது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்துக்கொண்டபோது ரோமாபுரியில் நியாசாவில் அவள் மறுத்து போனார்.
What was it? God had showed by that first church that he was God.
அது என்னமாய் இருக்கிறது? தேவன் முதலாவது சபையின் மூலமாக தாம் தேவன் என்பதை காட்டினார்.
He had a church perfected, but the church, like all other seeds, must fall into the ground and die.
அவர் ஒரு பரிபூர்ணப்பட்ட சபையை உடையவராயிருந்தார். ஆனாலும் சபையானது மற்ற எல்லா வித்துக்களைப் போன்று நிலத்தில் விழுந்து மறிக்க வேண்டியதாயிற்று.
Now, it fell into the ground and died. And wasted away.
இப்பொழுது நிலத்துக்குள் விழுந்து மறித்து அழிந்து போயிற்று.
You know, I read a book here not long ago. Someone wrote a book and said, "The silent God."
சில நாட்களுக்கு முன்னர் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். யாரோ ஒருவர் மௌனமான தேவன் என்ற அந்த புத்தகத்தை எழுதியுள்ளார்.
You might have read it. I forget. I think Brumback.
நீங்கள் ஒரு காலத்தை வாசித்திருக்கலாம். நான் மறந்து போனேன். Brumback என்று நினைக்கிறேன்.
No, I don't. I'm not sure who it was wrote it. But I can't remember. I got it in my study. The silent God.
இல்லை எனக்கு சரியாக தெரியவில்லை யார் எழுதியது என்று நிச்சயமா எனக்கு தெரியவில்லை என்னுடைய படிக்கும் அறையில் புத்தகம் இருக்கின்றது மௌனமான தேவன்
said God to 1,000 years of dark ages sat still and never moved a hand and watched faithful martyrs go to the lion's pit and be burnt by the Romans.
அதில் தேவன் 1,000 இருண்ட கால வருஷங்களாக மௌனமாக அமர்ந்திருந்து ஒரு கையையும் கூட அசைக்காமல் உத்தமமான இரத்த சாட்சிகள் சிங்க கெபியில் போடப்படுவதையும் ரோமர்களால் எரிக்கப்படுவதையும்
assassination of all kinds, women stripped of their clothes, set fire to their long hair with tar and burned them.
பலவிதமாக கொலை செய்யப்பட்டதையும் பெண்கள் நிர்மாணமாக்கப்பட்டு அவர்களுடைய நீண்ட தலைமயிருக்கு தாரை ஊற்றி எரிய வைப்பதையும் பார்த்துக் கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது.
Remember, short hair first began in Rome. And the women of Christians had long hair.
நினைவிருக்கட்டும் குட்டியான தலைமயிர் முதன்முதலாக ரோமா பொறியில் தான் ஆரம்பமானது. கிறிஸ்தவ பெண்மணிகள் நீண்ட கூந்தலை உடையவளாய் இருந்தார்கள்.
So they dipped it in tar and set them afire and burned them. And them naked. Fed them to the lions.
ஆகவே அவர்கள் அதை தாரில் தோய்த்து அதற்கு தீ வைத்து நிர்வாணமா அவளை எரித்தார்கள் சிங்கங்களுக்கு இரையாக போட்டார்கள்.
And this writer goes to say, where is that God?
அந்த எழுத்தாளன் அந்த தேவன் எங்கே என்ற அளவிற்கு எழுதியுள்ளான்.
Oh, the blindness of man sometimes.
சில நேரங்களில் மனிதர்களுக்குள் குருட்டுத்தன்மை.
Do you not know that seed had to die?
அந்த வித்தானது மணிக்குத்தான் வேண்டும் என்று நீங்கள் அறிகிறீர்களா?
He never tried to deliver them. They went down in victory.
அவர்களை விடுவிக்க அவர் ஒருபோதும் முயற்சிக்கவே இல்லை. அவர்கள் ஜெயத்தில் மடிந்தார்கள்.
They went down bleeding and dying, giving their lives. Why? It was a seed that had to fall into the ground. 1 John 12 tells us.
அவர்கள் ரத்தம் பீரிட்டவராய் தங்கள் ஜீவனை கொடுத்து மடித்தார்கள். ஏன்? அது ஒரு வித்து. அது நிலத்தில் விழுந்து மறிக்க வேண்டும். 1 யோவான் 12 சொல்கிறது.
It's a corn of wheat. It's got to fall into the ground and there die, not only die, but rot.
கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து அங்கே மறிக்க வேண்டும். மறிப்பதோடு மட்டுமில்லாமல் அழுகிடவும் வேண்டும்.
But little did that denomination know that life was still in there.
ஆனால் அந்த ஜீவனானது இன்னும் அங்கே இருக்கிறது என்று அந்த ஸ்தாபனங்கள் சிறிதும் அறியவில்லை.
Oh, the church in itself, that Nicaea council of 15 days of bloody politician debate.
சபையானதும் தன்னில் நடந்த அந்த நியாசன ஆலோசனை சங்கத்தின் 15 நாட்களாக ரத்தம் சிந்தப்பட்டு அரசியல் பிரகாரமாக நடைபெற்ற விவாதத்தின் போது
when the aristocrats come in and want to inject these big dignitaries into the church.
அதில் சீமான்கள் உள்நுழைந்து பெரிய உத்தியோகஸ்தர்களை சபைக்குள் திணித்தனர்.
And prophets come out of that wilderness there eating herbs and wrapped in animal skins. Genuine prophets and they
காய்கனிகளை புசித்து மிருக தோலை சுற்றிக் கொண்டு அந்த அசலான தீர்க்க தரிசிகளை அவர்கள் புறம்பாக்கினர்.
Wow, the seed's got to fall into the ground. It's got to die.
ஏன் விதையானது நிலத்தில் விழ வேண்டும்? அது மரிக்கத்தான் வேண்டும்.
It died in the dark ages down beneath the dark dirt. They thought it was gone.
இருளான அழுக்கிற்கு அடியில் இருண்ட காலங்களில் இது மரித்தது, அத்துடன் அது எல்லாம் தொலைந்து விட்டது என்று அவர்கள் நினைத்தார்கள்.
No, St. John 12:24, Jesus said, except the corn of wheat falls into the ground, it abides alone.
உங்களுக்கு தெரியும், யோவான் 12:24 கோதுமை மணியான் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று இயேசு சொன்னார்.
And the first church was that reproduction, that bride, that seed, that word made manifest. That fell into the ground at Nicaea, Rome.
முதலாவது சபைதான் அந்த பிரதி உற்பத்தியாகும், அந்த மனவாட்டியாகும், அந்த வித்தாகும், வெளிப்பட்ட அந்த வார்த்தையாகும், ரோமா பெருளிய நியாசாவில் நிலத்தில் விழுந்த வித்தாகும்.
Listen, church, throughout the nations that will hear this, there is your dirt. As them denominations.
கமியுங்கள், நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் இதை கேட்கப் போகும் சபையே, அங்கே இருக்கின்றது உன்னுடைய அழுக்கு. அது ஸ்தாபனங்கள் ஆகியவர்களே,
there's where the word was crucified and they accepted dogma.
அங்கேதான் வார்த்தை சிலுவையில் அறையப்பட்டு அவர்கள் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள்.
And for hundreds and hundreds of years of dark ages, the power and manifestation of the word was hid from the world.
அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வெளிவட்ட வார்த்தையின் வல்லமையானது உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருந்தது.
Only Catholicism ruled. We all know that as reading history. Only Catholicism ruled.
கத்தோலிக்க மார்க்கமே அரசாண்டு வந்தது. சரித்திரம் வாசிக்கின்ற நாம் யாவரும் அதை அறிவோம். கத்தோலிக்க மார்க்கம் மட்டுமே அரசாண்டது.
But you can't hide a germinated seed. It's got to come forth.
ஆனால் ஜீவன் பெற்றுள்ள எந்த ஒரு விதையும் உன்னால் மறைக்க முடியாது.
Because why? The great sculpture is on the job. You go to build again.
என்ன காரணம்? மகா பெரிய சிற்பியானவர் கிரியையில் இருக்கிறார். அவர் மறுபடியுமாய் புதுப்பிக்க போகிறார்.
So the seed went down, the word.
ஆகவே வித்தானது, வார்த்தையானது பூமிக்கடியில் மறைந்து விட்டது.
When we see St. Paul, Peter, James, John, all those who wrote the word and the word they wrote become alive and lived. And it lived.
நாம் பரிசுத்த பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவான் வார்த்தை எழுதின யாவரை நாம் காணும்போது அவர்கள் எழுதின வார்த்தை ஜீவன் பெற்று ஜீவித்தது. அது ஜீவித்தது.
And when we find after it began to get ripe, John began to write in epistles.
பின்னர் அது முதிர்வடைய துவங்கின பிறகு யோவான் நிருபங்களை எழுத துவங்கினான்.
It was thrown on the Isle of Patmos after being burnt in oil for 24 hours.
24 மணி நேரம் எண்ணெயில் அவனை எரித்த பிறகு யோவானை பத்மத்தீவிலே தூக்கி எறிந்தார்கள்.
But the word must come forth. It's got to be wrote.
ஆனால் வார்த்தையானது தோன்றத்தான் வேண்டும், அவைகள் எழுதப்படத்தான் வேண்டும்.
They couldn't borrow the Holy Ghost out of him at all. So he come forth, his work wasn't finished. He died a natural death.
எண்ணெயை கொண்டு எரித்து அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியை வெளியே எடுக்க கூடாமற் போயிற்று. அவனுடைய வேலை இன்னும் முற்று பெறவில்லை. அவன் இயற்கையான மரணம் அடைந்தான்.
Polycarp, which was a disciple of John, carried the word on.
யோவானின் சீஷனாகிய போலிகார்ப் வார்த்தையை தொடர்ந்து கொண்டு போனான்.
And from Polycarp came Irenaeus.
போலிகார்ப்பில் இருந்து இரேனியஸ் தோன்றினார்.
And Irenaeus, the great man of God who believed the very same gospel that we believe, the word is right.
தேவனுடைய மகத்தான மனிதனாகிய இரேனியஸ் நாம் விசுவாசிக்கின்றதான அதே சுவிசேஷத்தை விசுவாசித்த அவன், அதாவது வார்த்தை தான் சரியானது என்பதாகும்.
The church trying to squeeze it out.
சபையானது நசுக்கியதை வெளியே எடுத்து போட பிரயாசிக்கிறது.
Finally come to Nicaea, Rome, and there she fell into the ground after St. Martin and was murdered.
முடிவிலே ரோமா புரியுள்ள நியாசாவுக்கு வந்தது. அங்கேதான் அவள் நிலத்தில் விழுந்தாள். பரிசுத்த மார்ட்டின் பிறகு கொலை செய்யப்பட்டது.
Saint Martin believed the same thing we believe.
பரிசுத்த மார்ட்டின் நாம் விசுவாசித்த அதே காரியத்தை தான் அவனும் விசுவாசித்தான்.
He stood the same thing, the baptism of the Holy Ghost, the baptism of water in Jesus' name.
அவனும் அதே காரியத்திற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இயேசுவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் இவைகளுக்காக நின்றான்.
He stood in the very same thing that we do, and he was a prophet. Believe the full word of God.
நாம் நிற்கின்றதான அதே காரியங்களுக்காக அவன் நின்றான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். தேவனுடைய முழு வார்த்தையும் விசுவாசித்தான்.
And finally they were crucified and mashed into the ground and laid there for hundreds of years until it rotted. The outside seed. The old bodies is rotted away.
முடிவிலே அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். நிலத்தில் போட்டு நசுக்கப்பட்டு அங்கேயே நூற்றுக்கணக்கான வருஷங்கள் விதையின் வெளிப்புறம் அழுகி போகும் மட்டுமாக அங்கு இருந்தார்கள். பழைய சரீரங்கள் அழுகி போயின.
I've been in San Angelo in the catacombs and see where they died and their broken bones and everything.
San Angelo vilulla sabaregalukku naan poi irukiren ange avargal marithu avargaludaiya udaikkapatta elumbugalaiyum mattumugalaiyum kandullen.
They finally rotted till their bones were gone, but the life was still there.
Mudivile avargalude elumbugal ellam pogumattaga ange aluginar aanal avargaludaiya jeevan innumai ange irukkirathu.
The corn of wheat that fell into the ground on at the Nicaea Council began to sprout again in Martin Luther.
Niyasalosene sanghanathil vilandadana andha kodumai mani marubadiyumaga Martin Lutheril mulaikka thovangine.
Like any corn coming up or wheat, as the seeds rot, the life springs forth. And it began to bring forth in Martin Luther.
Endha oru kodumaiyo alle thaniyamo mulaippadu pondri vidiyanadu aligina peragu jeevan veli thondi varugirathu adu Martin Lutherai kondu vara thumaikkinathu.
What did he do? The first thing, reject the denomination of Catholicism. Protested it, it was wrong. For he said the just shall live by faith.
Avan mudhalavathu kaaryamaga enna seidan கத்தோலிக்க மார்க்க ஸ்தாபனத்தை புறக்கணித்து அது தவறானது என்று மறுப்பு தெரிவித்தான். ஏனென்றால் அவன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னான்.
What was it? A little weak life. He put up a couple little shoots. That was the Luther's.
அது என்னவாய் இருக்கிறது? ஒரு சின்ன பலவீனமான ஜீவன் ஓர் இரண்டு தலைகளை தோண்ட செய்வதாம். அதுதான் லூத்தர்.
It sure don't look like the grain that went in the ground, but the life is coming out now.
இலத்திற்குள் போன கோதுமை மணியை போன்று அது காணப்படவில்லை என்பது நிச்சயமே. ஆனால் ஜீவன் அதற்குள்ளாக இருந்து இப்பொழுது வருகின்றது.
Then it went on to stalk. Then what happened?
அதன் பின்னர் அது தண்டிற்குள் சென்றது. அதற்கு பின்பு சம்பவித்தது என்ன?
In the days of John Wesley, what did he do when he brought out sanctification?
ஜான் வெஸ்லி நாட்களில் பரிசுத்தமாகுதலை அவன் கொண்டு வந்தபோது என்ன சம்பவித்தது?
He stayed with the word, and what did it do?
வார்த்தையோடு நின்றான். அது என்ன செய்தது?
The Luthers had organized and made an organization. So it was time for something to happen. The masterpiece is being built now.
லூதரன்கள் ஸ்தாபனமாகி தங்கள் ஸ்தாபனமாக்கி கொண்டார்கள். ஆகவே ஏதோ சம்பவிக்க வேண்டிய நேரமாய் அது இருந்தது. சிறந்த வேலைப்பாடானது இப்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டு வருகிறது.
What did he do? What did he do? He protested that angle in church. Came out in the Reformation as a tassel.
அவன் என்ன செய்தான்? அவன் என்ன செய்தான்? அந்த ஆங்கிலிக்கன் சபைக்கு அவன் மறுப்பு தெரிவித்து சீர்திருத்தத்தில் அவன் ஒரு பட்டுக்குஞ்சமாக வெளியே வந்தான்.
What is it? The seeds coming to life, growing now.
அது என்னவாய் இருக்கிறது? வித்தான ஜீவனுக்குள்ளாய் வருகின்றது. இப்பொழுது வளர்ந்து கொண்டே வருகிறது.
Now the stalk doesn't look like the seed. Neither does the tassel.
இப்பொழுது தண்டு பார்ப்பதற்கு விதையை போன்று காணப்படுகிறதில்லை. அதே விதமாக பட்டு குஞ்சமும்.
Now, Pentecostal brethren throughout the nations, I want you to listen, my brother, if this is the last message I'll ever preach. This is my masterpiece.
இப்பொழுது நாடு பூராவும் உள்ள பெந்தேகோஸ்து சகோதரர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் சகோதரரே, இதுவே நான் பிரசங்கிக்க கூடிய கடைசி செய்தியாய் இருக்குமாயின் இது என்னுடைய சிறந்த வேலைப்பாடாயிருக்கும்.
Do you notice when the wheat, the corn or wheat that falls into the ground, when it begins to form back to its grain again?
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது தன்னுடைய கோதுமை மணியை மறுபடியுமாக தோற்றுவிப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா?
What's nature? Nature exactly is God. God working in nature is all it can.
இயற்கையை கவனியுங்கள். இயற்கை சரியாக அப்படியே தேவனாயிருக்கிறது. அதனால் செய்யக்கூடியதெல்லாம் தேவன் இயற்கையில் கிரியை செய்கிறதா இருக்கிறது.
But from the Pentecostal revival, as they think, was the seed, it wasn't.
ஆனால் பெந்தேகோஸ்து எழுப்புதல் துவங்கி அதுதான் விதை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அல்ல விதை.
Now watch. But something come forth just like the seed.
இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் ஏதோ காரியம் இதை போன்று வருகிறது.
Now watch what Jesus said in St. Matthew 24:24, that the two spirits at the last days would be so close together, it would deceive the elected if possible.
இப்போ பரிசுத்த மத்தேயு 24 24 இல் இயேசு என்ன சொன்னார் என்று கவனியுங்கள். கடைசி நாட்களில் அவ்விரு ஆவிகளும் ஒன்று போல் காணப்படும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாயிருக்கும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவளும் வஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும்.
Now that stalk don't look nothing like a seed. Neither does a tassel look like a seed.
இப்பொழுது அந்த தண்டானது ஒரு விதையை போன்று காணப்படுகிறதில்லை. பட்டு குஞ்சமும் ஒரு விதையை போன்று காணப்படுகிறதில்லை.
But notice now, not in Luther's day, but in the last day.
ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், லூத்தருடைய நாட்களில் அல்ல, ஆனால் கடைசி நாட்களில் அப்படி காணப்படும்.
The first thing, there's wheat farmers sitting here.
முதலாவது காரியம், இங்கே கோதுமை சாகுபடி செய்யும் குடியானவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
The first thing that comes forth on a wheat seed, you would almost think it was a seed, but what is it? It's the husk.
ஒரு கோதுமை விதையிலிருந்து முதலாவதாக வெளிவருவதை நீங்கள் அதுதான் விதை என்று நினைக்கலாம். ஆனால் அது என்ன? அது உமியாகும்.
It forms a little outside thing like to hold the seed.
விதையை தாங்கும்படியாக ஒரு வெளியுறை உருவாகின்றது.
It forms a husk, but the husk is not the seed no more than the tassel or the stalk was.
அதுதான் ஊமியாய் இருக்கின்றது. பட்டு குஞ்சமும் தண்டும் எப்படி கோதுமை மணியாக இருக்காதோ அவ்வாறே ஊமியும் கோதுமை மணியாய் இருக்காது.
It's only a carrier of the life. The corn of wheat then, St. John 12, you see, Jesus speaking.
அவை அனைத்தும் யோவான் 12 இயேசு சொன்னது போன்றே கோதுமை மணியின் ஜீவனை சுமப்பவையாய் மட்டுமே உள்ளது. உங்களுக்கு புரிகின்றதா?
The wheat, after the tassel, after Wesley, puts forth the husk, which is the foremost like the grain of anything else.
கோதுமை மணியானது பட்டுக்குஞ்சத்திற்கு பிறகு, வெஸ்லிக்கு பிறகு உமியை தோன்ற செய்கிறது. இவை அனைத்திலும் உமியே பிரதானமாக கோதுமை மணியை போன்று தோற்றம் அளிக்கிறது.
The husk is more like the grain, it's coming more like the grain all the time, the one that went in the ground.
உமியானது மற்றவர்களை காட்டிலும் கோதுமை மணியை போன்று எல்லா நேரத்திலும் நிலத்திற்குள் சென்ற கோதுமை மணியை போன்று காட்சி அளிக்கின்றது.
And when it comes forth the stalk, it's got life in it, but it sure isn't the grain.
தண்டில் இருந்தது உண்டான போது அதில் ஜீவன் இருந்தது, ஆனால் நிச்சயமாக அது கோதுமை மணி அல்ல.
Comes forth the tassel, the pollen, it still isn't the grain.
அதை தொடர்ந்து வருகிறது பட்டு குஞ்சம் மரகண்டம், அது கோதுமை மணி அல்ல.
And then it comes forth the husk, and it's just in the shape of the wheat, just exactly like the grain of wheat, but yet it isn't the wheat.
அதன் பின்பு வருகின்றது உமி, அது கோதுமை மணியின் உருவ தோற்றத்தை உடையதாக இருக்கிறது. சரியாக அப்படியே கோதுமை மணியை போன்றே காணப்படும். ஆனால் இருந்த போதிலும் அது கோதுமை மணி அல்ல.
Just exactly in the same shape, perfectly.
ஆனால் வெறுமனே சரியாக அதே உருவம்.
The Pentecostals come out just like the wheat would.
கோதுமை மணி வருவது போன்றே பெந்தேகோஸ்தையினர் தோன்றினர்.
Each one comes out from the other, coming out from the other, but they're only a carrier. They go to denomination.
ஒவ்வொன்றும் மற்றொன்றிலிருந்து வெளியே வந்தனர், இன்னொன்றிலிருந்து தோண்டி வெளிவருதல். ஆனால் அவர்கள் எல்லாரும் சுமப்பவர்களாக இருந்தனர், அவர்கள் ஸ்தாபனங்களுக்கு போகிறார்கள்.
And that's what Pentecost did, went to the denomination.
பெந்தேகோஸ்தே அதைத்தான் செய்தது, அவர்கள் ஸ்தாபனத்துக்குள்ளானார்கள்.
And what did Pentecost do when it came out just like the grain? It went right back like in Revelation 17 to one of the sister denominations.
கோதுமை மணியை போன்று காணப்பட்டவளாய் பெந்தேகோஸ்தே வெளிவந்த போது என்ன செய்தார்கள்? வெளிப்படுத்தல் 17 சொல்லியுள்ளது போன்று அவர்கள் தங்களுடைய சகோதரி ஸ்தாபனங்களை ஒன்றை போன்று ஸ்தாபனத்துக்குள்ளானார்கள்.
That's exactly what, that's what Jesus said.
இயேசுவானவர் சரியாக அப்படியே சொன்னார்.
Now what? The gospel's going to come out through Luther, through Wesley, into the Pentecost, and at the last days they'll just see the very elected. If it's possible. The elected.
இப்பொழுது கவனிங்கள், சுவிசேஷமானது லூத்தர் மூலமாய் வெஸ்லி மூலமாய் பெந்தேகோஸ்துக்குள் போக போகின்றது கடைசி நாட்களில். அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
Oh, Pentecostal brethren, can't you see?
Oh, பெந்தேகோஸ்து சகோதரரே, உங்களால் அதை காண முடியவில்லையா?
The wheat in its first beginning is just like the seed. When it begins to form like the seed, but it's a husk.
கோதுமையானது ஆரம்ப கட்டத்திலே கோதுமை மணியை உருவ அமைப்பு உண்டாக்கும் போது அப்படியே விதை போன்று காணப்படும். ஆனால் அது உமி.
It denominated exactly done the same thing that did down here in Luther.
அது ஸ்தாபனமாக்கி கொண்டது சரியாக அப்படியே லூதர் செய்தது போன்றே இவர்களும் செய்து கொண்டார்கள்.
Revelation 17, it proves the same thing of the churches.
வெளிப்படுத்தல் 17 சபைகளை குறித்து இதே காரியத்தை அது நிரூபிக்கிறது.
Now the grain seed in the original fell at Nicaea, for it was the first denomination.
இப்பொழுது மூல கோதுமை மணி வித்தானது நியாசாவில் விழுந்தது ஏனென்றால் அதுதானே முதலாவது ஸ்தாபனம்.
Notice here the life that was in the stalk tousled all now ends up in the seed.
கவனியங்கள் இங்கே ஜீவனான தண்டிலும் பின்னர் பட்டுக்குச்சத்திலும் எல்லாம் இப்பொழுது வித்தில் முடிவடைகிறது.
The life that come out of the original seed come up through different processes, three different processes, and then turns back till its original condition.
மூல வித்திலிருந்து வெளிவந்ததான ஜீவன் வித்தியாசப்பட்ட வழிகளிலே மூன்று விதமான கட்டங்களிலே மூல நிலையை அடையும் வரை போய்கொண்டே இருக்கும்.
Hallelujah. Oh, Mom, happiest person in the world. God has let me see this.
Hallelujah. Oh, enne. இதை நான் காணும்படியாக தேவன் செய்ததற்காக உலகில் உள்ள அனைவரிலும் நான் மிக்க மகிழ்ச்சி கொண்டவனாயிருக்கிறேன்.
Watch how perfect the word and these nature works together.
கவனியுங்கள் எவ்வளவு பரிபூர்ணமாய் தேவனுடைய வார்த்தையும் இயற்கையும் ஒன்றாய் கிரியை செய்கின்றது என்று.
Just like we prove the resurrection, rise the sun, setting of the sun, rising again.
உயிர்த்தெழுதல் நாம் நிரூபிக்கிறது போன்று எழுதல் சூரியன் அஸ்தமித்து மறுபடியும் சூரியன் எழும்புகிறது போன்று.
The leaf going out of the tree down in the sap into the root and comes back up.
மரத்திலிருந்து இலைகள் கீழே உதிர்ந்து அதன் சத்து அடியிலே வேர்களுக்கு போய் மீண்டுமாய் மேலுக்கு இலைகளாய் வருகின்றது.
And the leaf comes back up with it again. It falls on the ground.
இலைகளானது மீண்டுமாய் மேலே திரும்பி வந்து திரும்பமாய் உதிர்ந்து கீழே போகின்றது.
The life of the tree sucks it right back. The calcium and potash brings it right up to another leaf again.
கால்சியம் பொட்டாஷ் இவைகளை மரத்தின் ஜீவனானது மீண்டுமாய் உறிஞ்சி மேலே கொண்டு வந்து மறுபடியும் இன்னொரு இலையாய் வெளி தோன்றுகிறது.
See, all nature, everything works right with the word of God.
புரிகின்றதா? இயற்கையான யாவும் எல்லா காரியங்களும் தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து கிரியை செய்கின்றது.
And here it is exactly perfectly in these church ages.
இங்கே சபை காலங்களிலே சரியாக பரிபூர்ணமாய் இருக்கின்றது.
That's the reason the Holy Ghost came down and draw those things and made them out for us the way he has. Exactly.
அந்த காலத்து நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி வந்து அக்காரியங்களை நமக்கு வரைந்து அவர் எந்த விதமாக வைத்துள்ளாரோ அதே விதமாக நமக்காக அதை வரைந்து காமிச்சினார். சரியாக அப்படியே.
Notice here, the life that was in the husk, in the stalk, and in the tassel, in the husk, all gathers in the seed.
இங்கே கவனியுங்கள், உமியில் இருந்ததும் தண்டில் இருந்ததும் பட்டு குஞ்சத்தில் இருந்ததுமான ஜீவன் வித்திற்குள் எல்லாமுமாக சேர்ந்து வந்தது.
And the life that was in the stalk went to make the other.
தண்டில் இருந்ததான அந்த ஜீவன் மற்றொன்றை உண்டாக்கும்படியாக அதற்கு சென்றது.
Justification made a way for sanctification. Sanctification made a way for the baptism of the Holy Ghost.
நீதிமானாகுதல் பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு, பரிசுத்தமாகுதல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு.
The baptism of the Holy Ghost made a way for the Holy Ghost itself to come right down in perfection back to the word again to manifest itself.
பரிசுத்தாவின் அபிஷேகமானது பரிசுத்தாவியானவர் தாமே பரிபூரணத்தில் இறங்கி தன்னை வெளிப்படுத்தும்படியாய் திரும்பவுமாக வார்த்தைக்கு போனது.
But what denominated dies.
ஆனால் தன்னை ஸ்தாபனமாக ஆக்கி கொண்டது மறித்து போயிற்று.
Like life and Luther went to make Wesley and from Wesley it went to Pentecost.
வெஸ்லியை உண்டாக்க லூதரிலிருந்து ஜீவன் போனது போன்று வெஸ்லியிலிருந்து பெந்தேகோஸ்துக்கு
போயிற்று.
மூல வித்தை உண்டு பண்ணும்படி
போயிற்று.
அந்த நேரம் வரைக்கும் வெஸ்லியிலிருந்து பெந்தேகோஸ்து வெளிவந்தது.
The reason that Pentecost came out of Wesley because it was no denomination Pentecost was.
Pentecost வெஸ்லியிலிருந்து வெளியே ஏன் வந்தது என்றால் Pentecost ஒரு ஸ்தாபனமாய் இல்லாதிருந்தது.
Then Pentecost went to denominate and what did it do? It turned to the husk. It looked like the real thing.
பின்னர் Pentecost ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டது. அது என்ன செய்தது? அது உமியாக மாறிட்டு அது உண்மையான வித்தை போன்று காணப்பட்டது.
And anybody, how many ever seen a seed of wheat start to grow?
உங்களில் எத்தனை பேர் ஒரு விதையை கண்டிருக்கிறீர்கள்? கோதுமை வித்தானது வளர ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்?
What's the first little thing? It's just exactly like the seed. But it's a husk.
முதலாவது காண்கின்ற காரியம் என்ன? அது சரியாக அப்படியே வித்தை போன்றே காணப்படும். ஆனால் அதுதான் உமி.
See, the three stages, stalk, tassel, or the pollen, then the husk.
அந்த மூன்று கட்டங்களையும் புரிகின்றதா? தண்டு, பட்டுகுஞ்சம் அல்லது மகரந்தம், பின்னர் உமி.
And then out of the husk comes the original seed.
அதன் பின்னர் அந்த உமியிலிருந்து வெளிவருகின்றது மூல வித்து.
Not a seed, it was the life of the seed growing through this. To come to the seed.
ஒரு விதை அல்ல, அது அந்த விதையின் ஜீவன் அதன் ஊடாக வளர்ந்து அந்த வித்தினிடத்துக்கு வருகிறது. ஆமேன், ஆமேன்.
You see it? What is it? A resurrection. Coming back to a masterpiece again, like the one that went in.
உங்களால் இதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? ஒரு உயிர்த்தெழுதல், நிலத்திற்குள் சென்ற அந்த வித்தை போன்று திரும்பவுமாக சிறந்த வேலைப்பாட்டிற்கு வருகிறது.
Pentecost came out of the Wesley because Wesley was an organization.
பெந்தேகோஸ்தே வெஸ்லியிலிருந்து வெளித்தோன்றது. ஏனென்றால் வெஸ்லி ஒரு ஸ்தாபனமாக இருந்தது.
Pentecost came out as no organization then turned to one. It had to make the husk.
பெந்தேகோஸ்தே ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனமாக வெளிவரவில்லை, பின்னர் ஒன்றாக மாறிவிட்டது. அது பூமியை உண்டாக்க வேண்டும்.
The true word of life on it was on its way then to the original grain through these stages.
அதனில் இருந்த உண்மையான ஜீவன் வார்த்தையானது மூன்று கட்டங்களின் மூலமாக மூல கோதுமை மணிக்குள் செல்லும் போக்கில் இருந்தது.
Through the stalk, then into the pollen, from the pollen into the husk, and from the husk it made seed.
தண்டின் மூலமாக மகரந்தத்திற்குள்ளும், மகரந்தத்திலிருந்து உமிழ்நிலத்திற்கும், உமிழ்நிலத்திலிருந்து வித்திற்கும் சென்றது.
No. Stalk, tassel, husk.
தண்டு, பட்டு குஞ்சம், ஊமி அல்ல.
Living, they produced in their early revival a holder of a certain portion of the seed life.
அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய ஆரம்ப எழுப்புதலிலே விதையினுடைய ஜீவனின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை உடையவளாய் உண்டாக்கியது.
But when they organized, the life moved out of it. That's proved all history.
ஆனால் அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்ட போது ஜீவனானது அவர்களை விட்டு வெளியேறியது. எல்லா சரித்திரத்தினால் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது.
Never an organization ever done a thing after it organized. It was dead. That's right.
எந்த ஒரு ஸ்தாபனமும் அது தன்னை ஸ்தாபித்துக் கொண்ட பிறகு எதையும் செய்ததில்லை, அது மரித்து போனது. அது உண்மையே.
What's the life traveling on now? It's moving on.
கவனியங்கள், ஜீவனானது இப்பொழுது அது நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது.
Notice. What they have done, all these have done, is proved by history, just exactly the way the church has come. Never to be useful to him again.
கவனியங்கள் அவர்கள் என்ன செய்தார்களோ, இவைகள் செய்த எல்லாமும் சபையானது எந்த விதமாக காலங்களாக வந்ததோ சரியாக அப்படியே உள்ளது என்று சரித்திரத்தை கொண்டு நிரூபிக்கப்பட்டது. அவரால் மறுபடியும் ஒருபோதும் எடுத்து உபயோகிக்க முடியாத விதமான ஒரு நிலைமை.
Organization is laid on the shelf. There never has been in all the history. A church after it organized but what it died.
ஸ்தாபனங்கள் பரணியில் வைக்கப்பட்டாயிற்று. சபையின் சரித்திரத்தின் முழுவதிலும் தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்டது சபை மரித்ததே அல்லாமல் வேறென்றையும் செய்யவில்லை என்பதை காணலாம்.
And the organization died and never did raise again.
ஸ்தாபனமானது மரித்தது என்றும் அதன் பின்னர் அது உயிரடையவில்லை.
Can't you see it? Man who are blind, open your eyes.
உங்களால் அதை காண முடியவில்லையா? கண்கள் குருடாய் இருக்கின்ற மனுஷரே, உங்கள் கண்களை திறந்து பாருங்கள்.
Nature and the word coordinating together and proving it right here that this is the truth.
இயற்கையும் வார்த்தையும் ஒருங்கே இணைந்து இது உண்மை என்றும் அது உண்மை அல்லவென்றும் சரியாக இங்கேயே அதை நிரூபிக்கிறது.
The life leaves a stalk to make the tassel, from the tassel it makes the husk, and from the husk it goes into the original again.
அந்த ஜீவனானது பட்டு குஞ்சத்தை உண்டாக்கும்படியாக தண்டை விட்டு நகர்ந்து செல்லுகின்றது. உமியை உண்டாக்கும்படியாக பட்டு குஞ்சத்தை விட்டு நகர்ந்து செல்லுகின்றது. உமியிலிருந்து நகர்ந்து மீண்டுமாக மூலை வித்திற்குள் செல்லுகின்றது.
Notice, never again to be useful to him.
கவனியங்கள், மறுபடியுமாய் அவருக்கு ஒருபோதும் உபயோகம் இல்லாதபடி.
How noticeable this life is in its travel in the corn of wheat than it is in the tree.
இந்த ஜீவனானது மரத்தில் இருப்பதை காட்டிலும் கோதுமை மணியிலது பயணம் செய்வது எவ்வளவு தெளிவாய் காணப்படுகின்றது.
God called his people like a tree.
தேவன் அவருடைய ஜனத்தை ஒரு மரத்தை போன்று அழைத்திருக்கிறார். புரிகின்றதா?
The life goes down in a tree and comes back up again. Goes down and comes back up. See, it goes down and comes back up.
ஒரு மரத்தில் ஜீவனானது கீழே போய் மறுபடியுமாக மேலாக திரும்பி வருகிறது. கீழே போய் மறுபடியும் மேலே வருகிறது. புரிகின்றதா? அது கீழே போய் மேலாக வருகிறது.
But in the corn of wheat, it goes up from the original stalk to the stalk, tassel and husk, and the thing that it passed through dies, so it can't get back to it again.
ஆனால் கோதுமை மணியிலிருந்து மூலவித்திலிருந்து புறப்பட்டு தண்டு பட்டு குஞ்சம் உமி மூலமாக போகிறது. அது திரும்பமாக இறங்கி கீழே வராதபடி அது கடந்து போன பகுதி எல்லாம் மறுத்து போகின்றது.
What is it? It's no use anymore. It goes on to its perfection.
அது என்ன? அவைகளால் இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது தன்னுடைய பரிபூரணத்திற்கு போய் கொண்டிருக்கிறது.
Don't you see why he never used an organization? He can't get back in it again. It's dead. But the life passes on from one to the other.
Amen. அவர் ஏன் ஒரு ஸ்தாபனத்தை எடுத்து உபயோகப்படுத்துகிறது என்று உங்களால காண முடிகின்றதா? அவரால் திரும்ப அதற்குள் பிரவேசிக்க முடியாது. அது மறித்து போயிற்று. ஆனால் ஜீவனானது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகின்றது.
See, they put creeds and eject. Whosoever shall add one word or take one word out.
புரிகின்றதா? அவர் கோட்பாடுகள் அதற்குள் திணிக்கிறார்கள். எவனாகிறோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அல்லது எடுத்து போட்டாலும்.
See, he's blocked off from it. It must be the life seed traveling on.
புரிகின்றதா? அதிலிருந்து அவர் தடுக்கப்படுகிறார். அது பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வித்தின் ஜீவனாய் இருக்க வேண்டும்.
I'm using this in a parable now of the bride. The masterpiece is coming forth.
வரபோகின்ற சிறந்த வேலைப்பாட்டிற்கு மனவாட்டிக்கு இதை உவமையாக நான் உபயோகிக்கிறேன்.
As the masterpiece fell, there's a masterpiece rising.
சிறந்த வேலைப்பாடு விழுந்தது போலவே அங்கே ஒரு சிறந்த வேலைப்பாடு எழும்புகின்றது.
The masterpiece fell at Nicaea, Rome.
அந்த சிறந்த வேலைப்பாடு ரோமாபுரியில் நியாசாவில் விழுந்தது.
After Nicaea, Rome, she's come through a process, but she's coming right back again. That masterpiece perfected. Of course, she's a part of that word that was spoken by him.
ரோமாபுரியில் நியாசாவிற்கு பிறகு அவள் ஒரு பிரத்தியே நம்ம ஊரில் வருகின்றார். அவன் மறுபடியுமாக நேராக திரும்புவோமா? அந்த பரிபூர்ணப்பட்ட சிறந்த வேலைப்பாடாக வருகிறார். ஏனென்றால் அவரால் பேசப்பட்ட வார்த்தையின் ஒரு பகுதியாக அவள்
இருக்கிறாள்.
கரதரை முதலாளுமை அற்ற ஒரு சபையை அவருடையவராய் இருப்பார். அவர் எவ்விதத்திலும் எந்த ஒரு அமைப்போடும் சபிக்கப்பட்ட காரியமாக அல்லது கட்டப்பட்ட ஸ்தாபனத்தோடு தொடர்பு கொண்டிருக்காது.
It's passed through those things, but it'll never be there.
அந்த காரியங்களிலூடாக அது கடந்து சென்றது, ஆனால் அது அங்கு ஒருபோதும் இராது.
Notice, the seed is coming up. Not life is coming up, not going back. There will be no more resurrection after this.
வித்தானது மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஜீவன் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கவில்லை. இதற்கு பிறகு உயிர்த்தெழுதல் இனி இருக்க போகிறது இல்லை.
The life is coming up to go to his perfection, a resurrection.
ஜீவனானது அதனுடைய பரிபூரணத்திற்காக ஒரு உயிர்த்தெழுதலுக்காக அது மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது.
Notice the husk puts the original seed out of itself. In Revelations, the third chapter, we find this.
கவனியங்கள் உமையான தண்ணிலிருந்து மூலவித்தை வெளியே தள்ளுகின்றது. வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் அதை காண்கிறோம்.
Now remember, no other church was he put out of in the Bible of the seven church ages. How many remembers it?
ஏழு சபை காலங்களில் எந்த ஒரு சபையிலும் ஒரு புறம்பாக்கப்பட்டதாக வேதத்தில் காணப்படவில்லை என்பதை நினைவில் வையுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கின்றது?
He passed through the church age to go on to make something else. But this is it. There's nothing else.
அவர் வேறு ஏதோ ஒன்றை செய்யும்படியாக சபையின் காலங்களின் ஊடாக அவர் கடந்து சென்றார். ஆனால் இதுதான், அது வேறொன்று காரியமும் இல்லை.
But the sculpture has got back to perfection again. The word.
சிற்பமானது மறுபடியுமாக பரிபூரண தண்டை வார்த்தை அண்டை வந்துவிட்டது.
See? Don't go back. How different it is. Yes.
புரிகின்றதா? அது திரும்பி போகிறதில்லை. அது எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. ஆம்.
கவனியுங்கள்,
அப்படியானால் உமியானது தோன்றி வரும்போது அது கோதுமை மணியை போன்று காணப்படுகின்றது.
But when the green life begins to leave the husk to go into make the grain, the bride, the husk opens up and excommunicates the grain. Is that right? Amen. Nature? Amen. That's exactly what she did.
ஆனால் கோதுமை மணியின் ஜீவனானது கோதுமை மணியை மனவாட்டியை தோன்றச் செய்ய உமையை விட்டு போக ஆரம்பிக்கும் போது உமையானது திறந்து கோதுமை மணியை தன்னை விட்டு புறம்பாக்கி போடுகிறது. இயற்கை அல்லது உண்மையாக இருக்கிறது அல்லவா? சரியாக அதைத்தான் அவள் செய்தாள்.
in Revelation 3, we find out the Laodicea church age, put him out.
வெளிப்படுத்தல் மூன்றில் லவோதிக்கேயா சபை காலம்தான் அவரை புறம்பாக்கி போட்டது என்று நாம் காண்கிறோம்.
I see it didn't back in the other ages because there was something else yet to be made. It just passed through and went on to another.
இப்பொழுது பாருங்கள், கடந்த சபை காலங்களில் அது அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் வேற ஏதோ ஒன்று இனி தோன்ற வேண்டியதாக இருந்தபடியினால் அது ஒன்றினூடாக கடந்து இன்னொன்றுக்கு போனது.
I've told you all along there's no more denominations coming. We're at the end.
நான் உங்களிடம் காலங்களாக சொல்லிக் கொண்டிருந்தேன், இன்னொரு ஸ்தாபனம் இனி தோன்ற போகிறதில்லை, நாம் முடிவு கட்டத்தில் இருக்கின்றோம் என்று.
And they put him out because why? He's the word again.
அவர்கள் அவரை புறமாக்கினார்கள், ஏனென்றால் அவர் மீண்டும் வார்த்தையாய் இருக்கிறார்.
He's like the one that fell down there. He's the same doctrine that come forth from the beginning.
அவர் நிலத்தில் விழுந்த அந்த கோதுமை மணியை போன்றுள்ளார். அவர் ஆரம்பத்தில் உண்டாயிருந்த அதே போதகமாய் இருக்கின்றார்.
And when the seed word begins to grow forth, the husk puts it from itself.
வார்த்தையாகிய வித்து வளர தொடங்கினவுடன் உமியான தண்ணீரிலிருந்து அதை வெளியே தள்ளுகின்றது.
The life leaves all the others to follow it. That's the true believers. They follow the life, wherever the life goes.
அதை தொடரும்படியாக ஜீவனானது எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறது. அவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். ஜீவன் போகுமிடம் இல்லாம அதை பின்தொடருவார்கள்.
Like in Israel, a perfect type of, we had time, we just got a few minutes left.
இஸ்ரவேலை போன்ற ஒரு பரிபூர்ண மாதிரி நமக்கு மட்டும் இப்போது நேரம் இருக்குமானால் எனக்கு இன்னும் சில நிமிஷங்களே உள்ளது.
But in a perfect type in the beginning, everywhere that pillar of fire went was life. God was that life.
ஆனால் தொடக்கத்தில் அந்த பரிபூர்ண மாதிரியில் அந்த அக்கினி ஸ்தம்பம் சென்ற இடமெல்லாம் ஜீவனாய் இருந்தது தேவன், அந்த ஒளியாய் இருந்தார்.
And I don't care if it's midnight or where there's in a good selected place, when that pillar of fire moved, the trumpet sounded and Israel moved with it.
அது நள்ளிரவாய் இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் தெரிந்தெடுத்து ஸ்தலம் மிகவும் நல்லதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அக்னி ஸ்தம்பம் புறப்பட்ட போது எக்காலம் துணித்தது, இஸ்ரவேல் அதனோடு பிரயாணப்பட்டு போனார்கள்.
Hallelujah! When the trumpet sounded, Martin Luther moved out with it.
Hallelujah! எக்காலம் துணித்த போது மார்ட்டின் லூத்தர் அதனோடு புறப்பட்டான்.
And he organized, killed, not he himself, the man after him.
அவன் ஸ்தாபனமாக்கி கொண்டான், கொன்று போட்டது. அவன் தான் இதை செய்யவில்லை, அவனுக்கு பின் வந்தவன்.
And then God took the life out of that, brought it on, laid it down the grave.
அதற்கு பிறகு தேவன் அதிலிருந்து ஜீவனை வெளியே எடுத்து ஜீவனை தொடர்ந்து கொண்டு சென்று ஸ்தாபனத்தை புதைத்து விட்டார்.
Then out come Wesley. He saw that big organization, so he sounded a trumpet of sanctification, more of the word.
பின்னர் வெளிவந்தான் வெஸ்லி, அவன் அந்த பெரிய ஸ்தாபனத்தை கண்டான். ஆகவே அவன் பரிசுத்தமாகுதல் என்ற எக்காலத்தை அதிகமான தேவ வார்த்தையை சொன்னித்தான்.
When he did, out they moved, right out of Luther, right into Methodist.
புரிகின்றதா? அப்படி அவன் செய்த போது லூத்தரிடமிருந்து பெந்தெகோஸ்துக்குள் புறப்பட்டு சென்றான்.
And when Pentecost saw it, they sounded a trumpet. It's time for the return of the gifts.
பெந்தெகோஸ்துகளை கண்டபோது அவர்கள் எக்காலத்தை துணித்தார்கள், வரங்கள் திரும்ப பெறுவதற்கான நேரம்
என்று.
அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். அவர்கள் ஒரு எக்காலத்தை துணித்தார்கள், ஒளிவெளியே வந்தனர், பின்னர் அவர்கள் ஸ்தாபனமாக்கி கொண்டார்கள்.
But remember, after the husk gets three stages we know of, there's nothing else left but the grain. Oh God.
ஆனால் நினைவிருக்கட்டும், உமிக்கு பின்னர் அது நாம் அறிந்துள்ளதான மூன்று கட்டங்கள், கோதுமை மணியை தவிர வேறு ஒன்றும் அங்கு இல்லை. ஓ தேவனே.
And then the grain is put out of all of it. Amen, amen.
அதன் பின்பு கோதுமை மணியானது எல்லாவற்றின் புறம்பே தள்ளப்படுகின்றது. ஆமென், ஆமென்.
Seed words begins to form itself. Life is brought forth out of.
வார்த்தையாகிய வித்தானது தன்னை உருவாக்க ஆரம்பிக்கின்றது, ஜீவனானது அதனோடு கூட வருகின்றது.
Now notice, if the bridegroom, the beginning, the first bridegroom, this is a bride coming forth.
இப்பொழுது கவனியுங்கள், துவக்கத்தில் முதலாவது மணவாளன், இது மணவாட்டி தோன்றுகிறதா இருக்கிறது.
Remember, the church began at Pentecost and it fell at Nicaea.
நினைவிருக்கட்டும், சபையானது பெந்தெகோஸ்தில் தொடங்கி நியாசாவில் விழுந்து போனது.
It sprouted not like the real grain. No, it was some of the life in there, but it sprouted in order to make an organization.
அது துளிர்விட்ட போது உண்மையான கோதுமை மணியை போன்று காணப்படவே இல்லை. அங்கே அந்த ஜீவனின் ஏதோ ஒரு பகுதி தான் இருந்தது. அதுதான் ஒரு ஸ்தாபனமாக ஆக்கிக் கொள்ளும்படியாக துளிர்த்தது.
And he pulled through that organization. And then what did it do?
அந்த ஸ்தாபனத்தின் ஊடாக அது இழுத்து கொண்டு வந்தது. பின்னர் அது என்ன செய்தது?
Then it went from that organization, it went into another organization, went into another stage of the word, justification, sanctification, baptism of the Holy Ghost, see?
பின்பு அது அந்த ஸ்தாபனத்திலிருந்து இன்னொரு ஸ்தாபனத்திற்குள்ளாக நுழைந்தது. வார்த்தையின் இன்னொரு கட்டத்திற்குள்ளாக சென்றது. நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் புரிகின்றதா?
And as it went through this stalking process, it kept coming on more.
அதை இந்த தண்டின்படியாக பிரத்யேக முறையின்படியாக இன்னும் அதிகமாக கொண்டே வந்தது.
Remember, the little pollen is more, the tassel is more like the seed than the stalk is.
நினைவிருக்கட்டும், தண்டை காட்டிலும் பட்டு குஞ்சும் சற்று அதிகமாக, மகரந்தும் சற்று அதிகமாக வித்தை போன்று காணப்பட்டது.
And the husk is more like the seed than the tassel was.
உமியானது பட்டு குஞ்சத்தை காட்டிலும் அதிகமாக வித்தை போன்று காணப்பட்டது.
But the seed itself is beyond that.
ஆனால் கோதுமை மணியோ இவ்வளவையும் கடந்து ஒன்றாக இருந்தது.
It just used that for transportation to take itself through.
புரிகின்றதா? அது தன்னை சுமந்து கொண்டு போகும் வாகனமாக அது உபயோகித்துக் கொண்டது.
The bride, if the bride in the beginning was the word of the bridegroom,
கமனியங்கள் ஆரம்பத்தில் மணவாட்டி வார்த்தையாய் இருந்திருப்பாளையானால் அல்லது மணவாளன்,
and then if the bride is taken from the bridegroom, it must be the word also.
அப்படியானால் மணவாட்டி மணவாளன் இருந்து எடுக்கப்பட்டவளாய் இருப்பாளாயின் அவளுக்கு கூட வார்த்தையாய் இருக்க வேண்டும்.
The bride must be, why must the bridegroom be the word manifested, made plain?
கவனியுங்கள், மணவாட்டியும் இருக்க வேண்டும். ஏன் மணவாளனானவர் ஏன் வெளிப்பட்ட தெளிவாக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்க வேண்டும்?
It's because the bride and the bridegroom are one. She's just a smitten piece off of him.
காரணம் என்னவென்றால், மணவாட்டியும் மணவாளனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவள் வெறுமனே அவரிலிருந்து அடித்து எடுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள்.
There's the masterpiece. It was smitten. Set.
அதுதான் சேர்ந்த வேலைப்பாடு. அது அடிக்கப்பட்டதாய் இருக்கிறது.
Michelangelo could not reproduce that again. He could not put it back. But God's going to do it.
அதை மறுபடியும் உருவாக்க மைக்கேலாஞ்சலோவினால் முடியாமல் போயிற்று. அடித்து எடுத்த துண்டை திருப்பி அதன் ஸ்தானத்தில் பொருத்த முடியவில்லை. ஆனால் தேவன் அதை செய்ய போகிறார்.
He's going to bring this little bride smitten right back to the side of the original word, and there he is.
அடித்து எடுக்கப்பட்டதான் இந்த மணவாட்டியை அவர் திரும்பவுமாக மூல வார்த்தையின் விழாவிலே பொருத்த போகின்றார். அது அவரால் தான் முடியும்.
There's the masterpiece. The family back again in Garden of Eden.
சிறந்த வேலைப்பாடு அங்கேதான் இருக்கிற. திரும்பவுமாக அந்த குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் வருதல்.
How is this bride going to do this? How is this wheat going to do this? Malachi 4 said in the last days it would be restored back.
இந்த மணவாட்டி அதை எப்படி செய்ய போகிறாள்? இந்த கோதுமையானது இதை எப்படி செய்ய போகிறது? கடைசி நாட்களில் யாவும் திரும்ப அளிக்கப்படும் என்று மல்கியா 4 கூறுகிறது.
What? Restored back like the beginning. Take it back.
என்ன? ஆதியில் இருந்த நிலைக்கு திருப்பி கொண்டு வந்து வைக்கப்படுதல்.
I will restore, saith the Lord. All the years of palm worm and canker worm and all these other things eaten, I will restore again.
மிசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் இன்னும் மற்றவர்களும் பட்சித்து போட்டவர்களையும் நான் திருப்பி அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார்.
Malachi 4 said he will restore the hearts of the people and the faith of the people back to their original fathers again.
அவர் ஜனங்களின் இருதயத்தை திருப்புவார், அதாவது ஜனங்களின் விசுவாசத்தை மூல பிதாக்களின் விசுவாசத்துக்கு திருப்புவார் என்று மல்கியா 4 கூறுகிறது. புரிகின்றதா?
We see this right before us, church. Where are we at?
நாம் கண் முன்னே நடந்தேறு நாம் காண்கின்றோம். சபையே, நாம் எங்கு வந்துள்ளோம்?
Closing in a few minutes, I want you to notice real close of something just happened.
இப்பொழுது இன்னும் சில நிமிஷங்களில் முடிக்க போகின்றேன். சமீபத்தில் சம்பவித்த ஒன்றை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன்.
Malachi 4 is to bring back. Back to the original.
மூலமான காரியத்திற்கு திரும்ப கொண்டு வருதல் தான். மல்கியா 4.
She is smitten from the church body. Smitten with her master for the same purpose. She's the word.
அவள் சபையிலிருந்து, சரீரமாகிய சபையிலிருந்து அடித்து எடுக்கப்பட்டாள். அவளுடைய எஜமானனோடு அடித்து அதே நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டாள். அவள் வார்த்தையாயிருக்கிறாள்.
It's same as Joseph is smitten from his brethren because he was the word.
யோசேப்பு தன்னுடைய சகோதரத்திலிருந்து அடித்து பிரிக்கப்பட்டானோ அதே போன்று. ஏனென்றால் அவன் வார்த்தையாய் இருந்தான்.
And Jesus is smitten from his brethren because he was the word.
இயேசுவும் தம்முடைய சகோதரத்திலிருந்து அடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டார். ஏனென்றால் அவரும் வார்த்தையாய் இருந்தார்.
The church is smitten, the bride is smitten from the church because she is the word.
சபையானது, சபையும் அடிக்கப்பட்டது, மணவாட்டியும் அடிக்கப்பட்டு சபையிலிருந்து பிரிக்கப்பட்டது. ஏனென்றால் அவளும் வார்த்தையாய் இருக்கிறார்.
There's your stages again. 1, 2, 3. Exactly.
அங்கே மீண்டும் 3 கட்டங்கள். 1, 2, 3. புரிகின்றதா? சரியாக அப்படியே.
The word living and in action, the Bible bride. Not some man-made bride, the Bible bride. Smitten and afflicted of God.
ஜீவித்தும் கிரியை செய்து கொண்டும் இருக்கின்றதான வார்த்தை வேதாகம மனவாட்டி மனிதனால் ஆக்கப்பட்ட மனவாட்டி அல்ல வேதாகம மனவாட்டி தேவனால் அடிக்கப்பட்டு சிறுமைப்பட்டால்
No beauty we should desire. But yet we did esteem her smitten and afflicted of God. That's right. She stands alone.
அவளுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை அப்படி இருந்தும் அவள் தேவனால் அடிபட்டு சிறுமைப்பட்டாள் என்று நாம் எண்ணினோம் அது அப்படித்தான் அவள் தனித்திருக்கிறாள்
She's smitten from all the denominations according to Revelation 3.
வெளிப்படுத்தல் மூன்றின்படி அவள் மற்ற எல்லா ஸ்தாபனங்களில் இருந்தும் அடித்து எடுக்கப்பட்டாள்
She's smitten out of the Laodicean church age that she was raised up in. See?
அவளை வளர்த்த லவோதிக்கேயா சபையில் இருந்து அடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறாள் புரிகின்றா
This church was raised up in the Laodicean church age. That's the husk.
இந்த சபையானது லவோதிக்கேயா சபையின் காலத்தில் எழுப்பப்பட்டது அதுதான் உமி
But if them others went, can't you Pentecostal man see that?
மற்றவர்கள் போய் விட்டிருப்பார்களேயானால் பெந்தேகோஸ்துகளே உங்களால் அதை காண முடியவில்லையா
If that other was husk and died, if that other stalk had to die, if the tassel had to die, so must the husk die.
அந்த மற்றொன்று உமியாய் இருந்து மரிக்குமாயின் அந்த மற்றொன்று தண்டாய் இருந்து மரித்திருக்குமாயின் அந்த பட்டு குஞ்சமும் மரிக்க வேண்டியதாய் இருக்குமாயின் உமியும் கூட மரிக்கத்தான் வேண்டும்
Three stages of organization.
ஸ்தாபனங்களின் மூன்று கட்டங்கள்.
And remember, you said, well, now there's a lot of tassels hanging on. There's a lot of this.
உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? மகரந்தம் அநேகம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது அநேகமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள்.
Yeah, there've been Methodist, Baptist, Presbyterian, Lutheran Church of Christ.
பெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், லூதரன்கள், கிறிஸ்து சபையினர்.
So these other little things that fell onto it, leaves and everything else, and hung onto it, but the original. Was the reformations
inne matte ella siriya kaayangalum ilegalum mattabegalum thongikondirundathu aanal ivagalil moolamana kaayam seethiruthame
stands alone like the bridegroom rejected of man despised and rejected of the churches the bride stands that way
ipozhudhu purigindra manavaatiye pondu manidaral thallappattadai nindaippattu sabaigalal purakkanikkappattadai thanithu nindru kondirukkindrathu மனவாட்டியானவள் அந்த விதமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறாள்
What is it? It's his masterpiece.
அது என்ன? ஆண்டவருடைய சிறந்த வேலைப்பாடு புரிகின்றதா?
It's a word that he can work to make manifest. Rejected.
அவர் கிரியை செய்ய கூடியதும் வெளிப்படுத்தி காட்ட கூடியதுமான வார்த்தையாக இருக்கிறது புறக்கணிக்கப்பட்டது.
So the stalk, the tassel and husk never become seed. No. But are all the time becoming more like the seed.
ஆகவே தண்டு பட்டு குஞ்சும் உமி இவைகள் ஒருபோதும் வித்தாய் ஆக முடியாது இல்லை ஆனால் எல்லா நேரங்களிலும் வித்தை போன்று அதிகமாய் பார்வைக்கு காணப்படுகின்றது
Now, at the harvest time, the seed is back to its original life, back to the Bible.
இப்பொழுது அறுவடை நேரத்தில் வித்தான திரும்பவுமாக தன்னுடைய மூல நிலைமைக்கு திரும்ப வேதத்திற்கு வருகிறது
Malachi 4 said it would be brought that way. Oh my.
அந்தவிடமாய் அது திரும்ப கொண்டு வரப்படும் என்று மல்கியா 4 சொல்லுகிறது ஓ என்ன
must have all to be this way it must have all of the word is that right
அது அந்தவிடமாக இருக்க வேண்டுமானால் அதனடுத்து அனைத்து வார்த்தையும் இருக்க வேண்டும் அது சரிதானே
now what did he say in revelations 10 that would take place
இப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று அவர் வெளிப்படுத்தல் 10 கூறி இருக்கிறார்
why was a trip to tucson
டூசானுக்கு ஏன் போயிருக்க வேண்டும்
The open to the church in the days of the messenger of the seventh angel message the whole word of God would be made manifest
சபைக்கு திறந்து கொடுக்க ஏழாம் தூதனின் செய்தியின் நாட்களிலே முழு வேத வார்த்தையும் வெளிப்படும்
The seal that what all the stalk has left off and why and all about it would be made manifest in this time
தண்டானது விட்டுவிட்ட முத்திரையும் ஏன் அதை குறித்த யாவும் இந்த நேரத்தில் வெளிப்படும்
Is that what the word said?
வார்த்தை இதைத்தான் சொல்லுகிறதா?
Then we see it. Then where are we at? Where are we at?
அப்படியானால் நாம் அதை காண்கிறோம். அப்படியானால் நாம் எங்கே இருக்கின்றோம்? புரிகின்றதா? நாம் எங்கே இருக்கிறோம்?
There's only one thing, the harvest is here. She's dead ripe. She's ready now for the coming.
ஒரே ஒரு காரியம் தான் இன்னும் இருக்கிறது. அறுவடை இங்கே இருக்கிறது. அவள் மிகவும் முதிர்ச்சி அடைந்துள்ளால் வருகைக்காக அவள் ஆயத்தமாக
இருக்கிறாள்
கவனியுங்கள் இல்லை அது ஒருபோதும் அதுவாக இருக்காது
At the harvest time, the seed is back to its original condition and must have all of the word in order to be the seed.
அறுவடை சமயத்தில் வித்தான திரும்பவுமாக அதனுடைய மூல நிலைமைக்கு வந்துவிடும் அது வித்தா இருக்கும்படியாக எல்லா வார்த்தையும் உடையதா இருக்க வேண்டும்.
I can't have a half a seed, it won't grow. It's got to be the whole seed.
அது பாதி வித்தை உடையதா இருக்க முடியாது, அது வளராது. அது முழு வித்தாக தான் இருக்க வேண்டும்.
It's got to not manifest, say, I've been baptized in the Holy Ghost, hallelujah, I've been speaking in tongues, that's just part of the seed.
நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறேன், அல்லேலூயா, நான் அந்நிய பாஷையில் பேசுவதை விசுவாசிக்கிறேன் என்று கூறினால் மட்டும் போதாது, அது வெறுமனே விதையின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
But now this added to that, hallelujah, see, the life, not the gifts, the life, all the gifts.
ஆனால் இப்பொழுது அதனுடன் இன்னும் கூட்டப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, புரிகின்றதா, ஜீவன், வரங்கள் அல்ல, வரங்களின் ஜீவன்.
See what I mean? We're at the end time, brother.
புரிகின்றதா, நான் என்ன சொல்கிறேன் என்று விளங்குகிறதா சகோதரரே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம்.
Stalk, tassel, husk is dead and dry now.
இப்பொழுது தண்டும் பட்டு குஞ்சும் பூமி மறுத்து உலர்ந்து போயுள்ளன.
There's only one thing that has to happen to that is to be gathered in the World Council of Churches or it's burning.
இன்னும் அதற்கு சம்பவிக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், அதாவது சுற்றறிக்கப்படுவதற்காக உலக சபை ஆலோசனை சங்கத்தில் அவை ஒன்று சேர்க்கப்பட வேண்டும்.
The word has become flesh. At Zechariah he promised in Luke 17, Malachi 4 and all things. That's right. Revelations.
வார்த்தையானது மாமிசமாக ஆனது, சரியாக அப்படியே லூக்கா 17, மல்கியா 4 இவைகளையெல்லாம் அவர் வாக்களித்துள்ளது போன்று, புரிகின்றதா, அது உண்மை, வெளிப்படுதல்.
All true life that was in the stalk, tassel and husk is now gathering in the seed, ready for the resurrection, ready for the harvest.
தண்டு பட்டு குஞ்சு பூமி இவைகளில் இருந்த அந்த உண்மையான ஜீவனானது இப்பொழுது வித்திலே சேகரிக்கப்பட்டு உயிர் தெழுதலுக்கு ஆயத்தமா இருக்கிறது, அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது.
The Alpha has become Omega. The first become the last. And the last is the first.
அல்பாவானவர் ஒமேகாவாக ஆகியுள்ளார், முந்தினவர் பிந்தினவரானார், பிந்தினவர் முந்தினவரானார்.
The seed that went in has come through a process and become the seed again.
நிலத்தின் கீழ் சென்றதான வித்தானது ஒரு பிரத்யேக முறையினூடாக மறுபடியும் வித்தாக வந்துள்ளது.
The seed that fell in the Garden of Eden and died there, come back from that imperfect seed that died there, come back to the perfect seed. The second Adam.
ஏதேன் தோட்டத்திலிருந்து விழுந்த அந்த வித்தானது அங்கேயே மரித்தது. அங்கே மரித்ததானே அந்த பரிபூர்ணப்படாத வித்திலிருந்து பரிபூர்ணப்பட்ட வித்திற்கு வந்தது இரண்டாவது ஆதாம்.
The first Eve that fell and was used in the second Reformation, second coming, as bringing forth the child, now has become the true bride again.
விழுந்து போன அந்த முதலாவது ஏவாள் இரண்டாவது சீர்திருத்தலில் இரண்டாவது வருகையில் ஒரு பிள்ளையை பெறுவதற்காக உபயோகித்ததன் மூலம் மறுபடியும் உண்மையான மனபாட்டியானால் திரும்பமாக மூல வார்த்தை உடையதானது, அல்பா ஒமேகாவும் ஒன்றானது.
He said, I am Alpha and Omega. He never said anything in between.
அவர் நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொன்னார், அதற்கு மத்தியில் என்று அவர் ஒன்று சொல்லவில்லை.
I am Alpha and Omega, the first and the last. Yes, sir.
நான் அல்பாவும் ஒமேகாவுமாக முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன்.
The first ministry and the last ministry is the same. The first message and the second last message is the same name.
முதல் ஊழியமும் கடைசி ஊழியமும் ஒன்றே, முதல் செய்தியும் இரண்டாவது செய்தியும் கடைசி செய்தியும் அதே காரியம் தான்.
I was an Alpha, I'm an Omega.
நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் அல்பாவில் இருந்தே நான் ஒமேகாவில் இருக்கிறேன்.
There'll be a day that won't be called day or night, but in the evening time it shall be light.
ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும்.
Alpha and Omega. It's become the first and the last.
புரிகின்றதா, அல்பாவும் ஒமேகாவும் அது முந்தினதும் பிந்தினதும் ஆயிற்று.
Oh my brother, we can stay hours on that.
ஓ என் சகோதரரே, இதை குறித்து நாம் மணிக்கணக்காக பேசலாம்.
The great masterpiece of a family, the second Adam and the second Eve, now ready for the garden. The millennium. Amen. Back on the earth.
ஒரு குடும்பத்தினுடைய மகா பெரிய சிறந்த வேலைப்பாடு, இரண்டாவது ஆதாமும் இரண்டாவது ஏபாலும் இப்பொழுது தோட்டத்தில் வைக்க, ஆயிரம் வருஷ அரசாட்சியில் வைக்க ஆயத்தமாய் உள்ளது, அதாவது மீண்டுமாக பூமியின் மேல். அல்லேலூயா.
The great sculptor didn't leave him lay there.
அந்த மகா பெரிய சிற்பியானவர் அவளை அங்கேயே விட்டுவிடவில்லை.
He took time as he did through the millions of years molding the first perfect couple and they fell.
முதல் பரிபூரண தம்பதிகளை உருவாக்கின போது அவர் லட்சக்கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கொண்டார். அவர்கள் விழுந்து போனார்கள்.
Now it's been through thousands of years. He's molded again and now here they are ready.
இப்பொழுதோ அவர் ஆயிரக்கணக்கான வருஷங்களிலூடாக அவர் மறுபடியும் உருவாக்கினார். இப்பொழுது அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
The masterpiece was come and struck down from his side, come forth the helpmate, and she's brought up in the same process.
சிறந்த வேலைப்பாளர் வந்து கீழே அடிக்கப்பட்டாயிற்று. அவருடைய விழாவில் இருந்து அவருடைய துணைவி தோன்றினாள். அவள் அதே பிரத்யேக முறைமையின் படியாக கொண்டு வரப்பட்டவள்.
Now here she is back again with all nature, the Bible and everything else showing, here we are.
மீண்டும் வந்திருக்கிறாள். வேதமும் மற்ற எல்லா காரியங்களும் இங்கேதான் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது.
Nations are breaking. Israel's awakening. The signs that the Bible foretold.
நாடுகள் உடைகின்றன. இஸ்ரவேல் விழித்தெழும்பினால். இவை வேதம் முன்னறிவித்த அடையாளங்கள்.
Gentile days numbered. Look at this bunch of trash we got. We're harlots and cumbers. Return, O dispersed, to your own.
புரஜாஜாரி நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன. நமக்குள்ளதான குப்பை கூளங்களை பாருங்கள். திகில் எங்கும் சூழ்நுள்ளது. சிதறப்பட்டு உள்ளோரே, உங்கள் மந்தைக்கு திரும்புங்கள். அது உண்மைதான். நீங்கள் திரும்பி போகிறதா இருந்தால் சீக்கிரமாய் அங்கே போவீர்களானால் நலமாயிருக்கும்.
இன்னும்
5-10 நிமிடங்களில் நான் முடிக்க இருக்கிறேன்.
Notice the great masterpiece of the family. The husband and wife cannot be truly a family unless they are one.
கவனியுங்கள், குடும்பத்தினுடைய மகா பெரிய சிறந்த வேலைப்பாடு கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றாய் இல்லாமல் அவர்கள் உண்மையாக ஒரு குடும்பமாக இருக்க முடியாது. அவர்கள் ஒன்றாய் தான் இருக்க வேண்டும். அவர்கள் அப்படியா இல்லை என்றால் அவர்களும் நல்ல குடும்பம் அல்ல.
மனைவி
ஒரு பக்கமாக இழுக்க, கணவன் இன்னொரு பக்கமாக இழுக்க இருப்பது ஒரு பயங்கரமான குடும்பமாக அவர்களை ஆக்குகிறது.
But in agreement, with love, one to the other, that's a family.
ஆனால் ஒரு ஒப்புதலுக்குள் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு இருப்பது, அதுதான் ஒரு குடும்பம்.
And now that was God's masterpiece and all a true family here portrays that.
இப்பொழுது அதுதான் தேவனுடைய சிறந்த வேலைப்பாடு. எல்லா உண்மையான குடும்பமும் அதை சித்தரித்து காட்டுகிறது. புரிகின்றா?
And now the masterpiece family has come again, Christ and his bride. Ready to come.
இப்பொழுது சிறந்த வேலைப்பாட்டின் குடும்பம் மீண்டும் வந்துவிட்டது. கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் வருவதற்கு ஆயத்தமாய் உள்ளனர்.
The second Adam, second Eve, ready now to return back to their home.
இரண்டாவது ஆதாமும் இரண்டாவது ஏவாளும் அவருடைய வீட்டுக்கு திரும்பி போக ஆயத்தமாய் இருக்கிறார்கள்.
The whole picture has been redemption from where it was, bringing it back. Just exactly. Bringing it back again.
அந்த முழு காரியமும் மீட்பாய் இருக்கிறது. அது இருந்த இடத்திற்கு அதை மீண்டும் கொண்டு வந்தது. புரிகின்றதா? சரியாக அப்படியே மீண்டுமாக அதை கொண்டு வருகின்றது.
After the other day, standing up here at the Christian businessman, many of you, I guess, was there.
அந்த ஒரு நாள் நான் கிறிஸ்தவ வர்த்தக சங்கத்தில் நின்று கொண்டிருந்த போது உங்களில் அநேகர் அங்கே இருந்தீர்கள் நினைக்கிறேன்.
When I heard that Lutheran priest or preacher is supposed to be stand up there and say that ridiculous thing and make fun of what we believe in.
அங்கே ஒரு லூதரன் பாதிரியார் அல்லது ஒரு போதகர் என்று கருதப்படுபவர் எளிமை நின்று நாம் விசுவாசிக்கின்ற காரியங்களை குறித்து கேலி செய்து ஏளனமாக பேசினதை அப்போது நான்
கேட்டேன்.
அப்படிப்பட்ட மனிதனை அந்த முழு சுவிசேஷ வர்த்தகர்கள் பேச அழைத்திருந்தனர்.
And saying that he wore his collar turned around, lots of them do now.
அவருடைய கழுத்து பட்டையை காலரை திருப்பி அணிந்து கொண்டு இதை கூறினார். அநேகர் இப்பொழுது அவ்விதம் செய்கின்றனர்.
He said, now people ask me why I turn my collar around. Said, how can they tell you from a Catholic priest?
அவன், நான் ஏன் காலில் திருப்பி அணிய வேண்டும்? கத்தோலிக்க பாதிரியாரிலிருந்து ஊமை எப்படி வித்தியாசம் காண முடியும் என்று ஜனங்கள் என்னை கேட்கிறார்கள் என்று சொன்னான்.
Said there is no difference and there shouldn't be. He said we're all God's children.
அவன், வித்தியாசம் ஒன்றும் இல்லை, இருக்கவும் கூடாது, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறினான்.
He said I know a Catholic priest that's omnipresent. That can be present everywhere.
அவன், நான் ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை அறிவேன், அவர் சர்வ வியாபியை பாருங்கள், அவரால் எங்கும் பிரசன்னமாய் இருக்க முடியும் என்று சொன்னான்.
Now you cannot be omnipresent without being omniscient. God's not even omnipresent.
இப்பொழுது நீங்கள் சர்வஞானியாயிராமல் சர்வ வியாபியாய் இருக்க முடியாது. தேவன் சர்வ வியாபியாய் மாத்திரமல்ல.
God's omniscient. Omniscience, which makes him omnipresent. He knows all things. But in order to be a being, he has to be one being.
தேவன் சர்வஞானியுமாய் இருக்கிறார். சர்வஞானி, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவரை சர்வ வியாபியாக ஆக்குகின்றது. அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார்.
But being omniscient, he can't be omnipresent. because he knows all things.
ஜீவிக்கின்ற ஒன்றாய் இருப்பதற்கு அவர் ஜீவிக்கின்றதாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர் சர்வ ஞானியாய் இருப்பதினால் அவர் சர்வ வியாபியாய் இருக்க முடியுமே என்றால் அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார்.
He knew before the world began how many fleas, lice, how many bugs, and how many times it bat their eyes and everything about it. See? Because he's omnipresent.
உலகம் உண்டாவதற்கு முன்னரே எத்தனை ஈக்கள், பேன்கள், பூச்சிகள் இருக்கும் என்று எத்தனை முறை அவைகள் கன்சிமிட்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார் என்றால் அவர் சர்வ வியாபியாயிருக்கிறார்.
And you can't be omniscient without being infinite. It is only one thing infinite. God.
நீங்கள் எல்லையற்றராக இல்லாமல் சர்வஞானியாய் இருக்க முடியாது. ஒன்றே ஒன்றுதான் எல்லையற்றதாய் இருக்க முடியும், அது தேவன். ஆமென்.
And then we, what is it? It's the devil. Taking them right straight to that slaughter, every one of them going into exactly what the Bible said.
பின்பு அது என்ன? அது அவர்களை நேராக கொலை செய்யும்படியாக கொண்டு போகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அதற்குள் பிரவேசிக்கிறார்கள், சரியாக வேதம் கூறியுள்ளது போன்று.
And here it is. See, come right in amongst the Pentecostals and just pull them right straight. This is what a time.
இங்கேயே அது இருக்கின்றது பாருங்கள். பெந்தேகோஸ்துக்கள் மத்தியிலேயே வந்துவிட்டன. அவர்களை அப்படியே சரியாக நேரே அவர்களை இழுக்கின்றது. என்ன ஒரு நேரம்.
Oh, after that testimony, someone said to me, it's a good thing I didn't say very much. Because they probably had me in jail up there.
Oh, அந்த சாட்சிக்கு பின்னர் யாரோ என்னிடம், நான் அதிகமாய் சொல்லாதது நல்லதுதான், ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் என்னை சிறையில் அடைத்திருக்க கூடும் என்று சொன்னார்.
I just thought, there it is.
ஆனால் நான் விஷயம் அங்கேதான் இருக்கிறது நினைத்தேன்.
The people who's taught knows. The wise shall know their God in that day, said Daniel. Yes, sir.
ஜனங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஞானவான்கள் அந்த நாளில் தங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமையா, புரிகின்றதா?
The wise shall know their God. They're watching for these things.
ஞானவான்கள் தங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இந்த காரியங்களுக்காக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
But when I seen that happen, and that Pentecostal sent it, even Oral Roberts looked at me like that. I said, oh, my.
ஆனால் சம்பவிக்க நான் கண்டபோது அவனோடு அங்கே நின்று கொண்டிருந்த பெண்டைகோஸ்துகள் ஏன் ஓரல் ராபர்ட்ஸும் அந்த விதமாகத்தான் என்னை நோக்கி பார்த்தான். நான் ஓ என்ன என்று
சொன்னேன். ஆனால்
கல்வி அறிவுடையவனாய் மெருகேற்றப்பட்டவனாய் அங்கே நின்று கொண்டு பேசுவது உங்களுக்கு தெரியும். அந்த விதமாக தேவன் அவர்களுடையவர்களை மெருகேற்றுவது கிடையாது.
He don't polish his education. He polishes in humility and the power of his manifested word, showing the shape of the grain that it went from.
அவருடையவர்களை அவர் கல்வியினால் மெருகேற்றுவது கிடையாது. ஆனால் அவருடையவர்களை தாழ்மையினாலும் வெளிப்பட்ட அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் மெருகேற்றி வெளிவந்ததான அந்த கோதுமை மணியின் வடிவத்தை காட்டுகிறார்.
Now, someone said to me, said, Brother Branham, said, there's one thing I can't understand about you. I said, what's that?
யாரோ ஒருவர் என்னிடம், சகோதரர் பிரண்ணாம், உமை குறித்து என்னால் புரிந்து கொள்ள கூடாதது ஒரே ஒரு காரியம் தான் என்று சொன்னார். நான் அது என்ன என்றேன்.
Stand out there in the hall. I guess Sister Dow, and then when I threw shook hands with Bill and stand there and all, went around the corner and a whole bunch of people.
அந்த கூடத்தில் நான் நின்று கொண்டிருந்த போது சகோதரி டாச்சும் மற்றவர்களும் நினைக்கிறேன் நான் பில்லுடன் கை கொலுக்கி விட்டு அங்கே நின்று கொண்டிருந்தோம். பின்னர் ஒரு கூட்ட ஜனங்களோடு நான் அங்கே மூலைக்கு போனேன்.
A minister pressed his way in. Caller turned around. He said, why is it that you're always bawling the people out?
காலர் பட்டையை திருப்பி அணிந்தவராய் ஒரு ஊடிய காரண கூட்டத்தின் மத்தியில் கடந்து வந்த என்னிடம், நீங்கள் எப்பொழுதும் ஏன் ஜனங்களை பார்த்து கூச்சலிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டான்.
He said that people believe you to be a servant of God, to be gentle and sweet to them and everything.
ஜனங்களுமே தேவனுடைய ஊழியக்காரன் என்று நம்புகிறார்கள். மிருதுவாகவும் இனிமையாகவும் நடந்து கொள்ளலாம்.
Said every time I hear you get up, you're bawling women out about having short hair and about wearing shorts and wearing makeup and all this other stuff.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழும்பி நிற்கும் போதும் பெண்கள் குட்டையான மயிர் வைத்திருக்கிறது குறித்தும் அரைக்கால் சிட்டை அணிவதை குறித்தும் அழகுபடுத்திக் கொள்வதை குறித்து அழகு சாதனங்களை குறித்தும்
ஜனங்களிடத்தில்
அவர்கள் குளிர்ந்து போய் சம்பிரதாயம் உள்ளவர்களாயும் சிறுத்தை அற்றவர்களாயும் இருக்கிறார் என்று கூச்சலிடுவதையே நான் ஒவ்வொரு முறையும் கேட்கிறேன் என்று சொல்லி ஏன் அபிதம் செய்கின்றீர் என்றான்.
So that people love you. How can you be a loving son of God and do a thing like that?
அவர் ஜனங்களுமே நேசிக்கிறார்கள். நீங்கள் எப்படி அன்புள்ள தேவனுடைய குமாரனாய் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி செய்கிறேன் என்று சொன்னான்.
Oh, Lord, let me answer this smart man.
கர்த்தாவே இந்த புத்திசாலியான மனிதனுக்கு நான் பதிலளிக்கும்படி அருள் வீராக.
Just let me answer him. Somewhere will hang him on his own rope.
புரிகின்றதா? அவனுடைய கயிற்றில் அவனே தொங்கும்படி செய்யக்கூடியதான ஒரு பதிலை அளிக்கும்படி எனக்கு அருள் செய்யும் என்று நினைத்தேன்.
I said, well, I said, sir, did you ever read of the great producer of music called, the great composer called Beethoven?
நான் ஐயா, மகத்தான இசை அமைப்பாளரான, இசையை உண்டாக்குகிறவரான பெத்தோவன் என்று அழைப்பவரை பற்றி எப்பொழுதாவது நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா என்று
கூறினேன்.
அவர், ஓ நிச்சயமாக, நான் பெத்தோவனை குறித்து படித்திருக்கிறேன் என்று கூறினார்.
I said, he probably tore up waste basketfuls of scrap paper, but he gave the world masterpieces.
அவர் எழுதி எழுதி கிழித்து போட்ட காகிதங்கள் குப்பை தொட்டி நிரம்பின, ஆனால் அவர் உலகிற்கு தந்த இசையோ சிறந்த வேலைப்பாடுகளாயிருந்தன. அவன் தன் வாயை திறந்து வேறு வார்த்தையே சொல்லவில்லை.
I said, when he was sitting in his study under the inspiration, he'd write something down, he'd go into his study and pray, it wasn't right, he'd scrap it up and throw it in the waste basket.
படிக்கும் அறையிலே பீத்தோவன் உட்கார்ந்து கொண்டு உள்ள நிறுவினா ஏதோ ஒன்றை எழுதுவான். அவனுடைய படிக்கும் அறையில் போய் அதை வாசித்து பார்ப்பார். சரியாக இல்லை என்றால் அதை உபயோகமில்லாததாக குப்பை தொட்டியில் போடுவார்.
But when he got through in all inspiration, the world had a masterpiece.
அவர் இப்படியாய் அவன் தன் உலகம் எல்லாவற்றினோடும் கூட சென்ற பின்பு உலகம் ஒரு சிறந்த வேலைப்பாடான ஒரு இசையை பெற்றுக் கொள்ளுகிறது
என்றேன்.
ஓ, வார்த்தையானது எப்படி வார்த்தை வெட்டுகின்றது, ஆனால் அது ஒரு சிறந்த வேலைப்பாட்டை தோண்டி வைக்கிறது. எல்லா உமியையும் தண்டையும் அகற்றி அது ஒரு சிறந்த வேலைப்பாட்டை தோற்றுவிக்கிறது.
I got 7 minutes to tell you something that happened the day before yesterday. Did I get out on time?
நான் நேற்று முந்தின நாள் நடந்த சம்பவம் உங்களிடம் சொல்ல நேரத்தோடு முடிக்க இன்னும் 7 நிமிடங்கள் தான் எனக்கு இருக்கிறது.
July the 3rd. I was over here studying in this center over here, shopping center right out from Ashura.
ஜூலை மாதம் 3rd தேதி இங்கே உள்ள இந்த ஷாப்பிங் சென்டரில் கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
I've been in Pig Alley in Rome in France. And I've been in New York City, Los Angeles.
நான் ரோமாபுரியில் உள்ள பிரான்சில் உள்ள பிக் ஆலிக்கு போயிருக்கிறேன். நான் நியூயார்க் பட்டணத்தையும் லாஸ் ஏஞ்சல்ஸிற்கும் போயிருக்கிறேன்.
But the filthiest bunch of women I ever seen in my life is Jeffersonville, Indiana.
ஆனாலும் ஜீவித்திலேயே மிகவும் மோசமான ஸ்திரீகளை நான் கண்டது இந்தியாவில் உள்ள ஜெபர்சோனவில் தான்.
I never seen so much gum and filth in my life as I see amongst them people.
இந்த ஜனங்கள் மத்தியில் காணப்படும் அவ்வளவு அசுத்தத்தையும் நான் வேற எங்கும் கண்டதில்லை.
I sat there to my heart ache, and the Lord had gave me a vision.
கண்டு என் இருதயம் வலியெடுக்கும் மட்டாக அங்கே இருந்தபோது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார்.
Now I'm going to tell the vision. I don't know what I can interpret it. But I'm going to tell the vision for my first time.
இப்பொழுது நான் அந்த தரிசனத்தை சொல்லப் போகிறேன். என்னால் அதற்கு வியாக்கியானம் தர முடியுமோ நான் அறியேன். ஆனால் நான் முதன்முறையாக அந்த தரிசனத்தை சொல்லப் போகிறேன்.
I fell into a trance. And when I did, there was somebody with me. I didn't see the person. It was just a voice.
நான் ஒரு தரிசனத்திற்குள் ஆனேன். அப்படி எனக்கு ஆனபோது என்னோடு யாரோ ஒருவர் இருந்தார். அந்த நபரை நான் பார்க்கவில்லை. அது வெறுமென ஒரு சத்தமாக இருந்தது.
And I looked, and as I looked this way, he said, the bride will come in view for preview.
நான் நோக்கி பார்த்தேன், நான் இந்த பக்கமாக பார்த்தேன். அப்பொழுது மணவாட்டி எப்படி இருக்க போகிறாள் என்ற மாதிரியை நீ காணும்படியாக அவள் இப்பொழுது காட்சியளிக்க போகிறாள் என்று சொன்னது.
I looked coming to me, and I seen the most prettiest bunch of clean dressed women I ever seen in my life.
என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அவர்களை கண்டேன். என் ஜீவியத்தில் இதுவரை நான் கண்டிராத மிகவும் அழகான சுத்தமான ஆடைகள் அணிந்த ஒரு பெண்கள் கூட்டம் ஒன்றை கண்டேன்.
But each one of them looked like was dressed different.
ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக உடுத்தியிருந்தார்கள்.
They all had long hair and they were longer sleeves and skirts and so forth. Young women.
அவர்கள் நீண்ட கூந்தலும் நீளமான கைகளை உடைய சட்டையையும் நீளமான பாவாடைகள் அணிந்தவர்களாய் வாலிப ஸ்திரீகளாய் காணப்பட்டார்கள்.
They looked kind of, I'd say, about maybe 20.
அவர்கள் பார்ப்பதற்கு சொல்லப்போனால் சுமாராக 20 வயதுள்ளவர்களாய் இருந்தார்கள்.
Now, I have the Bible open here before me. I can only say what I see.
இப்பொழுது வேதம் என் முன்னே திறந்திருக்க புரிகின்றதா? நான் கண்டதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்.
If you say what are you looking at, I'm looking at a clock.
நீங்கள் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் என்னை கேட்பீர்களானால் நான் ஒரு கடிகாரத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
Or look for him, look for people, look at people.
நீங்கள் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் ஜனங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
What are you looking at? I'm looking at the Bible.
நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்கள் என்றால் நான் வேதத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
That's what I'm telling the truth. That's what I see. And I can only say what I see.
அதுதான் காரியம். நான் உண்மையை சொல்லுகிறேன். அதுதான் நான் காண்கிறேன். நான் காண்கிறதை தான் சொல்ல முடியும்.
I don't know what it all about it. I just have to tell you.
அதை குறித்த காரியம் என்னவென்று எனக்கு தெரியாது. நான் கண்டதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்.
But when this bride, she was looking right at the one was talking to me and I standing together.
ஆனால் காட்சியில் வந்த இந்த மனவாட்டி ஆனவள் நேராக என்னையை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தால் என்னோடு பேசிக் கொண்டிருந்த அவரும் நானும் சேர்ந்து நின்று கொண்டிருந்தோம்.
என்
வாழ்க்கையில் கண்டிராத அளவுக்கு மிகவும் சுத்தமாகவும் இனிமையாகவும் காணப்பட்டாள். பார்ப்பதற்கு 12 பேர் அல்லது சற்று அதிகம் இருந்தனர். எத்தனையோ பேர் அணிவகுத்து வந்தனர் என்று எனக்கு தெரியாதானால் அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தனர்.
And she passed by sweetly with her air and her eyes up watching as she passed by.
அநேகரனை கடந்து போனபோது மிகவும் இனிமையான கண்கள் மேல் நோக்கினவாறு கவனித்துக் கொண்டு போனார்கள்.
Oh, she was beautiful. I looked at her as she passed by.
அவள் அழகாக தான் இருந்தால் நான் அவளை நோக்கி பார்த்தேன் அவள் கடந்து போகும்போது.
He said, now we shall review. So that's the bride. Now we will review the churches.
அவர் இப்பொழுது நாம் திரும்பமாக பார்க்கலாம். அதுதான் மனவாட்டி. இப்பொழுது நாம் சபைகளை விமர்சனம் செய்வோம் என்று சொன்னது.
And they come. I noticed Sam coming up.
அவர்கள் வந்தார்கள். அவர்கள் மேலே வருகிறதை கவனித்தேன்.
And when they come up, each one looked like got worse. I never seen such a filthy bunch in my life.
அவர்கள் வந்தபோது ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு மோசமாய்கொண்டே போனார்கள். என்னுடைய ஜீவித்திலேயே அவ்வளவு மோசமானவர்களை நான் கண்டதே கிடையாது.
And when he said next, I heard a noise. And it said next that here comes the American group.
அவர் அடுத்தது என்று சொன்னவுடன் நான் ஒரு சந்தடியை கேட்டேன். அது அடுத்தது இதோ வருகிறது அமெரிக்க குடி என்று
சொன்னது.
நானும் ஒரு அமெரிக்கன். ஆனால் அது என்னை வெறுப்படைய செய்தது.
I am not eloquent enough to in a mixed audience to say what was taking place. And you'll have to read between the lines.
அங்கு நடந்த யாவற்றையும் ஆண்களும் பெண்களுமாய் கலந்துள்ள இக்கூட்டத்தில் எடுத்துச் சொல்ல என்னிடம் சொல்வன்மை கிடையாது. நீங்களே நான் சொல்வதை யூகித்துக் கொள்ள வேண்டும்.
But when the women were coming, the leader of them was a witch.
ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்த போது அவர்களுடைய தலைவி ஒரு மந்திரவாதியாயிருக்க கண்டேன்.
She had a great long nose and a great big mouth.
அவளுக்கு நீண்ட மூக்கும் பெரியதொரு வாயும் இருந்தது.
And all of them was dressed with some kind of lower clothes down here, but the top just had a strap.
அவர்கள் எல்லாரும் ஒருவிதமாக உடுத்தியிருந்தார்கள். அவர்களுடைய இந்த கீழான ஆடை எங்கேயோ இங்கே அணிந்திருந்தார்கள். மேலாடையானது வெறுமென ஒரு நாடாவை போன்றுதான் இருந்தது. அதாவது ஒரு அரை அங்குல நாடாவானது இவ்விதமாக மேலும் கீழுமாக போய்க் கொண்டிருந்தது.
And each woman had something on her order. Many of you years ago you remember when we used to cut that paper, you know, newspaper and make an old fly bush.
ஒவ்வொரு ஸ்திரீயும் ஏதோ விதமாக அணிந்திருந்தார்கள். உங்களை அநேகர் அறிவீர்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் செய்தித்தாளை வெட்டி அலங்காரத்திற்கு உபயோகப்படுத்துவோமே, ஞாபகம் இருக்கின்றதா? எத்தனை பேருக்கு நினைவு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும்?
ஏன்
நீங்கள் திருவிழாக்கள் அதை உபயோகித்து இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் வேறு வெட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும்.
They had something holding below them like this. Holding below them. All this part was exposed.
அப்படிப்பட்ட எதையோ அவர்கள் கீழாக உடுத்தி இருந்தார்கள். அந்த பாகமானது முது முழுவதுமாக காணும்படியாக இருந்தது.
Then each one had hair cut up real short and frizzy looking things all over it like that, real short cut hair and full of makeup.
ஒவ்வொருவரும் மிகவும் குட்டையாய் வெட்டிக்கொண்டு வினோதமாக முழு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது.
Absolutely nothing but looked like street prostitutes.
வீதியில் இருக்கும் விலைமகள்கள் போன்று காணப்பட்டார்கள்.
And they were walking with this paper and the vulgarity.
இந்த வெட்டப்பட்ட அலங்கார காகிதத்தை அணிந்தவர்களாய் போனார்கள். அவலட்சணமாயிருந்தது.
Now the paper was what was holding in front of them.
அவர்களுடைய முன்பாகத்தை மறைத்திருந்தது வெறுமனே அந்த காகிதம் தான்.
But when they passed the review stand in the back of them,
ஆனால் அவர்கள் அந்த விமர்சன மேடையை கடந்து சென்ற போது அவர்களுடைய பின்பாகம்
and to see the way they were going on in their foremost in their back part and how they were acting,
இவிதம் அவர்கள் முன்பாகத்தையும் பின்பாகத்தையும் காட்டிக்கொண்டு அவர்கள் எப்படியாய் நடந்து சென்ற விதத்தை நான் கண்டதும்
is that the church,
இதுதான் சபையா என்று நான் சொன்னேன்.
And there she went,
அவள் கடந்து போனால
and they were singing the shirt twisting roll songs, you know, what you call going down saying like going behind,
அங்கே அவர்கள் twist rock and roll பாட்டுகளை பாடிக்கொண்டு அல்லது நீ எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் பாடிக்கொண்டே மேலும் கீழாகமாக இறங்கி போனார்கள்.
I said, is that the church,
அதுதான் சபையா என்று நான் சொன்னேன்.
And I was standing there and in my heart I was crying,
அங்கே நான் நின்று கொண்டே இதயத்தில் அழுது கொண்டிருந்தேன்.
And this witch, to my notion it's nothing else in the world but she's that world council of churches leading him right straight down the road where she was going.
இந்த மந்திரவாதியின் கருத்தின்படி இவள் தான் அவள் நடத்தி செல்லும் சபைகளின் உலக ஆலோசனை சங்கமே தவிர வேறொன்றுமில்லை. அவள் போகின்றதான் இடத்துக்கு இவர்களை நேராக நடத்தி செல்லுகின்றாள்.
They went off to the left and disappeared in chaos.
அவர்கள் இடது பக்கமாய் வழுவி போய் குழப்பத்திற்குள் மறைந்து போனார்கள்.
Still beating this music and making real funny sounds and shaking their bodies one side and then the other side and then like that, carrying on like that, walking.
அதே கீதை வாத்தியத்தை வாசித்துக் கொண்டு வினோதமான ஓசைகளை எழுப்பிக் கொண்டு உடல்களை முழுவதும் இந்த பக்கமாக பிறகு அந்த பக்கமாக அசைத்துக் கொண்டு இப்படியாய் ஒழுங்கற்று நடந்து போனார்கள்.
And I just started to bow my head and he said, wait, the bride must come again.
நான் என் தலையை வணங்கும்படி துவக்கின போது அவர் காத்திரு மனவாட்டி மீண்டும் வர வேண்டும் என்றார்.
And I looked and here they come again.
நான் நோக்கி பார்த்தேன், இதோ அவள் வருகிறாள் திரும்பவுமாக.
And they passed by, sweet looking little ladies, they're all looking right at me as they passed by.
அவள் கடந்து போகிறாள், பார்க்க அழகா இருந்தது. அந்த சீமாட்டிகள் அவர்கள் கடந்து போகும்போது என்னையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள்.
I noticed each one was dressed different.
அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமாய் ஆடை அணிந்திருந்தார்கள்.
And one in the back had kind of long hair hanging down and had rolled around like this, might have been German or something like that. And I watched him.
கடைசியில் இருந்த ஒருவள் நீண்ட கூந்தலை இப்படியாய் சுருட்டி வைத்திருந்தாள். ஒரு கால் ஜெர்மானியோ அல்லது வேறு நாட்டவளாய் இருக்கலாம். நான் அவர்களை கவனித்தேன்.
And then as he started leaving, two or three of them in the back car get out a step.
அதன் பின்னர் அவர்கள் கடந்து சென்றபோது பின்வரிசையில் இருந்த இரண்டு அல்லது மூன்று பேர் அடிபிசகி அணியை விட்டு வெளியே செல்வதை கண்டேன்.
And I was going to holler at him and they tried to get back and step again. And I seen him just the vision just fade out.
நான் அவர்களை நோக்கி சத்தமிட்டேன். அவர்கள் திரும்பவமாக வரிசையில் வர பிரயாசித்தார்கள். நான் அவர்களை அப்படி பார்த்துக் கொண்டிருந்த போது தரிசனம் கலைந்தது. நான் என் சுயநிலை அடைந்தேன்.
Now, here is the interpretation thereof.
இப்பொழுது அதன் வியாக்கியானம் இதுதான்.
The reason, now remember, I had just got through writing, I hadn't finished, I hadn't wrote these notes yet.
காரணம் நான் இப்பொழுதுதான் அதை எழுதி கொண்டிருக்கிறேன், இன்னும் முடிக்கவில்லை. நான் இந்த குறிப்புகளை இன்னும் எழுதி முடிக்கவில்லை.
But in preaching this morning, I caught what it was right in my sermon.
இன்று காலையில் நான் பிரசங்கத்தில் சரியாக அது என்னவென்பதையும் என் பிரசங்கத்தில் அதை கண்டுகொண்டேன்.
Did you notice the church only came in view? Now that's the truth, friends. The Heavenly Father who writes the word knows that I tell the truth. I just say the truth.
சபை மட்டும் காட்சியில் வந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நண்பர்களே, அதுதான் உண்மை. வார்த்தைகளை எழுதுகின்ற பரலோக பிதா அறிவார் நான் உண்மையை தான் சொல்லுகிறேன் என்று. புரிகின்றதா? நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று நான் அறிவேன்.
Not knowing it till just a few minutes ago looked like or just recently. See?
சில நிமிஷங்களுக்கு முன்னர் தான் இதை அறிந்து கொண்டேன். இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். புரிகின்றதா?
Did you notice the bride come in view twice?
மனவாட்டி இரண்டு முறை காட்சியில் வந்தாள் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? முதலாவது வித்தும் கடைசி வித்தும் இருவரும் ஒரே மாதிரியாய் காணப்பட்டார்கள்.
And the reason they were dressed in different parts, she'll come from all nations. It'll make up the bride.
அவர்கள் வித்தியாசமாய் உடுத்தியிருந்ததற்கு காரணம் என்னவென்றால், எல்லா தேசங்களிலும் இருந்து வந்தவர்களே சேர்ந்து மனவாட்டி ஆவார்கள்.
Each one had long hair, no makeup, and real pretty girls, and they were watching me.
ஒவ்வொருவரும் நீண்ட மயிரைபுடையவளாய் இருந்தார்கள். ஆனால் அலங்காரம் ஒன்றுமில்லை, உண்மையாகவே அழகான பெண்கள். அவர்கள் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள்.
That represented the bride coming out of all nations. See?
அது எல்லா தேசங்களிலிருந்து வரும் மனபாட்டிக்கு பிரதிநிதிகளாக இருந்தார்கள். புரிகின்றதா?
Each one represented a nation as they marched perfectly in line with the word.
ஒவ்வொருவரும் ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக இருந்தார்கள். அவர்கள் சரியாக வார்த்தையோடு பரிபூர்ணமாய் ஊபி அடி பிசகாமல் அணிவகுத்து சென்றார்கள். புரிகின்றதா?
Then I have to watch her. She'll get out of step of that word if I don't watch. When she's passing by, if she gets by.
அதன் பின்பு நான் அவளை நோக்கி கவனிக்க வேண்டி இருந்தது. நான் கவனிக்கவில்லை என்றால் அவள் வார்த்தையுடன் அடி பிசகி போவார்கள். அவர்கள் கடந்து போகும்போது
Maybe it'll be my time when I'm over. See, when I'm finished or whatever it is.
ஒரு கால் என்னுடைய காலம் முடிவடைந்திருக்கலாம். புரிகின்றதா? என்னுடைய காலம் முடிவடையலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி. கவனியங்கள் தங்களால் இயன்றவரை பிரயாசித்து அணிக்குள் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் வேறு எங்கேயோ கவனித்துக் கொண்டிருந்தபடியால், அங்கே குழப்பத்திற்காக போன அந்த சபையை கவனித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் திரும்பமாக அணியில் வந்தார்கள்.
The back ones.
அவர்களில் முன்வரிசையில் இருந்தவர்கள் அல்ல, பின்வரிசையில் இருந்தவர்கள்.
Just two or three of them was kind of stepped out a little bit to the right hand side and looked like was trying to get back in line as you went by.
இரண்டல்லது மூன்று பேர்கள் கொஞ்சம் அடிபிசிக்கு வலது பக்கமாக விலகி சென்று திரும்பமாக அணிக்குள் வந்து விட்டார்கள்.
As this passed me, old Forrester at the wall passed me. And I was standing there.
அவர்கள் என்னை கடந்து போகும்போது இங்கிருந்த அந்த சுவர் மட்டுமாக அந்த தூரத்தில் என்னை கடந்து போனார்கள். நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அதன் பின்னர் அவர்கள் யாவரும் அணிவகுத்து என்னை கடந்து சென்றனர்.
But you notice, the church only came into view once, each nation, the church, but the bride come in twice.
ஆனால் நீங்கள் கவனியுங்கள், சபையானது ஒரே ஒரு முறைதான் காட்சிக்கு வந்தது. ஒவ்வொரு தேசமும் சபையும், ஆனால் மனவாட்டி இரண்டு முறை வந்தாள்.
See what it was? Now, not knowing it, but look at it with my message this morning. Not knowing that. See?
புரிகின்றதா? அது என்னவென்று தெரிகின்றதா? இப்பொழுது என்னவென்று அறியாதவனாக இருந்தேன். ஆனால் இன்று காலையில் என்னுடைய செய்தியோடு அதை உற்று நோக்கும் போது புலப்பட்டது. அதை அறியாதவனாக இருந்தேன். புரிகின்றதா?
The seed fell in the ground at Nicaea. That was the original seed.
வித்தானது நியாசாவில் நிலத்தில் விழுந்தது. அது மூல வித்தா இருந்தது.
And she's come through the process of these denominations which only comes in existence once.
அது இந்த பிரத்யேக முறைகளான ஸ்தாபனங்களின் வழியாக அவள் வந்தால் அவைகள் ஒரு முறை தான் ஜீவனோடு இருந்தது.
But the bride returns back again in the last days. I will restore. See?
ஆனால் மனவாட்டி திரும்பவுமாக கடைசி நாட்களில் மறுபடியும் வருகிறாள். நான் திரும்பவும் அழிப்பேன். புரிகின்றதா?
The masterpiece is brought up.
சிறந்த வேலைப்பாடானது திரும்ப கொண்டு வரப்பட்டாயிற்று.
That's the reason she was in view, reviewed the second time.
அதன் காரணமாகத்தான் அவள் கடைசியில் வந்தால் இரண்டாவது முறையாக காட்சியில் வந்தால்
she was reviewed the first time, and she was reviewed the second time, and she is perfectly the second time like she was the first time.
அவள் முதலாவது முறையாக அணிவகுத்து விமர்சனமாக்கப்பட்டால் அதன் பின்னர் அவள் இரண்டாவது முறையாக அணிவகுத்து சரியாக பரிபூர்ணமாக முதன் முறையில் வந்தது போலவே அப்படியே இருந்தாள்.
Oh God, have mercy, hurry, 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 life, get in the green right quick.
Oh devane, kirubayirum thirudapadangal 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 jeevane kodumai manikkul vegam nalindukol. Purigindada?
All others never appeared no more. They went out never to come back again, but the bride came back because she is alpha and omega.
Matta yavarum adirku pin kaatchiyil தோன்றவே இல்லை. மீண்டும் திரும்பி வரக்கூடாதபடியாய் அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். ஆனால் மனவாட்டியோ மீண்டும் திரும்பி வந்தால் ஏனென்றால் அவள் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறாள்.
God, the great sculptor, has made him a masterpiece. For it is a piece of his first masterpiece.
மகாஸ்பிரிய சிற்பியும் தேவனுமானவரே அவளை ஒரு சிறந்த வேலைப்பாடாய் உண்டாக்கி கொண்டார். ஏனென்றால் அது அவருடைய ஒரு முதலாவதான சிறந்த வேலைப்பாடாய் இருக்கிறது.
Like he made in the Garden of Eden and took a piece from and made another piece and that was marred and fell. Now he's been all this time building it up again.
அவர் ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கினது போன்று அவர் அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து அதிலிருந்து இன்னொன்றை உருவாக்கினார். அது தழும்புகள் உண்டாக்கப்பட்டு விழுந்தது. இப்பொழுது அவர் நீண்ட காலமாக மீண்டும் உருவாக்கி கொண்டு வருகிறார்.
And he brought forth this masterpiece.
அவர் இந்த சிறந்த வேலைப்பாட்டை கொண்டு வந்தார்.
And was smitten. And ordered, that part that was smitten was an order to bring back again that masterpiece again.
அதை அவர் அடித்து அந்த அடிக்கப்பட்ட துண்டிலிருந்து அந்த சிறந்த வேலைப்பாட்டை மறுபடியுமாக கொண்டு வர அவரால் முடிந்தது.
So the masterpiece and the Son of God, the masterpiece and the bride, and it's a piece of him which must be the fulfilling of the word.
எனவே சிறந்த வேலைப்பாடும் தேவகுமாரனும் சிறந்த வேலைப்பாடும் மனவாட்டியும் அது அவருடைய ஒரு துண்டு, அது வார்த்தையின் நிறைவேறுதலாய்த்தான் இருக்க வேண்டும்.
The word has been fulfilled and we're ready for the coming of the Lord.
வார்த்தையானது நிறைவேற்றப்பட்டாயிற்று, நாமும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் இருக்கிறோம்.
Oh, Church of the Living God, bow your hearts and yourselves before God.
ஓ ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையே, உங்கள் இருதயத்தையும் உங்களையும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள்.
These things are true.
இந்த காரியங்கள் யாவும் உண்மையே.
I know that it sounds like it's such a great a thing as that would be so spread out over the nations. It never was. He doesn't change his way.
இது தேசங்கள் முழுவதுமாய் பரம்பியுள்ள அவ்வளவு மகத்தான ஒரு காரியமா என்று எண்ணுவதற்கு வகை உண்டு. ஆனால் தேவன் தம்முடைய வழிகளை மாற்றுவது கிடையாது.
Just be thankful, church. Be thankful that you are where you are today. If you're in Christ.
சபையே, நன்றி உள்ளவளாய் இரு. நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாயானால் நீ இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு இருக்கின்றாய் என்பதற்காக நன்றியாயிரு.
Because you see, now, and when that...
ஏனென்றால் பாருங்கள், சம்பவிக்கும் போது...
Remember, all that life will be gathered right into the grain for the resurrection, but the stalk must be burned, the rest of it.
நினைவிருக்கட்டும், அந்த ஜீவன் எல்லாம் உயிர்த்ததற்காக அந்த கோதுமை மணிக்குள் வந்து ஒன்று சேரும். ஆனால் தண்டோ பாக்கியுள்ளவைகளோ எரிக்கப்பட வேண்டும்.
The husk and all must be destroyed, and it will be.
உமியும் மற்ற யாவும் அழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்படும்.
Don't trust in your them denominations. You stay in the word, the life. God and his masterpiece.
உங்கள் ஸ்தாபனங்களில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டாம். நீ வார்த்தையில், அந்த ஜீவனில், தேவனும் அவருடைய சிறந்த வேலைப்பாட்டில் தரித்திருங்கள்.
Then what is in the millennium? Christ and his bride. Back in the garden of the millennium. Amen.
அப்படியானால் ஆயிரம் வருஷ அரசாட்சி என்ன இருக்கும்? கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் திரும்பவுமாக ஆயிரம் வருஷ தோட்டத்தில் இருப்பார்கள். ஆமென்.
Just my salvation on Calvary. That's where he was smitten.
அங்கே தான் அவர் அடிக்கப்பட்டார்.
We esteem him stricken, smitten of God and afflicted.
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாட்டிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
But he was wounded for our transgressions. He was bruised for our iniquity.
ஆனால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
Is there any here this morning who isn't in that grain this morning?
அந்த கோதுமை மணிக்குள் இல்லாதவர்களா இருக்கின்றவர்களா இந்த காலையில் இங்கே யாராவது இருக்கிறீர்களா?
As the life is now pulling its last piece from the husk. For the husk is drying.
ஜீவனானது உமியிலிருந்து தன்னுடைய கடைசி துண்டு ஜீவனை வெளியே இழுக்கும் போது, ஏனென்றால் உமியாய்
How many knows that Pentecostal church is drying?
பெந்தேகோஸ்து சபையானது மரித்துக் கொண்டிருக்கின்றது என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்?
What is it? Life is leaving it. Frankly, it's left.
அது என்ன? ஜீவன் அதை விட்டு போகின்றது. வெளிப்படையாய் சொன்னால் அது போய்விட்டது.
And if that bride is already in preview, I wonder if the bride isn't already made up there.
அந்த மணவாட்டியானவள் ஏற்கனவே முன்காட்சியில் வந்துவிட்டு இருப்பாளே, ஆனால் மணவாட்டி ஏற்கனவே முழுவதுமாய் ஆக்கப்பட்டு விட்டாளோ என்று
ஐயமுறுகிறேன். With our heads bowed now, is there some here that would like to be remembered if you feel that you're not?
நமது தலைகள் இப்பொழுது வணங்கி இருக்க ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகின்ற யாரேனும் இங்கு இருக்கின்றார்களா? நீங்கள் அதில் இல்லை என்று கருதினால்,
friends, It's too plain. I've never had a vision in my life lest something happen, followed. I tell the truth.
நண்பர்களே, அது மிகவும் வெளிப்படையாய் உள்ளது. நான் ஒரு தரிசனம் கண்டால் அது நிறைவேறாமல் அது ஏதாகிலும் ஒன்று அதை தொடராமல் இதுவரை இருந்ததில்லை. நான் உண்மையாய் கூறுகிறேன்.
All these other times if I've told the truth, God has proved it, then I tell the truth this time.
நான் மற்ற நேரங்களில் கூறின எல்லா காரியங்களும் உண்மையாய் இருந்தது தேவனே நிரூபித்தார். அப்படியானால் நான் இந்த முறையும் உண்மையை தான் சொல்லுகிறேன்.
I don't know what day we're living in. But I know there's nothing left.
நாம் இந்த நாட்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் அறியேன். ஆனால் ஒன்றும் இனி சம்பவிக்க வேண்டியதா இன்னும் விடப்பட்டு இருக்கவில்லை என்று மட்டும் அறிவேன்.
There couldn't be a politician rise that could straighten this thing out. Politics, the nation's gone.
இந்த காரியங்கள் யாவையும் சரிபடுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி இனி எழும்ப போகிறதில்லை. அரசியல் நாடு போய்விட்டது.
Oh God. Can you get down deep enough to feel that?
Oh, devane ungalal aalamai idarkul poi adare unumudigindra.
The nation's gone. Not nation but nations. This is the best of the bunch. And it's gone.
Naadu poi vittadu. Naadu alle aanal naadugal ididan irundavigalile thalai sirandathu aduvum poi vittadu.
Then if the nations are gone, the world's gone.
நாடுகள் போய்விட்டு இருக்குமானால் உலகமும் போய்விட்டதாகும் என்று அர்த்தமாகும்.
And the churches, in my opinion, Pentecost was the best they've had. But it's gone.
சபைகளை குறித்து என்ன? இவைகள் எல்லாவற்றிலும் பெந்தேகோஸ்து சபை தான் சிறந்ததாக இருந்தது. ஆனால் அதுவும் போய்விட்டது.
Oh God, be merciful to us.
ஓ தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
If you don't know him, please hurry, hurry.
நீங்கள் அவரை அறியாதிருப்பீர்களானால் தயவு செய்து துரிதப்படுங்கள், துரிதப்படுங்கள்.
If you feel life, get out of your sin, get out of the thing that you're in. Get to the green right quick.
நீங்கள் ஜீவனை உணர்வீர்களானால் உங்கள் பாவங்களை விட்டும் இப்பொழுது நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற காரியங்களில் இருந்து வெளியேறி கோதுமை மணிக்குள் உடனடியாக வந்து விடுங்கள்.
You'll die in the stalk or in the husk. Pray while we sing now. I love him. It's up to you now. We have no denomination, no nothing. We only have Christ. You're welcome to worship with him, with us, till he comes. We can't put your name on books. We have no books. We want your name in the book of life. You can only do that through birth. Won't you do it right now? Ask Christ for new life. Bring him in, put your name on his book. If it's not, then you can fellowship with us. We love to have you. I love you. Dear God, help each person now to take inventory. See if we're in him. You loved us. You were smitten for us, and we did esteem you, smitten and afflicted of God.
நீர் எங்களை நேசித்தீர், நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நாங்களோ நீர் தேவனால் அடிக்கப்பட்டு வாடிக்கப்பட்டீர் என்று எண்ணினோம்.
I pray, God, that you'll call each one.
தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Lord, speak to my children, my loved ones, my friends. Grant it, Lord, just now. Through Jesus Christ's name.
கர்த்தாவே, என் பிள்ளைகளிடத்தில் பேசும், நான் நேசிப்பவர்களிடத்தில், என்னுடைய நண்பர்களிடத்தில் பேசும். இப்பொழுதே இவைகளை அழியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன்.
Don't let anybody wait too long, Lord. Looks awful close.
ஒருவரும் நீண்ட நேரம் தாமதமாய் காத்திருக்கும்படியாய் அனுமதியாயும் கர்த்தாவே, மிகவும் நெருக்கத்தில் உள்ளது போன்றுள்ளது.
Harvest is truly ripe. The great combined of God will sweep through the land one of these days. Straws will fly every way.
அறுவடையானது உண்மையாகவே முதிர்ச்சி அடைந்துள்ளது. தேவனுடைய மகத்தான அறுவடை எந்திரம் என்றாவது ஒரு நாள் இந்த தேசம் முழுவதுமாக இயங்கும். அப்பொழுது வைக்கோலானது எல்லா வழியிலும் பறந்து செல்லும்.
But the wheat shall be gathered to the garner, taken up, for in it is life.
ஆனால் கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், மேலே எடுத்துக் கொள்ளப்படும், ஏனெனில் அதில் ஜீவன் இருக்கிறது.
Grant, Lord, each request to be answered, each prayer to be made
manifest before you.
ஒவ்வொரு வேண்டுதலும் பதிலளிக்கும்படி ஒவ்வொரு விண்ணப்பமும் உம்முடைய முன்னிலையில் வெளிப்படும்படியாகவும் அருள்வீராக கர்த்தாவே.
I pray for them, Lord. I pray that you won't let any that's here be lost, Lord.
கர்த்தாவே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்க இருக்கின்ற ஒருவரும் கைவிடாதபடி கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன்.
They set under difficulty. They drive for hundreds of miles.
ஆண்டவரே அவர்கள் கஷ்டத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நூற்று கணக்கான மைல்கள் காரை ஓட்டி வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And whatever that we have need of, give it to us, Lord. Whatever is good for us, Lord.
எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் எங்களுக்கு தாருங்க கர்த்தாவே. எங்களுக்கு நன்மையான யாவற்றையும் தாருங்க கர்த்தாவே.
Not what's good in our sight, but what's good in your sight.
எங்களுடைய பார்வையில் நலமாய் தோன்றுகிறவளே அல்ல, உம்முடைய பார்வையில் நலமாய் தோன்றுகிறவளே தாரும்.
We want to stand as a chaste virgin that's been chastened, rebuked of God, that we might be purged from our sins.
ஆண்டவரே நாங்கள் கற்புள்ள கன்னிகளாய் தேவனால் சிட்சிக்கப்பட்டு தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களில் நின்று சுத்திகரிக்கப்பட்டவளாய் நிற்கும்படி செய்யும். அவர்களுக்காக என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் நாங்கள் பேசுகிறோம்.
And what human being is there, what mortal could make the right type of prayer before the living God?
ஜீவிக்கின்ற தேவனிடத்தில் எந்த மனிதனால் எந்த அழிந்து போகக்கூடியதால் சரியான விதமான ஜெபத்தை ஏறெடுக்க முடியும்?
But Lord, my mispronounced words and my nouns and pronouns and in the wrong place.
ஆனால் கர்த்தாவே என்னுடைய தவறாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகளை இலக்கண பிழைகளோடு கூடிய வார்த்தைகளை
if you could pick out the ABCs for a little boy one day and make a sentence, you can omit my nouns and pronouns and just look to what I believe, Lord.
ஒரு நாளில் ஒரு சிறு பையனின் ஆ அட்சரங்களை நீங்கள் பொறுக்கி எடுத்து ஒரு வாக்கியத்தை உம்மால் அமைக்க கூடுமானால் என்னுடைய இலக்கண படைகளை தூக்கி எறிந்து நான் விசுவாசிப்பதை மட்டும் பாருங்க கர்த்தாவே.
I believe you. I believe this word. And I'm believing for each one here.
நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இங்க இருக்கின்ற ஒவ்வொருக்காகவும் நான் விசுவாசிக்கிறேன்.
And I'm bringing them to that altar, Lord, by faith.
நான் அவர்களை பீடத்திற்கு விசுவாசத்தினால் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே.
Or between us and great Jehovah is the blood of his son Jesus. And the blood shall speak for us.
அங்கே எங்களுக்கும் அந்த மகா பெரிய யெகோவாவிற்கும் இடையில் அவருடைய குமாரனின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் எங்களுக்காக பேசும்.
When you smote him on Calvary, you said, speak. Hear him.
நீர் அவரை கல்வாரியில் அடித்த போது நீர் பேசு, அவருக்கு செவி கொடுங்கள் என்றீர்.
And the blood, the Bible said, speaks greater things than the blood of the lamb in the Old Testament.
அந்த ரத்தமானது பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் மேலானவைகளை பேசுகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது.
For the blood of Christ speaks greater than the blood of Abel. Greater things.
ஏனென்றால் கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேலானவைகளை, மேலான காரியங்களை பேசுகின்றது.
And speak, Lord, redemption for us. As we call through the blood.
ரத்தத்தின் மூலமாக நாங்கள் கூப்பிடும் போது கர்த்தாவே எங்களுக்காக ரட்சிப்பை பேசும்.
Great Father of life. Include us, Lord.
ஜீவனின் மகா தகப்பனே எங்களையும் சேர்த்துக் கொள்ளும் கர்த்தாவே.
If we've sinned, take it away from us. We don't want to be that way, Lord. It's not our intention.
நாங்கள் பாவம் செய்திருப்போமாயின் அதை எங்களிலிருந்து எடுத்து போடும். நாங்கள் அந்த விதமாக இருக்க விரும்பவில்லை. அது எங்களுடைய நோக்கமும் அல்ல.
And we realize we're living in such a horrible, dark way.
ஒரு பயங்கரமான இருளான பாதையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம்.
As we said at the beginning, we're walking up a mountain through rugged places, dim as a trail, but we're packing the light.
ஆரம்பத்தில் நாம் சொன்னது போன்று நாம் கரடு முரடான பாதையின் ஊடாக ஒரு மலையின் மேல் நடந்து போகிறோம். பாதையானது ஒளிமங்கி உள்ளது, ஆனால் நாங்கள் வெளிச்சத்தை சுமந்து கொண்டு போகிறோம்.
May we see step by step as we go now until we meet like Pilgrim's Progress till we finally catch the top of the hill.
நாங்கள் இப்படியாய் போகும்போது ஒரு அடியிலும் அவ்வெளிச்சத்தை மோட்ச பிரயாணியில் காண்பது போன்று நாங்கள் மலை ஊச்சியை சென்று அடையும் மட்டாக காணும்படி செய்யும்.
God is O shepherd, great Jehovah, lead us by thy spirit.
எங்களை வழிநடத்தும் ஓ மேய்ப்பனே, மகா பெரிய யெகோவாவே, உம்முடைய ஆவியை கொண்டு எங்களை வழிநடத்தும்.
And we know that we're far from a masterpiece, but we're looking where we were hewed from. The real masterpiece.
சிறந்த வேலைப்பாட்டின்றி நாங்கள் அதிக தூரம் தள்ளி இருக்கிறோம் என்பதை அறிவோம். ஆனால் நாங்கள் எங்கிருந்து செதுக்கி எடுக்கப்பட்டோமோ அந்த மெய்யான சிறந்த வெளிப்பாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
In him we trust. Just take us to him, Lord. Grant it, Lord.
அவரில் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம். அவரிடத்தில் எங்களை கொண்டு செல்லும் கர்த்தாவே, இதை எங்களுக்கு அழியும் கர்த்தாவே.
Heal all the sick people here, Lord.
இங்கே இருக்கின்ற வியாதியஸ்தர் யாவரையும் சுகப்படுத்தும் கர்த்தாவே.
We did esteem him smitten and afflicted, but he was wounded for our transgressions. God's masterpiece was smitten.
அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார் என்று நாம் அவரை எண்ணினோம். ஆனால் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். தேவனுடைய சிறந்த வேலைப்பாடானது அடிக்கப்பட்டது.
And he was wounded for our transgressions. With his stripes we were healed.
நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்.
Heal the sick, Lord, in your divine presence now, while we know that you're here.
உம்முடைய தெய்வீக சமூகத்திலே நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்த வேளையிலேயே கர்த்தாவே, வியாதியஸ்தர் யாவரையும் சுகப்படுத்தும்.
Cleanse our souls, our hearts, from all evil, all bad thoughts, all evil communications, all things that's wrong, cleanses.
எங்கள் ஆத்மாக்களையும் இருதயங்களையும் எல்லா பொல்லாப்பினின்றும், கெட்ட சிந்தனைகளிலிருந்தும், பொல்லாத சம்பாஷணங்களிலிருந்தும், எல்லா தவறான காரியங்களிலிருந்தும் சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும்.
And we pray, Father, that you will heal our sickness and let us leave here feeling that we are your sanctified children.
எங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் சுகப்படுத்த வேண்டும் என்றும், நாங்கள் உம்முடைய பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற உணர்வோடு இங்கிருந்து போகும்படியா செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
And with the blood over us, we speak through the blood, the word.
இரத்தம் எங்கள் மேல் இருக்க இரத்தத்தின் மூலமாக நாங்கள் வார்த்தையை பேசுகிறோம்.
Grant it, Lord. We ask in Jesus Christ's name. Amen.
அழியும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம். ஆமீன்.
Father God, upon these handkerchiefs, anoint them with thy presence, Lord.
பிதாவாகிய தேவனே, இங்கிருக்கின்ற இந்த கைக்குட்டைகளை உம்முடைய பிரசன்னத்தினால் அபிஷேகியும் கர்த்தாவே.
May thy presence be with them wherever they go. Whatever they're laid upon on any sick body, may they be healed.
அவைகள் எங்கு அனுப்பப்பட்டாலும் உம்முடைய பிரசன்னம் அதனோடு கூடவே இருப்பதாக. அவைகள் எதன் மீது வைக்கப்பட்டாலும், எந்த வியாதியான சரீரத்தின் மேல் இருந்தாலும் அவைகளை சுகப்படுத்தும்படியாக செய்யும்.
Whatever, if it's a broken home somewhere, mend it, Lord. The great sculpture, grant it, Lord.
என்னவாயிருந்தாலும், எங்கே இருந்தாலும், ஒரு பிளவுபட்ட குடும்பம் இருக்குமாயின் அதை சரிபடுத்தும் கர்த்தாவே. மகா பெரிய சிற்பியே, அதை செய்யும் கர்த்தாவே.
Mold us and make us sons and daughters of God.
தேவனே, எங்களை குமாரரும் குமாரத்திகளுமாய் வணைந்து உருவாக்கும்.
We believe that bride is getting its last polishing down.
மனவாட்டியானவள் தன்னுடைய கடைசி மெருகேற்றலை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
It'll be smitten from the complete organization altogether. And then the great harvest will be here.
முற்றிலுமாக ஸ்தாபனங்களிலிருந்து அது அடித்து எடுக்கப்படும். அதன் பிறகு அந்த மகா பெரிய அறுவடை இங்கே இருக்கும்.
Until then, Lord, make them healthy and happy to serve you. In Jesus' name, amen.
அது மட்டுமாய் கர்த்தாவே, அவர்களை ஆரோக்கியமாயும் உமக்கு ஊழியம் செய்கின்றவர்களாயும் ஆக்கும். இயேசுவின் நாமத்தில்
ஆமென். Do you really love him?
He called me,
first
loved me, and first just my salvation.
Now do you understand why I scold you? It ain't because I love you, but because I don't love you. I do love you.
நான் ஏன் உங்களை கடிந்து கொள்ளுகிறேன் என்று உங்களுக்கு இப்பொழுது புரிகின்றதா? அது நான் உங்களை நேசிப்பதனாலோ அல்லது நேசியாதனாலோ அல்ல. நான் உங்களை நேசிக்கிறேன்.
I want a masterpiece for the master.
எஜமானனுக்காக எனக்கு ஒரு சிறந்த வேலைப்பாடு தேவையாயிருக்கிறது.
I might have to tear a few out like this, but I'll have a masterpiece some of these days if I keep it right on this word.
நான் ஒரு கால் இந்த விதமாக சிலவற்றை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடும். ஆனால் இந்த வார்த்தையின்படி நான் சரியாக வைத்துக் கொண்டே இருப்பேனாயின் என்றாவது ஒரு நாளில் எனக்கு ஒரு சிறந்த வேலைப்பாடு உண்டாயிருக்கும். அது உண்மை.
Now Jesus said, "This will all men know that you're my disciples when you have love one for the other."
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார்.
We should be so in love with one another.
நாம் அன்புடையவராக ஒருவரில் ஒருவர் அவ்வளவு அன்பாய் இருக்க வேண்டும்.
Blessed be the time that binds our sin Christ. The fellowship of kindred might is like to that above. Let's take one another's hands. When we asunder part, it gives us inward pain, but we shall still be joined in heart and hope to meet again. Take the name of Jesus with you, child of sorrow and of woe. It will joy and comfort give you. Take it everywhere you go, precious name. Oh, how sweet hope of earth and joy of heaven, precious name. Oh, how sweet hope of earth and joy of heaven. Now remember, in your journey,
நினைவிருக்கட்டும் உங்களுடைய பிரயாணத்தில்,
Take the name of Jesus with you as a shield from every care. When temptations round you get, what do you do then? There, just breathe that holy name in prayer. Oh, precious name, oh, how sweet, oh, power and joy of heaven, precious name, oh, how sweet, oh, power and joy. Oh, I love to sing, till we meet at Jesus.